السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى، والصلاة والسلام على من لا نبي بعده. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه، أما بعد. கண்ணியமான சங்கையான உலமாக்களே, மேலான பெரியார்களே, மாணவ தோழர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த நன்னாளில் நம்முடைய இந்த அமர்வை புரிந்து கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக, கபூச்சு கொள்வானாக. நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்னால வைக்க இருக்கிற இந்த தலையங்கம் இருக்கிறதே, இது அனந்தர சொத்து சம்பந்தமான ஒரு அறிமுகமாகத்தான், அறிமுகம் என்பதை ஆரம்பத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னா, எனக்கு முன்னால பேசின ரெண்டு கண்ணியமான மூணு உலமாக்களும் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டினாங்க. அனந்தர சொத்து சம்பந்தமான அறிவு இருக்கிறதே, இது மதரசாவில் சுமார் 2 வருடங்கள் ஓதி கொடுக்கக்கூடிய ஒரு பாடம். 2 வருடங்கள் ஓதி கொடுக்கக்கூடிய ஒரு பாடம். 2 வருடம் என்று சொல்லும் பொழுது அது கிட்டத்தட்ட ஒரு 60-70 மணித்தியாலங்கள் கொண்ட வகுப்பாக இருக்கும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு வகுப்பை நான் ஒரு 4 அவர்ல, ஒரு 3 அவர்ல பல விடயங்களை கதைத்து இதை சொல்லி முடிக்கிறது என்பது ஒரு சாத்தியமற்ற விடயம். என்றிருந்தாலும் கூட நான் மேலோட்டமாக இதனுடைய முக்கியத்துவம், இதை கடைபிடிக்கப்பட வேண்டிய அடிப்படையான சில உசூல்களை மாத்திரம் உங்களுக்கு முன்னால கதைக்கு இருக்கிறேன். அதுக்கு முன்னாலையும் அனந்தரசத்து சம்பந்தமாக பேசுவதற்கு முன்னால இன்னும் சில விடயங்கள் இருக்கிறது, அவைகளை பற்றியும் ஓரளவு சில விடயங்கள் விளங்கி இருந்தால்தான் அந்த கட்டத்துக்கு போய்த்து அதையும் சரியாக புரிந்து கொள்ளும். முதலாவது விளங்க வேண்டிய ஒன்று இருக்கிறது, ஒரு மனிதனுடைய சொத்து. ஒரு மனிதனுடைய சொத்து, இந்த சொத்துக்களை எப்படி பிரித்து கொடுக்க வேண்டும், நான் வாழக்கூடிய காலத்தில் எப்படி கொடுக்க வேண்டும், மரணப்படுக்கையில படுத்துக்கொண்டு எப்படி கொடுக்க வேண்டும், மௌத்துக்கு பிறகு எப்படி கொடுக்க வேண்டும், வசியத் என்றால் என்ன, வக்ஃபுண்டா என்ன, இதெல்லாம் மதரசாக்கள்ல ஓதி கொடுக்கப்படக்கூடிய பாடங்கள். ஆனா ஒரு துரஸ்தவசமான விடயம் என்னவென்று சொன்னால், மதரசாக்களுக்கு உள்ள ஓதி கொடுக்கப்படக்கூடியது பஜாருக்கு வாரதும் இல்ல, பஜார்ல உள்ளவங்க அதை கேட்டு படிக்கிறதும் இல்லை. மதரசாக்களுக்கு உள்ள ஓதி கொடுக்கப்படக்கூடிய வசியத்துடைய பாடமோ, வக்ஃபுடைய பாடமோ, அனந்தர சொத்து சம்பந்தமான பாடமோ, குழந்தைகளுக்கு எப்படி உடைமைகளை சொத்துக்களை ஹிபத்தாக கொடுக்க வேண்டும் என்ற பாடமோ, இது மதரசாக்களுக்குள்ள ஒரு எக்ஸாமுக்காக வேண்டி படிக்கக்கூடிய பாடமாக மாறிவிட்டது. இந்த இல்மு பஜாருக்கு உலமாக்களும் இருக்கக்கூடிய இந்த இல்மு பொதுமக்களுக்கு வந்து சேருது இல்லை என்றது நாம் அனைவரும் அறிந்த ஒரு உண்மை. இதை பற்றி ஹதீஸ்களில் பிரித்து பார்க்கும் பொழுது நான் என்னுடைய கண்ணியமான சங்கையான உலமாக்களோட ஒரு விடயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஆச்சரியமான கருத்தை சொல்றாங்க. அதை அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தந்த தஃப்ஸீர்ல கொண்டு வராங்க. அவங்க சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, அறியாத ஒரு பாமர மனிதன் ஒரு அறிவை தேடி படிப்பதை விடவும் ஒரு கற்றறிந்த ஒரு ஆளின் அந்த அறிவை அவருக்கு கொண்டு போய் சேர்ப்பது அவருடைய கடமை. எனவே ரெண்டு சாராரும், அறிந்தவர்களும் அறியாதவர்களும், அறிந்தவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும், அறியாதவர்கள் கேட்டு படிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நிலைத்தான் எங்களுக்கு மத்தியில் வர வேண்டும். எனவே யாரும் யாரையும் குறை சொல்லி வேலை இல்லை. நம் மார்க்கத்தை படித்திருக்கிறோம், ஷரியத்தை படித்திருக்கிறோம். இதில் மிக கவனமாக இருந்து கேளுங்கோ. இது ஒரு பயான் நிகழ்ச்சி அல்ல, இது ஒரு பயான் நிகழ்ச்சி அல்ல. பேசிக்கொண்டு போகும் பொழுது யாருக்காவது என்ன சந்தேகம் ஏற்பட்டாலும் கையை தூக்குங்கோ, உங்களோட விஷயத்தை சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் முடியுமாக இருந்தால் இங்க இருக்கக்கூடிய அத்துணை உலமாக்களுடைய உதவியுடன் அந்த கேள்விக்குரிய பதிலையும் இதே இடத்துல முடித்துக் கொள்ள இயலும் என்று நினைக்கிறேன். முடியாந்திருந்தால் அதன் பின்னால இன்ஷா அல்லாஹ் அதனுடைய தீர்ப்பு, அதனுடைய பத்துவாவை இங்க இருக்கக்கூடிய உலமாக்களுடைய உதவியுடன், இந்த தஹியங்கை ஜமியத் உலமாவுடைய உதவியுடன் இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய தீர்ப்பையும் உங்களுக்கு பெற்றுக் கொள்ள இயலும் என்று நினைக்கிறேன். இன்னும் ஒரு விடயத்தையும் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். பொதுவாக இந்த பாடத்தை படிப்பதின் காரணமாக 2 விடயங்கள் உருவாகிடும். ஒன்று உருவாகிடும், சிலர் இங்கு உட்கார்ந்திருப்பாங்க,
என் மாப்பா மௌத்தான சந்தர்ப்பத்தில் எனக்கு கிடைச்ச சொத்து இருக்குது, அது எனக்கு உண்மையிலேயே கொஞ்சமாத்தான் கிடைச்சிச்சு, கிடைச்ச வேண்டிய முழு சொத்தும் கிடைக்க இல்லை, இன்றைக்கு பெய்த ஒரு பாடம் படிச்சு கொண்டு வந்தா என நானாட்ட கூட கேட்டுக்கொள்ள ஏழு என்ற நோக்கத்தில் நீக்கிறோம், அப்படி நீக்கிறோம். கொஞ்சம் பேர் வராம இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் நான் குடுக்கோணம் இதை படிச்சு கொண்டா குடு கேட்கும் சொல்லி அப்படி நீக்கும். ரெண்டு சாரா வைக்கிறாங்க, கூட எடுத்துக்கொண்டவங்க, நான் எனவே ரெண்டு சாராருக்கும் அழகான ரெண்டு புத்தி சொல்றேன். யாருக்கு குறைய கிடைச்சிச்சதோ, பாப்பா மௌத்தாகி மிச்ச நாள் ஆச்சுது, உம்மா மௌத்தாகி மிச்ச நாள் ஆச்சுது, எங்க சொத்து பாப்பா உம்மட விட்டுட்டு போன அனந்தர சொத்து சரியாக பிரிக்கல, எங்களுக்கு கொஞ்சம் தான் கிடைச்சிச்சது, நானா மிச்சம் எடுத்துக்கொண்டாரு, பெரியப்பாட்டு தான் பெரிய ஒரு பங்கிக்குது, பெரியப்பா எங்களுக்கு தர இல்ல, அப்படியெல்லாம் குழப்பம் இருக்குமெண்டா, உள்ளத்தில் இப்பதே நீயத்து வச்சுக்கோங்கோ, எது கிடைச்சிச்சுதோ இது எங்களுக்கு சொந்தமானது, எது கிடைச்ச இல்லையோ அதை நாங்க அவங்களுக்கு ஹலால் சொல்லிட்டோம், அது நாங்க அவங்களுக்கு ஹலால் சொல்லிட்டோம். இதை வச்சு ஒரு சண்டை மறு உருவாக கூடாது, இதை வச்சு மறு ஒரு பிரச்சனை உருவாக கூடாது. யாருக்கு குறைய வந்திருக்குதோ அவங்க என்ன செய்யுங்க, உள்ளத்துல கைய வச்சு யாவா எனக்கு நீ தந்திருக்கிறாய், இதுல பறக்கத்தை செஞ்சா இது பெரிய செய்தி, எனக்கு தர வர வேண்டிய பங்கை நான் அவங்களுக்கு ஹலால் ஆக்கிட்டேன். இது முதலாவது ஒரு கூட்டம். மத்த கூட்டம் பார்க்க என்ன தெரியுமா, யாருக்கு கூட வந்திருக்குதோ, யாருக்கு அதிகமாக வந்திருக்குதோ, ஓஹோ அன்றைக்கு தெரியாம பிரிச்சோம், எனக்கு பங்குல கூட வந்திருக்குது, எனக்கு சொத்து கூட வந்திருக்குது என்று யாருக்கு தெரியுமோ அவங்க பாருங்க, மௌத்துக்கு முன்னால இதை திருப்பி கொடுத்துருவோம், இது இன்னும் சொத்து, இந்த சொத்தை வச்சுக்கொண்டு கபரில் எனக்கு நிம்மதியா வாழ கிடைக்க மாட்டான், இதை திருப்பி கொடுத்துத்தான் ஆகணும் என்ற உணர்வுல இதை படிக்க ஆயத்தமாகுங்கோ, விலங்க ஆயத்தமாகுங்கோ, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதை கொண்டு ஹைர பரக்கத்தை வாழ்க்கை உருவாக்கி வைப்பானாக. முதலாவதாக நாங்க பேச இருக்கிற தலையங்கம் என்னவென்று சொன்னால், அனந்தர சொத்து பங்கு வச்சிருக்கும், பள்ளிக்கு மதரசாக்களுக்கு வசியத்தை செய்யறதுக்கும் செலவழிக்கிறதுக்கும் முதலாவது பணம் வேணும். பணம் சல்லி இல்லாம ஒன்றும் செய்யலாம், அப்படித்தானே, சல்லி இல்லாம ஒன்றும் செய்யலாம், பணம் வேணும். பணம் இருந்தாத்தான் அனந்தர சொத்து, பணம் இருந்தாத்தான் வக்ஃபு, பணம் இருந்தாத்தான் வசியத்து, பணம் இருந்தாத்தான் ஹிபத்து, எல்லாமே தங்கி நிற்குது பணத்தில் தான். அப்ப பொருளாதாரம் என்றது மனிதனுடைய வாழ்க்கையை விட்டு பிரிக்க முடியாத ஒன்று, பொருளாதாரம் என்றது மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து அப்பால் படுத்த முடியாது. நாங்க பொருளாதாரத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, நாங்க ஓரமா நிற்கிறோம், மதரசாக்கள் லோலி கொடுக்கிற எத்தனையோ பாடத்தை இல்லாமக்கணும். பொருளாதாரம் என்றது இஸ்லாம், இஸ்லாம் என்றது பொருளாதாரம். ஜகாத் கொடுக்கிறதுக்கு என்ன வேணும், பணம் வேணும், பணம் இல்லைண்டா ஜகாத் கொடுக்க மாட்டோம். ஹஜ் செய்ய பணம் வேணும், ஒரு சதக்கா கொடுக்க, மேல உள்ள கை கீழே உள்ள கையை விட மேலானது, கை மேலே கொள்ளும்டா பணம் நீக்கணும், கை மேலே கொள்ளும்டா பணம் நீக்கணும். வாழ்க்கையில கிரியேஷன் ஆஃப் த வெல்த், பணத்தை எப்படி உருவாக்கணும், பணம் ஒரு நாளும் சும்மா கிடைக்காது, உருவாக்கணும், உற்பத்தி செய்யணும். சிக்கவுடைய கிதாபுகள் எடுத்தது ஒரு பாடம் இருக்குது, எஹ்யாவுல் மவாத்னா, எஹ்யாவுல் மவாத், எஹ்யாவுல் மவாத்னா சும்மா உள்ள காணி, சும்மா காணி, ஒரு ஆளுக்கு 100 ஏக்கர் காணிகள் சும்மா போட்டீங்க, அதுல தேலேன் இல்ல, கலாமும் இல்ல, சாதிக்காம் இல்ல, மிளகும் இல்ல, சும்மா இருக்குது. கூடுமா இஸ்லாத்துல, இஸ்லாத்துல கூடுமா இது, 100 ஏக்கர் காணியை சும்மா போட்டிருக்கிறார்கள். அரசாங்கம் சும்மா போட்டிருக்கும் என்றால் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது, யாரு பெய்த அந்த காணிய ரவுனுக்கு வேலி அடிச்சு அந்த காணியை டெவலப் பண்ணுவாங்களோ அந்த காணி அவங்களுக்கு தானாக சொந்தமாகிடும். ஏன் 1 ஏக்கர் காணி கூட சும்மா வைக்க கூடாது, காணி சும்மா வைக்காது, ஒரு காணி அது எப்பயுமே சோறு போடணும், ஒன்றோ ரெண்ட் வரணும், ஒன்றோ வீடு கட்டணும், ஒன்றோ ஒரு வாழத்தொலைக்கணும், ஒன்றோ ஒரு கொச்சு கஷடிக்கணும், சும்மைக்கிறார். யகலத்தன்மையில எனக்கு தெரிஞ்ச ஒரு, நான் மதரசாவில் ஓதுற காலத்தில் இங்க வருவேன், இஸ்மாயில் மாஸ்டர் விட்டு வருவேன், ஷரீப் மௌலியுடைய ஜனாசால பங்கெடுத்திருக்கிறேன், எனக்கு இந்த ஊர்ல மிச்சம் வேண்டிய நெருங்கிய கூட்டாளர் இருக்கிறாங்க. நான் எங்கள் எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் எல்லாரும் ஒரே ஊர் மாதிரியான ஆட்கள் தான். முந்தைய ஒரு காலம் இருந்துச்சு, நான் அடிச்சு சொல்லுவேன், தெய்யங்கள் எங்கே மரக்கறி கடை இல்ல, சரியா மரக்கறி கடை இங்க இல்ல. ஏன் இல்ல? மரக்கறி சாப்பிட இல்லையா? மரக்கறி சாப்பிட இல்லையா? வீட்டு தோட்டத்தில் மரக்கறி இருந்துச்சு, வீட்டு தோட்டத்தில் மரக்கறி இருந்துச்சு. ஒரு வண்டக்கா, ஒரு கத்திரிக்கா, ஒரு பீக்கங்கா, ஒரு கொச்சிக்கா, வீட்டு தோட்டத்தில். இன்னைக்கு அதே தோட்டத்தில் காசி கொடுத்து கொண்டு ரோசா பூ வச்சுக்குது, காசி கொடுத்து கொண்டு ரோசா பூ நாட்டி வச்சுக்க என்ன பிரயோஜனம் இருக்கும்? என்ன பிரயோஜனம் இல்ல? ஒரு முக்மீனுடைய வாழ்க்கையில் உள்ள அத்தனை அக்ஷனும் அவனுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கணும். எனவே இதை ஒரு தலையங்கமாக பேசப்பட வேண்டும். கிரியேஷன் ஆஃப் த வெல்த், எப்படி பணத்தை உருவாக்குறது, எப்படி பணத்தை பெருக்கிறது. ஆனால் எவ்வளவு தான் பணம் என்ற கையில் இருந்தாலும் உண்மையான சொந்தக்காரன் நான் அல்ல. ஏந்த கையில் உள்ள பணத்துக்கு யார் சொந்தக்காரன்? யாருக்கு சொந்தக்காரன்? நான் சொந்தக்காரன் அல்ல. அடிப்படை தான், ஏந்த கையில உள்ள பணம் எனக்கு சொந்தமானதல்ல. இது யாரோ ஒருவனுக்கு சொந்தமானவன். இதனுடைய உண்மையான சொந்தக்காரன் அல்லாஹ். நான் ஒரு ஹலீஃபா, ஒரு பிரதிநிதி, ஒரு கஷீரை போல. ஒரு இந்த ஃபுட் சிட்டி போனா, இந்த ராயல் மாலுக்கு போனா, ஒரு 10 கவுண்டர் இருக்குது. அதுல 10 பொம்பளை பிள்ளைகள், 10 பேர் நின்று கொண்டிருக்கிறாங்க பில் போடுறதுக்கு. அவங்க யாரு சொந்தக்காராக்களா? அவங்க சொந்தக்காராக்களாங்க சொல்லுங்களேன். அவங்க சொந்தக்காராக்களா? என்ன செய்யணும்? சல்லி எடுத்து போடுவாங்க, எல்லாம் வச்சுவாங்க, மாலையாக புள்ள கணக்கு காட்டணும். இவ்வளோ பில் போட்டேன், இவ்வளோ வந்துச்சு, இவ்வளோ கொடுத்திருக்கிறேன். இதே மாதிரி நான் ஒரு கஷியர், எனக்கு இவ்வளோ வருகிறது, இவ்வளோ செலவழிச்சேன், இவ்வளோ மிச்சம். அல்லாவுக்கு கணக்கு காட்டியாகணும், அல்லாவுக்கு கணக்கு காட்டியாகணும். ரெண்டு விஷயத்துக்கு கணக்கு காட்டணும், சம்பாதிச்சது மட்டுமல்ல, எப்படி சம்பாதிச்சீங்க மட்டுமல்ல, எப்படி செலவழிச்சீங்க. சம்பாதிக்கிறதுக்கும் மார்க்கம் இருக்குது, செலவழிக்கும் மார்க்கம் இருக்குது. சம்பாதிக்கிறது என்ன? வட்டி வாங்கக்கூடாது. சம்பாதிக்கிறது என்ன? செலவழிக்க கூடாது, ஏமாற்றக்கூடாது, மாறுபாடு செய்யக்கூடாது. இன்னொருத்தருடைய சொத்தை எடுக்கக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது. மக்களுக்கு, அதாவது மனித கோழிகள், மனித சமூகத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருள் அடிக்கக்கூடாது. சிகரெட் அடிக்கிறோம், சாராயம் அடிக்கிறோம், இஸ்லாத்தில் ஹராமாக்கப்பட்ட பொருள் அடிக்கிறோம் கூடாது. எப்படி சம்பாதிக்கிற பணத்தை சேர்க்கிறதுக்கு மார்க்கம் இருக்குதோ இதே போல செலவழிக்கோ மார்க்கம் இருக்குது. சொல்லுங்க பாப்போம், யாராவது ஒருத்தர் செலவழிக்கிறது ரெண்டு மார்க்கம் இருக்குது. சம்பாதிக்கிறதுலதான் வட்டி வாங்க இயலாது, கலவெடுக்க இயலாது, லஞ்சம் வாங்க இயலாது, ஊழல் செய்ய முடியாது, கலப்படம் செய்ய முடியாது. எதுல எதுல இது சம்பாதிக்கிறது, செலவழிக்கிறது ரெண்டு மார்க்கம். சொல்லுவோம், செலவழிக்கிறது இருக்குது. பேசுங்க, நீங்க பேசினா நாளாகும். செலவழிக்கிறது ரெண்டு இருக்குது. وَالَّذِينَ إِذَا أَنْفَقُوا لَمْ يُسْرِفُوا وَلَمْ يَقْتُرُوا وَكَانَ بَيْنَ ذَلِكَ قَوَامًا. செலவழிக்கக்குள்ள கஞ்சத்தனம் செய்யவும் வரணும். என்ன செய்ய வேணும்? கஞ்சத்தனம் செய்ய வேணும். إِنَّ اللَّهَ يُحِبُّ أَنْ يَرَى أَثَرَ نِعْمَتِهِ فِي عَبْدِهِ. ஒரு அடியானுக்கு அல்லாஹ் கொடுத்த நிஅமத்தை அனுபவிக்கிறத பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுறான். யாரும் அதுல கஞ்சத்தனம் செய்ய வேணும். நல்ல உடுக்கேதமா உடுங்க, பிரச்சனை இல்லை. நல்ல வாகனத்தில் போங்க, பிரச்சனை இல்லை. கஞ்சத்தனம் செய்யவும் பாடம், மற்ற என்ன செய்யவும் பாடம், கஞ்சத்தனம் செய்யவும் பாடம், வீண்வரையம் செய்யவும் பாடம். இங்கல போனா கஞ்சத்தனம், இங்கல போனா வீண்வரையம், நடுவுல நடுவுல. அல்லாமா குர்துபி ரஹ்மத்து சொல்றாங்க, அல் ஹசனத்து பைன சய்யிஅத்தைன், அல் ஹசனத்து பைன சய்யிஅத்தைன். ஒரு நன்மையான காரியம் எப்பயுமே ரெண்டு பாவத்துக்கு மத்தியில் இருக்கும். ஒரு நன்மையான காரியம் எப்பயுமே ரெண்டு பாவத்துக்கு மத்தியில் இருக்கும். செலவழிக்கிறதுலே மார்க்க வைக்குது, சம்பாதிக்கிறதுலே மார்க்க வைக்குது. எனவே இந்த விஷயத்தை கடைபிடிக்கணும். ஆக பணம் சம்பாதிக்கிறது, பணத்தை தேடுறது மிக முக்கியமான ஒரு விடயம். நான் இதில் உள்ள எல்லாம் பேச போனா எனக்கு மிச்ச டைம் எடுக்கும், எனவே நான் சுருக்கமாக முடிச்சு இந்த சப்ஜெக்ட் எல்லாம் அவசரமா போறேன். குரான், நான் ஓதக்கூடிய குரான் மிக தெளிவா சொல்லுகிறது, உலகத்தை சம்பாதிங்கோ. இதுல உலமாக்கள், பொதுமக்கள், ஹாஜியார், வியாபாரி என்று சொல்லி வித்தியாசம் இல்லை. இது எல்லாருக்கும் சொந்தமானது. அல்லாஹ் சொல்றான் குரான்ல, ஹுவல்லதி ஜஆலலக்குல் அர்த தலூலன் ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா வக்குலூ மின் ரிஸ்கிஹி. இந்த உலகத்தை அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான். எங்கே புகையிலும் எதே செய்யணும், ஹலாலா தேடுங்கோ. ஜஆலலக்குல் அர்த தலூலன், தலூலன் சொன்னா இத வசப்படுத்தி தந்திருக்கிறான். நீங்க பூமியை தொடுங்க பார்ப்போம், பெட்ரோல் வருகிறது. பூமியை தொடுங்க பார்ப்போம், தங்கம் வருகிறது. பூமியை தொடுங்க பார்ப்போம், என்ன வருது, டைமண்ட் வருகிறது. பூமியை தொடுங்க பார்ப்போம், அப்பல் வருகிறது. அதனுடைய ஓரங்கள்ல நடந்து போங்கோ, போய் தேடுங்கோ, நல்லா சாப்பிடுங்க, சம்பாரிங்க, பிரச்சனை இல்ல. ஆனா ஒண்ட மறக்க வேணும், ஒண்ட மறக்க வேணும். நீங்க என்னத்தை தேடினாலும் அவன்கிட்ட பைத்தாகணும். யார்கிட்ட பைத்தாகணும், கோடி சேர்த்தாலும் பிரச்சனை இல்ல. என்ன செய்யணும், எங்க சரி வக்குலோமின் சாப்பிடுங்க, அர்த்தம் எல்லாம் தேடுங்க, சம்பாதிங்க. சரி, நான் கேட்கிறேன், ஒரு ஆளுக்கு எத்தனை ஹஜ்ஜி கடமை, ஒரு ஆளுக்கு எத்தனை ஹஜ்ஜி கடமை, ஒரு நாளைக்கு எத்தனை ரக்காத்து சொல்லுங்க, எத்தனை ரக்காத்து, 17. ஒரு ஆளுக்கு வருஷத்துக்கு எவ்வளவு நோம்பு வாங்கிவோம், ஒரு மாசம். ஒரு ஆளுக்கு எவ்வளவு பணம் தேடும், ஒரு ஆளுக்கு எத்தனை கோடி தேடும், தொழுகைக்கு அளவிக்குது, நோம்புக்கு அளவிக்குது, ஹஜ்ஜுக்கு அளவிக்குது, எவ்வளவு தேடும், அதுக்கு அளவில்லை. முழு தெய்யங்கள் காசு விடுத்து வாங்கிடமா வாங்கிக்கோங்க, பிரச்சனை இல்லை. இதே இந்த ஊர் வாப்பா, இந்த ஊர் உள்ள எல்லாரும் நான், இதே இந்த ஊர், இந்த ஊர் உள்ள முழு பேருக்கு நான் தான் வாழ வச்சிருக்கிறேன், ஏதுமா செய்வ, பிரச்சனை இல்லை. இஸ்லாம் தடை விதிக்கல. அப்துல் ரஹ்மான் ஹிருதியல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட பணக்காரர், அளவில்லை. உழைச்சு சாப்பிடுங்க வேர்வை சிந்தி சாப்பிடுங்கோ. லா தக்குன் ஆலன் அலா அஹது, யாருக்குமே சுமையாக மாறுந்த வாழும், யாருக்கும் சுமையா மாற வாழும், சுயமாக சம்பாதிக்கும், உழைங்க, தேடுங்கோ. இதே நான் நினைச்சிறேன், உலமாக்கள் இதை வாக்கி விளைவிக்கோங்கோ. நான் இதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் தேவைப்பட மாட்டாது. இது ஒரு மிஸ்காத்தில் வரக்கூடிய, மிர்காஸில் வரக்கூடிய ஒரு கருத்து ஒன்று ஹதீஸ்ல வந்திருக்குது. قال الطيبي امام الطيبي سورانه رحمه الله عليه لا ياتين على الناس زمان حديثه احمد الروايه ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மக்கள் சல்லியத்தான் பேசுவாங்க. சல்லி எல்லாம் ஒன்றும் இல்லை, சல்லி தான் பேசுவோம் அந்த காலம். இதுக்கு மிக தெளிவான விளக்கம் இருக்கிறாங்க. எப்ப தொழில் பேச்சிருமோ அன்றைக்கு மனிதன் ஹராத்தில் பேச்சிருவான். எப்ப கலவு கூடுதல் பாபம், எப்ப ஊர்ல கண்டம் கூடுவான் பாபம். கஷ்டம் வந்தா கலவு கூட சொல்றாங்க கிதாபுகள்ல. இன்னல் கஸ்ப கால பாபுகம் இன்னல் கஸ்ப இது நீக்கம்யா. நாங்க சொல்றோம் துனியாவோட மிச்சம் க்ளோஸ் ஆனா, நாங்க வியாபாரத்தோட பிசினஸோட ரொம்ப க்ளோஸ் ஆனா துனியாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிடும் நாங்க சொல்றோம். அப்ப அவர் சொன்னாராம், என்ன வியாபாரம் என்ன பாதுகாத்திருக்குது துனியாவுக்கும். ஏன் காரணம் என்றா, எனக்கு ஒரு வியாபாரம் இல்லை என்றிருந்தால் நான் என்ன செய்வேன் தெரியுமா, நான் முதலாவது என் தீனத்தான் விற்பேன். எனவே இது முக்கியமான விஷயம். இது எனவே லௌலா ذلك لتمندل بنا بنو عباس என்ற கவுல் இருக்கிறது. இது உலமாக்களுக்கு உலகத்தில் ஆக மோசமான விஷயம் இதெல்லாம். வேலில்லா பிரச்சனை இதெல்லாம் பத்திரிச்சு இஸ்லாம் பேசுகிறது. பைஹக்கில் ரிவாயத் அஷர் ருஷைன் ஃபில் ஆலம் அல் மத்தாலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சஹாபி வந்தாங்க, ஹதியா கேட்டு வந்தாங்க, ஹதியா கொடுத்தாங்க. ஒரு முறை வந்தார், ரெண்டு முறை வந்தாரு, அனுப்பினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ பேய்த்து ஒரு கோடாளி வாங்கிட்டுவான்னு சொல்லி ஒரு கோடாளிய வாங்கிட்டு வந்தாரு. கோடாளி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த கையால குடி போட்டு கொடுத்தாங்க. தந்த கையால குடிய போட்டு கொடுத்தாங்க. ஃபஷத்த ஃபீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுதன் பியதிஹி ثم قال اذهب فاختطب وبيع ولا ارينك 15 يوما இந்த பள்ளியில 15 நாளைக்கு நான் உன காண விரும்பல. பள்ளிக்கு வராதே, ஆங்காங்கே தொழுது கொண்டோம், ஆங்காங்கே தொழுது கொண்டு சம்பாதிங்கோ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழைக்கிறத ரொம்ப ஊக்குவித்திருக்கிறாங்க, சம்பாதிங்கோ. எங்கேயாவது ஒரு மார்க்கத்தில் இருக்குதா பாருங்க பாப்போம். ஒரு பௌத்தரை கண்டு கேளுங்கோ, யாரையாவது கண்டு கேளுங்க பாப்போம். உங்களோட மார்க்கத்தில் கொட்டாய் போனா என்ன சொல்லணும்னு சொல்லி என்ன போனா கொட்டாய் போனா தெரியுமா, கொட்டாய்தா தெரியுமா கொட்டாய் போன என்ன சொல்லணும். எங்கட மார்க்கத்தில் ஐக்குது என்ன சொல்லணும்னு சொல்லி, அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதுனே பிரச்சனையா இல்ல, மார்க்கத்தில் ஈக்குது. கொட்டாய் போன சொல்லணும், வாய துறக்கப்படாது, வாய் துறப்பட்டாலும் வாய பொத்திக் கொண்டு அகூது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சோம்பேறித்தனத்தை விட்டு பாதுகாப்பு தேடு. இஸ்லாத்தில் சோம்பேறியாக இருக்க அனுமதியே இல்லை. எந்த கட்டத்திலும் சோம்பேறியாக இருக்க கூடாது. எப்பே ஸ்மார்ட் ஆகி போறோம், ஸ்மார்ட் உதாரணம் வாய பொத்த வாய தொடர்ந்து கொட்டாயிட்டா அகூது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். தொழுகையில பொட்டாய் போனாலும் கூட சில உலமாக்கள் இப்னு ஹஸ்மு வாஹிரி போன்ற நம்ம சொல்றாங்க, வாய பொத்தி அவுது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம் சொல்லி கொடுத்து அந்த போகணும். இந்த துவாவை பாடமாக்கோம், இந்த துவாவை பாடமாக்கோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மினல் ஹம்மி வல் ஹுஸ்னி வல் அஜ்ஸி வல் கஸ்லி. சோம்பேறித்தனத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறேன். இதை விட்டும் சோம்பேறித்தனத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுறேன். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அல்லாட்ட கேளுங்கோ, சோம்பேறித்தனத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறேன். சரி, நான் கேட்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி உண்டு. சோம்பேறித்தனம் என்ன வாப்பா சொல்லு பாப்போம், சோம்பேறித்தனம் என்ன? சோம்பேறித்தனம் என்ன பேசுங்களேன். ஏழுமானத்தை செய்யாம இருக்கிறது வேற சோம்பேறித்தனம் என்ன சொல்லுவோம், சும்மைக்கு மனம் வரவா போத்த நிச்சயமா தேடிக்காரு போது சும்மா அப்படி சோம்பேறித்தனம். அது ஒத்தர் போயிட்டு வந்தார் சவுதிக்கு, லண்டன் போயிட்டு நிச்சயமா தேடி வந்திருக்காரு, ஒரு ரெண்டு மாதம் சும்மா இப்போ அப்பா சோம்பரித்தனம் என்ன? இது எங்களுக்கு இல்ல நோய், எங்க எல்லாத்தையும் இல்ல நோய். சோம்பேறித்தனம் தான் இப்படி அடைக்கோங்க. ஒத்தண்ட கேட்டது கல்யாணமே முடிக்கலப்பான்னு சொல்லி அவர் சொன்னார் டிவோர்ஸ் ஆனா. என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? டிவோர்ஸ் ஆனா. இது சோம்பேறித்தனம். எப்பயுமே நெகட்டிவா தான் திங்க் பண்றது, பாசிட்டிவா திங்க் பண்றதே தெரியும். இவர் எலும்பிக்கார் இப்ப தையங்கல கண்டி போறதுக்கு பஸ் வருமோ தெரியனா? எங்க இருந்து கொண்டு பஸ் ஹோல் இந்த எங்க ஊட்டில இருந்து கொண்டு சொல்றது பஸ் வருமோ தெரியும். இவர் ஆகப்பெரிய சோம்பேறி, இவர் ஆகப்பெரிய சோம்பேறி. விண்ணப்ப வியாபாரம் செய்யலையா? செய்ய வியாபாரத்தை பத்தி பேச முந்தைய டிவோர்ஸ், உடுப்ப உடுத்து ரோட்டுக்கு வர முந்தைய பஸ் வருமோ தெரியாது. இந்த சமூகம் ஒரு நாள் முன்னுக்காக இல்லை, இந்த சமூகம் ரோட்டுக்கு வரவும் இல்லை. இந்த சமூகம் அப்படியே தான், எப்ப பார்த்தாலும் சல்வியத்தாக யோசிக்கிறது, சல்வியத்தாக பாசிட்டிவா திங்க் பண்ண தெரியாது, ஈஜாவியத்தாக பேச தெரியாது. எதை பார்த்தாலும் அப்படி நடந்தா இப்படி நடந்தா இல்ல தவக்கல்லா மசூரா செய்தோம் அங்கல பைத்து நஷ்டமான அல்லாத நாட்டம், அங்கல பைத்து முன்னுக்கான அல்லாத நாட்டம். எப்பே என்ன செய்தோம்? ஒரு கதையோடு சொல்ற கேட்டுக்கோங்க. உலகத்துல எல்லாரையும் பாராட்டுறேன், எதை பார்த்தாலும் பேப்பர்ல அவார்ட் கொடுக்கிற சிறந்த நீக்கம். ஒருத்தர் ஒரு பொம்பளை கொடுக்கிற அற நிர்வாணம் அவருத்த பொம்பளைக்கும் அவார்ட் கொடுக்கிறார். ஒரு ஊர்ல ஒருத்தன் சிக்ஸ் ஸ்கூல் அடித்தான் அவனுக்கும் அவார்டு இருக்குது. ஒருத்தர் கோல் நல்லா போட்டான் அவனுக்கு நினைக்குது அவார்டு இருக்குது. எல்லாருமே பாராட்டுறது, விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், பாடகர்கள், பாடகிகள், இப்படி எல்லாரையும் பாராட்டுற. ஆனா உலகத்தில் பாராட்டப்பட வேண்டிய சமூகம் உண்டு, அவங்களை பாராட்டுல அவங்கள பாராட்டு, அவங்களுக்கு எந்த பாராட்டு விழாவும் வைக்கிறது இல்லை. மதரசாக்கள் ஓதி கொடுக்க உஸ்தாதுமார்கள், பாடசாலையில கல்வி கற்ற ஆசான்கள், பிரின்சிபல், நல்லொரு மாசான், நல்லொரு டீச்சர், எங்கேயாவது சொல்லுங்க பார்ப்போம். ஊர்ல உள்ள பெரிய மூத்த உளமாக்களை கண்ணியப்படுத்தினாங்க பொதுமக்கள் சொல்லி. ஒரு அரசியல் தலைநகரத்தில் வந்துட்டாரு, மாஷாஅல்லாஹ், ஊரே செய்து இந்த ரோட்டால மருவ போனா அவர் மருவ திரும்பி வார அடுத்த இலட்சம் கேட்டுத்தார். நாங்க அவர் மருவ வந்தாலும் மரம் அவரை வெல்கம் பண்றதுதான். எங்கட ரோட் இப்படி, நான் கிட்டத்தட்ட இந்த ஊருக்கு 30 வருஷமா வாரேன், 30 வருஷமா இந்த கந்து இப்படியே தான் பாப்பா. இந்த 30 வருஷத்துக்கு எத்தனையோ பேருக்கு ஓட்டு கொடுத்தாச்சு நாங்க, 30 வருஷம் எத்தனையோ பேரை தூக்கி தள்ள வச்சு நாங்க. அப்படித்தான் நான் சொல்றேன், போட்டப்பட வேண்டியவங்க, புகழப்பட வேண்டியவங்க, சங்கைப்படுத்தப்படக்கூடியவங்க, சங்கையான உலமாக்கள், கண்ணியமான ஆசான்கள், கண்ணியமான சேர்மா இருக்கிறாங்க, அவங்க போட்டப்பட வேண்டியவங்க, அவங்கள மதிக்கணும். அப்போ ஒத்தன் யோசிச்சானா, இன்றைக்கு ஒரு பாராட்டு விழா வச்சோன்னு யாரு தெரியுமா? அவார்டு கொடுக்கிற செரமணி, எவர்டுண்டா பிரைஸ் கொடுக்கிற செரமணி யாருக்கு? யாரப்ப ஆக பெரிய சோம்பேறி, நல்ல சோம்பேறி என்ற பார்த்து செய்யணும். கூப்பிட்டு நீங்க சொல்லுங்க பாப்போம், உங்கள ஆகப்பெரிய சோம்பேறி யாருந்து கையை தூக்கினாங்க. ஒத்தர் மட்டும் தும்மை இருந்தாரு. அவர் சொன்னார், எனக்கு அதுக்கும் சோம்பரம். சோம்பேறித்தனம் வானம், சோம்பேறித்தனம் வானம். எப்ப பார்த்தாலும் பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம், எப்ப பார்த்தாலும் எதிர்மறையா திங்க் பண்ண வானம், நேரா திங்க் பண்ணுவோம். இப்படி செய்வோம். இது குர்ஆன்ல ஹதீஸ்கள்ல மிக தெளிவாக வந்த விஷயம். எனவே சோம்பேறித்தனத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். மரத்த நாட்டு மரம் நாட்டு சதக்கா, ஒரு வாழ மரத்த நாட்டுறீங்க சுபகானந்த சதக்கா, இது ஹதீஸ்கள்ல வரக்கூடிய விஷயம். நாங்க பள்ளிகள்ல ரியாது சாலிஹீன்ல வாசிக்கிறது தான், பணத்தை பதுக்க கூடாது, பணத்தை பதுக்க கூடாது. சல்லிய பதுக்கிறது பெரும் பாவங்கள்ல ஒன்று. எதை பதுக்கிறது? பணத்தை பதுக்கிறது பெரும் பாவங்கள்ல உண்டு. இது என்ன ஜவாஜ், இதுக்கு லானத்து வந்திருக்கு. வல்லதீன யக்னிஸூன அஸ்ஸஹப வல்ஃபித்தா, தங்கம் வெள்ளி. ஒரு ஆள்கிட்ட 100 ஏக்கர் காணி கிரிக்கிற பிரச்சனை இல்ல, ஒரு ஆள்கிட்ட 10 கோடி கிரிக்கிற பிரச்சனை இல்ல, ஆனா தங்கம் வெள்ளி நாணயம் சல்லி ஒரு நாளும் பதுக்கி வைக்கப்படக்கூடாது. ஏன் காரணம் என்றால், நீங்க பதுக்கினா உம்மத்துக்கு பஞ்சம் வரும், உம்மத்துக்கு கஷ்டம் வரும், உம்மத்துக்கு வறுமை வரும். உதாரணம் வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு எங்க ஊர்ல ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரி வந்து கார்மெண்ட்ஸ் உண்டு. உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த கார்மெண்ட்ஸ்க்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா? அப்துல் ஜப்பார் நானா, அவருடைய ஃபேக்டரி. அந்த ஃபேக்டரியில் 1000 பேர் வேலை செய்யறாங்க. எத்தனை பேரு? 1000 பேர் வேலை செய்யறாங்க. 1000 பேர் வேலை செய்யறாங்க. இவர் காலையில போறாரு வாராரு, பெரிய வியாபாரி, பெரிய சொத்து இருக்குது, மாஷா அல்லாஹ். 1000 பேர் வேலை செய்யற கம்பெனி இருக்குது. இவர் யோசிச்சாரு, இதெல்லாம் பெரிய மண்டை குத்து பிடிச்ச வேலைப்பா, ஃபேக்டரியை மூடுவோம், உள்ள மட்டும் சல்லி எடுத்து பேங்க்ல போடுவோம், அதுல வர புரோஃபிட்ட திம்போம், இதுல வர முஸ்லீம் பேங்கிக்கு வேண்டிய மட்டும் பேங்க் சுலோன் இருக்குது, அங்கே இங்கே நிற்குது, இது பெரிய கஷ்டம், இம்போர்ட் பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்ணணும், அங்க போகணும், இங்க வரணும், இது ஒன்றும் தேவையில்ல. 1000 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், அவன்கிட்ட யூனியன் இருக்குது, அவன்கிட்ட லேபர் டிபார்ட்மெண்ட் இருக்குது, இபிஎஃப் கட்டணும், இடிஎஃப் கட்டணும், இதெல்லாத்தையும் ஒன்றும் தேவையில்ல. நாங்க என்ன செய்வோம்? இதெல்லாத்தையும் வித்து சொக்கமா எடுத்து பேங்க்ல போட்டுடுவோம், மாரத்தை திண்டு கொண்டு இப்போம் சொல்லி இவர் குழு செஞ்சாரு. இது சரியாங்குது, இது சரியாகுது. 1000 பேர் அல்ல, 1000 குடும்பத்தை கஷ்டத்தில் போட்டாரு. அதனால தான் சம்பளம் கொடுக்கறத விட, ஹதியா கொடுக்கறத விடவும் சம்பளம் கொடுக்கிறது நன்மையான கர்மம். என்ன கொடுக்கிறது? என்ன கொடுக்கிறது? சம்பளம் கொடுக்கிறது, ஹதியா கொடுக்கறத விடவும் என்ன கொடுக்கணும்? சம்பளம் கொடுக்கணும். என்ன அர்த்தம்? உதாரணமா நான் விளங்க சொல்றேன். எங்கட ஊர்ல தையங்கே சேர்ந்து கொழும்புல நல்ல வசதியோட வாய்ப்போடு இருக்காரு. 6 மாசத்துக்கு ஒருக்கத்தான் ஊருக்கு வருவாரு, சொல்லுவே நல்ல வசதி. அப்ப வந்தாரு பள்ளிக்கு வந்தா, அவர் முகத்துல வந்தா ஒத்தரிக்காரு. அவருடைய கிளாஸ்ல தையங்க ஸ்கூல்ல படிச்ச ஒரு ஆள் உண்டு. எங்க படிச்சொத்தாரு? தையங்க ஸ்கூல்ல படிச்சொத்தர், அவருடைய கிளாஸ்ல படிச்சாள். இவரை கண்டோன்னே கிட்ட பேட்டி கேட்டா, என்னப்பா செய்தாய்? செய்ய ஒன்றும் சும்மா இருக்கிறேன், சும்மா இருக்கிறேன். இறக்கம் வந்துச்சு, ஓஹோ அல்லாஹ் என்ன இப்படி வச்சிருக்கிறான், இவர் இப்படி வச்சிருக்கிறான். உடனே சொன்னார், இங்க வாங்க வாப்பா தங்கம், நான் மாசம் மாசம் 25,000 தாரேன் உங்களுக்கு. மாசம் மாசம் 25,000 தாரேன். இவர் பார்த்தாரு, மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், 25,000 மாசம் மாசம் கிடைச்சது. எப்ப பார்த்தாலும் பேங்க்ல டைமுக்கு செக் வரும், டைமுக்கு காசு வரும். இவரு நல்லா இவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு சந்தேகம், வாப்ப என்ன செய்தாரோ தெரியாம சொல்லி இவரு பெரிய தொழுகிறாரு. என்ன கணக்க நடக்குது? எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மக்கள் வந்தாரு, அவரும் தையங்கே சேர்ந்தவர் தான், அவரும் கொழும்பு இருக்கிறாரு. அவரும் வந்து பார்த்தா அதே மாதிரி ஒருத்தர் சந்தித்தாரு, அவருடைய கிளாஸ்ல படிச்சோரால் அவருக்கும் ஜப் இல்லை, அவரும் சும்மா இருக்கிறாரு. என்னப்ப செய்யறாய்? இல்ல சும்மா இருக்கிறேன். இவர் சொன்னார், வார திங்கட்கிழமை கொழும்புக்கு வா, எந்த ஆபீஸ் தான், ஆபீஸ்க்கு வந்து என்ன சந்தித்தாரு. இவரும் பார்த்தார், 50,000 கிடைக்குமே நிறுத்தி, அவர் எங்க போனாரு? ஆபீஸுக்கு போனா, ஆபீஸ்ல அவர் சொன்னார், உடனே HR கூப்பிட்டாரு, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தெரியவரை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு சொன்னார், ஏண்ட ஒரு ஆள் வந்திருக்கிறாரு, இவருக்கு ஒரு ஜப் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? ஜப் கொடுக்கணும். அவர் சொல்லிட்டாரு, கம்பெனியில் இடம் இல்லை. இவர் சொன்னார், இல்ல ஜப் கூட எப்படி தரீ, ஒரு ஃபைல் ஒன்று நேரே போற ஃபைல் ஒன்று இப்படி வந்து இப்படி போட்டுமே, ஒரு ஆளை கூட்டு பிரச்சனை இல்லை, சம்பளத்தை கொடுக்கணும். சரி, இவரும் பார்த்தாரு, சியாமன் சந்தித்தாரு, ஆளை வேலை கெடுத்தாரு, அவருக்கும் சம்பளம் 25,000 ரூபாய். தெய்யங்கள் ஒத்தரிக்கார் அவருக்கு 25,000 ரூபாய் ஹதியா, அவருக்கு சம்பளம் 25,000 ரூபாய் சம்பளம். எதுங்க நல்ல இதுல, எது நல்ல சொல்லு பாப்போம். ஏன் நல்லம், நல்ல மனதுக்கு ஏதா நல்ல மனதுக்கு காரணம் சொல்லணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி இருந்த அது மரபு கொடுப்போமே. இவர் 25,000 ரூபாய் தாரண்டாரு நல்ல ஐக்கக்குள்ள திடீரென்று தேலமாக பணிய பெய்தது, கராமுமாக பணிய பெய்தது. இவரு கஷ்டம், யாரு கஷ்டம், கொஞ்சம் எதனாலும் கொம்பனி ஒரே மாதிரி இருக்காதே, கொம்பனி கொஞ்சம் கீழே. இவர் சொன்னார் முதலாவது, முதலாவது டிக்கெட் வெட்டுற யாரு டிக்கெட், 25,000 ரூபாய் ஹதியா டிக்கெட் வெட்டிப்படும். சொன்னார் இதுக்கு புறவு வரமாட்டாது, நீங்க கூட பாத்துக்கோங்க. என்ன ஹாஜியார், என்ன நடுக்கடல போட்டீங்க நீங்க, நாங்க முந்தி 5,000 ரூபாய் தான் வாழ்ந்தோம், இப்ப 25,000 ரூபாய்க்கு வாழ பழகிட்டோம். அவரு செய்தி ரெண்டாவது எங்க சம்பாதிச்சது பிறகு இவரு தள்ள கை வச்சிருக்காரு. அந்த ஜொப் கொடுத்தாரு அவருக்கு, சொன்னா 2 வருஷம் சொன்னாரு இதுக்கு போற கம்பெனில கொஞ்சம் கஷ்டம், நான் ஆக்களை குறைச்ச போறேன், நீங்க வேறத்துல ஜொப்னு தெரிவிக்கும் போறீங்களான்னு கேட்டா இவர் சொல்வார் அல்ஹம்துலில்லா, நான் தெய்யங்களை சும்மத்தான் நீந்தேன், என்ன கொழும்பு கூட்டிக்கிட்டு வந்து பஜாரையும் காட்டி தந்து ஒரு தொழிலே சொல்லி தந்து எனக்கு இவ்வளவு ஒரு பாக்கியத்தை உருவாக்கி தந்தீங்களே, நான் உங்களை நன்றி ஒரு நாளும் மறக்க மாட்டேன். இன்னமொரு கம்பெனிக்கு சிவியை கொடுத்தாரு, இந்த கம்பெனியில 2 வருஷம் நான் வேலை செஞ்சிருக்கிறேன் சொல்லி. அவங்க சொன்னாங்க அப்படியா, நாங்க 40,000 ரூபாய் சம்பளம் தரோம் வாங்கிட்ட. எதுங்க நல்லம், எது நல்லம், அது மட்டுமல்ல இன்னமொண்டிக்குது. வாப்ப தொழில் செய்யக்குள்ள வாப்பட தொழில் புள்ளக்கு தானாக டிரான்ஸ்பர் ஆகும். வாப்பட தொழில் புள்ளக்கு என்ன செய்யும், தானாக பரவும். ஆனா இந்த வாப்ப சும்மா இருக்கிறவே இவனுடைய சேம் நோய் புள்ளக்கையும் வரும். என்ன வாப்பக்கு 25,000 ரூபாய் கிடைச்ச மாதிரி எனக்கொத்தர் இல்லையா 35,000 ரூபாய் தாரத்துக்கு, எனக்கொத்தர் இல்லையா இப்படி தாரத்துக்கு. நான் சிரிக்க சொல்லுங்க, நான் யதார்த்தத்தை சொல்றேன், ஹக்கீகத்தை சொல்றேன். எனவே நாங்கள் சம்பளம் கொடுக்கிற கூட்டமாக மாறுறோம், தொழில் வாய்ப்பு கொடுக்கிற கூட்டம், எங்கள்கிட்ட ஜொப்பிக்கு வாங்க நாங்க தாரோம். எனவே தான் இது ஒரு ஹதீஸ், இது நாங்க வாசிக்கிறது. மூணு பேர் குகைக்குள்ள போனாங்க, மூணு பேர் குகைக்குள்ள போனாங்க, பெரிய ஒரு கல்லு வந்து குகையை மூடி கொண்டுச்சு. ஹதீஸுக்கு முந்தி உங்களோட வீட்டுல உங்களோட கடையில் ஒருத்தர் வேலை செஞ்சாரு, ஒரு மாசத்தை சம்பளம் 10,000 ரூபாய் சம்பளம் அவருக்கு, 15 நாள் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போனாரு. எங்க போனாரு, எங்க போனாரு, லீவ்ல போனாரு, போனவர் வர இல்லை. ஆனா 15 நாள் சம்பளம் யாப்பிக்குது, கடை நீக்குது. எவ்வளவு சம்பளம், 15 சம்பளம் இப்ப 5,000 ரூபாய்க்கு கடையில. இப்ப ஆகப்பெரிய தீன்தார் என்ன, ஆகப்பெரிய தீன்தார் என்ன செய்வாரு, 30,000 தேதி கணக்கு பார்த்து அந்த 5,000 ரூபாய் காசு எடுத்து ஒரு அன்லப்ல போட்டு நல்லா மாஷால்லா போட்டு நல்லா ஒட்டி அதுக்கு மேல பேர் எழுதுவாரு, இது இன்னாருடைய காசு, எப்ப சரி வந்தா கொடுத்துருங்க. அப்படியே வச்சிருவாங்க. இப்ப வாப்ப மௌத்தானாலும் புள்ளகர் சொல்லுவாங்க, எங்க வாப்ப எவ்வளோ ஹராமலால் பெண்ணு தெரியுமா உங்களுக்கு, அன்றைக்கு ஒரு நாள் வேலை செஞ்ச ஒரு ஆள் சம்பளத்தை ஒதுக்கி வச்சிருக்கிறார். உண்மையிலே நல்ல விஷயம்தான். ஆனா ஹதீசுடைய கண்ணோட்டத்தில், அதாவது பொருள் எக்கானமியை பொறுத்தவரையில இவர் செஞ்சது தவறு. ஏன் தவறு, 5,000 ரூபாய் காசை பலுக்கி வச்சுட்டாரு, 5,000 ரூபாய் காசை வேலை இல்லாத காசாக்கிட்டாரு. இதுதான் ஹதீஸ் சொல்லுது. மூணு பேர் குகைக்குள்ள போனாங்க, ஒத்தர் துவா கேட்டாரு, பெரிய ஒரு கல்லு வந்து குகையை மூடிக்கொண்டுச்சு. ஒத்தர் துவா கேட்டாரு, என் உம்மக்கு வாபக்கு இப்படி செஞ்சன் யாழ்லா, கொஞ்சம் எங்களுக்கு உதவி செய்ய சொல்லி கல்லு கொஞ்சம் பணிய வந்துச்சு. ரெண்டாவது ஆள் துவா கேட்டாரு, யாழ்லா ஒரு பாவம் செய்ய சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு, உன்னோட பேரை கேட்டேன் ஓடி வந்துட்டேன். மூணாவது ஆள் துவா கேட்டார், ஆச்சரியமான துவா. என்ன துவா, ஆச்சரியமான துவா. என்ன துவா கேட்டார் தெரியுமா, யாழ்லா எனக்கு தொத்தர் வேலை செஞ்சாரு, சம்பளம் வாங்காம போனாரு, நான் என்ன செஞ்சேன் தெரியுமா, அந்த சம்பளத்துக்கு ஒரு ஆட்டை வாங்கினேன், அந்த ஆடு குட்டி போட்டுச்சு, அது மந்தையாக மாறிச்சு, அந்த மந்தையை பராமரிக்கிறதுக்கு சில ஆடுகளுக்கு ஒரு அடிமையை வாங்கினேன், அந்த அடிமையை கொண்டு ஆடெல்லாம் பராமரிச்சேன். 10, 15, 20 வருஷ கால பிறகு வந்து சொல்றாரு, நான் உங்கள்கிட்ட இப்ப இவ்வளவு வேலை செஞ்சுட்டு போறேன், என கண்டக்கினாலுடைய சம்பளத்தை தாங்க கேட்டாரு. நான் சொன்னேன், இந்த ஆடு ஆடு அடிமைகள் மாடு இதெல்லாம் ஓண்டவாப்பா எடுத்துக்கொண்டு போன்னு சொன்னேன். ஒரு ஆளுடைய ஒரு நாள் சம்பளம் கூட எந்த இடத்திலேயே தேங்கி நிற்க கூடாது என்பதை இந்த ஹதீஸ் மிக தெளிவாக சொல்லித் தருகிறது. தேங்கி நிற்க கூடாது. சரி, இது ஒரு செய்தி. சமூகத்தில் எங்களை ஊர்களில் இருப்பாங்க ரெண்டு கூட்டம். எத்தனை கூட்டம்? ஒன்று இருப்பாங்க அனாதைகள். யாரு? அனாதைகள். ஐதாம். இன்னும் ஒன்று இருப்பாங்க ஆதரவற்றவர்கள். யாரு? அனாதைகள் வேற, ஆதரவற்றவர்கள் வேற. இன்னும் ஒன்று இருப்பாங்க அவங்க மென்டலி, அவங்க யாரு இல்ல, மென்டலி அவங்க வந்து ஸ்டேபிள் இல்ல, அதாவது புத்தி குறைவானவங்க, மந்த புத்தி உள்ளவங்க. அப்ப உதாரணமாக ஒரு வாப்பா மௌத்தாகித்தார். ஒரு வாப்பா மௌத்தானா இருக்குதா பேன ஒரு வாப்பா மௌத்தானா வாப்பாக்கு மூணு புள்ள, ரெண்டு ஆம்புல புள்ள, ஒரு பொம்புல புள்ள வச்சு உங்களுக்கு உதாரணமாக. வாப்பக்கே ஒரு வாப்பா மௌத்தானா வாப்பக்கு ரெண்டு ஆம்புல புள்ளையும் சன்சும் ஒரு மகளை நீக்கிறாங்க டோட்டமும். இப்ப இந்த சொத்தை பிரிச்சக்குள்ள இந்த ரெண்டு மகன் நீக்கிறாங்க, ரெண்டு மகன், ரெண்டு மகன்ல ஒரு மகன் நல்ல தலை, அவரு மாஷால்லா நல்லா படிச்சு நல்லா இருக்கிறாரு, ஒரு மகன். ரெண்டாவது மகன் இருக்கிறாரு, அவரு வந்துட்டு யாருந்தா கொஞ்சம் புத்தி குறவும். அவர் யாரு? எதில்ல மந்த புத்தி, அவருக்கு புத்தி வேலை செய்தில்லை, அல்லது வந்துட்டு அவருக்கு கல்யாணம் முடிச்சில்ல, அவர் கல்யாணம் முடிச்சில்ல, அவருக்கு பிள்ளைகளும் இல்ல. ரோட்ல போட்டு அவரை பார்த்து எல்லாம் பைத்தியகாரன்றாங்க, அவரை பார்த்து குழப்பறாங்க, அவரை படித்து மஸ்தூல்ல போட்டிக்கிறாங்க. உதாரணமாக குழப்பம் உள்ளவர். ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு மகனாக இருந்தாலும் இந்த மாப்பட சொத்தை பிரிச்சக்குள்ள, மாப்பட சொத்தை பிரிச்சக்குள்ள மூத்த நல்ல மகனுக்கு எவ்வளவு கிடைக்குதோ அதே அளவு தான் யாரு கிடைச்சோம், மற்ற மகனுக்கு கிடைச்சோம். இவனுடைய பங்க போல அதே அளவு தான் யாருக்கேன். புத்தி குறவு, பைத்தியக்காரன், அக்கல் இல்ல, கல்யாணம் முடிச்சில்ல, சொத்தியாக இருக்கிறாரு, அவருக்கு பணம் தேவையில்லை என்று சொல்லி அவருடைய பங்கில குறை ஏற்பட மாட்டாது. இதை நல்லா யாபிச்சுக்கோங்க. எங்க சமூகத்தில் அப்படி ஏராளம் இருக்கிறாங்க. வாப்பட சொத்தை பிரிச்சு கொண்டாங்க யாருக்கு இல்லாம, நோயில கஷ்டத்தில சப்பானில வேற நோய்கள் இருக்கிற யாருக்கும் கொடுத்துருக்க சொத்தை இல்ல, தவறு அவங்களோட சொத்தம் இல்ல, அவங்களோட சொத்து, அவங்களுக்கு பயிற்சி சேர வேண்டிய சொத்து. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இப்படிப்பட்ட மக்களுடைய சொத்தும் பராமரிக்கப்பட வேண்டும். இவங்களோட சொத்தையும் நாங்கள் வளர்க்கோணம், இதையும் பெருக்கோணம், இதையும் என்ன செய்யணும், அனந்தர சொத்தாக மாத்தோணம். அவர் மௌத்தானால் அந்த சொத்து அனந்தர சொத்தாக மாறணும். யார் மௌத்தானா? பைத்தியகாரன் மௌத்தானா, அந்த பைத்தியகாரன் சொத்தே தான் மாறும், அனந்தர சொத்தாக மாறும். எனவே எப்பே ஞாபகத்துக்கோங்க, சொசைட்டியில சமூகத்தில் ஊர்ல இருப்பாங்க இப்படிப்பட்டவங்க, புத்தி இல்லாதவங்க, இவங்களோட சொத்துக்கள் பராமரிக்கப்பட வேண்டும். இன்னொரு வரக்கம் இருப்பாங்க யத்தீம்கள். யாரு? யத்தீம்கள். யத்தீமை பத்தி மிம்பர்ல ஹுத்பா ஓதினா நாங்க எல்லாரும் சொல்ற ஒரு ஹதீஸ் தான், நானும் ஒரு யத்தீமை பராமரிக்கிறவரும். சுவர்க்கத்தில் எப்படி இருப்போம்? இப்படி இருப்போம். சில கட்டங்கள்ல கையை காட்டுவோம். இப்படி இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். மேல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யத்தீமை பராமரித்தால் இப்படி. இந்த ஹதீஸை சென்ன உடனே, மிம்பர்ல இருந்து இறங்கின உடனே கொஞ்ச பேர் ஓடி வார, ஹஜ்ரத் உங்களோட மதரசாவில் ஒரு யத்தீமின்டா சொல்லுங்களேன். சொல்லுங்க. என்ன சொல்லுவோம்? மதரசாவில் ஒரு எத்தீமின்டா சொல்லுங்களேன், நான் பைனான்ஸ் பண்றேன். எவ்வளவு மாஸ்டகி போகும் எங்கள்ட்ட கேட்கிற கேள்வி, என்னென்ன கேட்டுக்கிறாங்க, எவ்வளவு மாஸ்டகி போகும்? உதாரணமா மாஸ்டகி போகும் வச்சுங்களேன், ஒரு பிள்ளைக்கு மாஸ்டகி நாங்க சொல்லுவோம் 8000 ரூபாய் போகும் செலவு, 8000 ரூபாய் செலவு போகும். சரி, எத்தனை வருஷம்? 8 வருஷம். ஒரு வருஷத்துக்கு 8000 வேண்டாம், ஒரு மாசத்துக்கு 8000 வேண்டாம், வருஷத்துக்கு எத்தனை? 96 இன்ட்டு 8 எத்தனை? 8 லட்சம். 7,80,000 ரூபாய் பணத்தை செலவழிச்சு போட்டு நாளைய கியாமத்தில் நபியோட சல்லல்லாஹு அலைஹி இப்படி மாறீங்களா? அவ்வளவு சீப்பாது, அவ்வளவு சீப்பாங்க. 7,80,000 ரூபாய் முருத்தலாவே காணி வாங்கலாம், சுவர்க்கத்திலே காணி வாங்க போறீங்களா? இது தவறான அர்த்தம், இது தவறான அர்த்தம். உலகத்தில் நல்லா யாபிச்சுக்கோங்க, யதீம்கள் ஜகாத்து வாங்குற கூட்டத்தில் இல்ல. யதீம் ஜகாத்து கொடுக்கிற 8 கூட்டத்தில் யதீம் அந்த கூட்டத்தில் ஒத்தராக அல்லாஹ் சொல்ல இல்ல. இன்னமஸ் ஸதகாதுல் ஃபுகராஈ வல் மசாகீன் அல்லாஹ் சொல்லக்கூடிய 8 கூட்டத்திலையும் 8 வர்க்கத்திலையும் யதீம்கள் இல்ல. அப்படி என்றால் யதீமுக்கு ஜகாத்து வாங்குவீங்க? யதீம் ஜகாத்து கொடுக்கணும். உலகத்தில் உள்ள யத்தீம் எல்லாம் வேலை அல்ல. சில யத்தீம் நிற்கிறவங்க கோடிக்கணக்கான சொத்து இருக்குது, கோடிக்கணக்கான பணம் இருக்குது. எனவே ஜாக்கிரதை ஞாபகிச்சுக்கோங்க, யத்தீம பராமரிக்கிற அர்த்தம், ஒரு யத்தீம பராமரிக்கிற அர்த்தம். உதாரணமாக வச்சுக்கோங்க, நான் கிட்டத்தில் கணக்கு சொன்னேன், ஒரு ஆள் மௌத்தானாரு 1978 ஒரு ஆள் மௌத்தானாரு 1978 மௌத்தானாரு. மௌத்தாகக்குள்ள 3 யத்தீம்களை விட்டு போனார், 3 யத்தீம்களை விட்டு போனார். அவருடைய மனைவிய உத்தர கல்யாணம் முடிச்சார். அந்த 3 பிள்ளையோட அவர் மௌத்தான மையத்துடைய மனைவிய கல்யாணம் முடிச்சார். கல்யாணம் முடிச்ச சந்தர்ப்பத்தில் 1978 அந்த அவர் விட்டு விட்டு போன சொத்துக்களுடைய வலிவை பார்த்தா 2,50,000 தான் வலிவு, 2,50,000 வலிவு. எப்பயுமே 1978 அந்த டைம்ல இந்த 3 பிள்ளைகளும் கிட்டத்தட்ட 2 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் பிள்ளைகள், 4, 5, 2 வருஷம் பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள். இந்த 2,00,000 ரூபாய் பொறுமதியான அசட்டை பாரம் எடுத்தாரு. பாரம் எடுத்து சுபஹானல்லாஹ், அல்லாஹ் அந்த மனிதனுக்கு ரஹமத் செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட இந்த பிள்ளையெல்லாம் பெருத்துட்டது. இவங்க எல்லாரும் இப்ப தனிய சுயமாக ஒரு கம்பெனி நடத்தக்கூடிய சக்தி உள்ளவங்க, சுயமாக பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய படிச்சுக்கிறாங்க. இப்ப கூப்பிட்டாரு, 3 பேரையும் கூப்பிட்டு சொன்னாங்க, இது உங்களோட வாப்பட பிசினஸ், எந்த பிசினஸ் அல்ல, உங்களோட வாப்ப மௌத்தாகக்குள்ள 2,50,000 ரூபாய் தான் விட்டு போனாரு. இந்த ஐக்கியது கணக்கு. அன்றைக்கு நான் பாரம் எடுக்கக்குள்ள இத்தனை பேர் சைன் பண்ணித்தான் பாரம் தந்தாங்க. நான் இதுல எதையுமே எடுத்துல, உங்களுக்கு விருப்பம் தான் எதையும் தரையிலும் என்று சொல்லி இந்த 250,000 ரூபாய் பொறுமதியான பணத்தை அதை கொண்டு இவங்களை படிக்க வச்சு செலவழித்து கல்யாண பொம்பளை பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்து பெரிய அழகாக வாழ வச்சு கடைசியாக பிசினஸ் பிரிச்சு பாரம் கொடுக்கக்குள்ள அன்புக்குரிய சகோதரர்களே, 300 கோடி ரூபாவுடைய சொத்து கொடுத்தார். எத்தனை கோடி? எத்தனை கோடி? இவர் தான் அனவக்காபிலுடைய தீமி ஹாக்கதா, அனவக்காபிலுடைய தீமி ஹாக்கதா. ஒமன்கான கனியன் பல்யஸ்தாபித், ஒமன்கான பகீரன் பல்யாக்குள் வில்மாரூஃப். எனவே இதெல்லாம் பேசப்பட வேண்டிய தலையங்கங்கள். அனாதைகளுடைய யத்தீம்களுடைய சொத்துக்கள் எப்படி பராமரிக்கணும் என்ற விஷயம் மிகவும் விரிவாக இப்படிப்பட்ட ஒரு அமர்வில் அல்ல, ஜமியத் உலமாவுடைய மிகப்பெரிய பாரம், மிக பாரமான ஒரு பரந்த ஒரு பொறுப்பு இருக்கிறது. பொதுமக்களை கூப்பிட்டு வச்சு ஒவ்வொரு பள்ளிகளிலையும் இப்படிப்பட்ட கலந்துரையாடல்கள் ஏற்பாடு செய்து நாங்கள் யத்தீமுடைய சொத்தை எப்படி பராமரிக்கணும். அப்ப நீங்க கேட்பீங்க, யத்தீமுடைய சொத்தை கொண்டு வியாபாரம் பண்ணக்கூடிய நஷ்டம் வந்த யாரு பொறுப்பு? நஷ்டத்துக்கு யாரு பொறுப்பு? அதை நான் இன்றைக்கு சொல்ல வரவும் இல்லை, கேட்கவும் வேணாம். அது இங்குள்ள உலமாக்களை நெருங்கி அணுகி அவர்கள் மூலமாக இந்த விடயங்கள் அறிந்து கொள்ள பாருங்க. யத்தீம்களுடைய சொத்தை பராமரிக்கிற விஷயம். எனவே இதை போல ஏராளமான மசாயில்கள் வந்திருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், வலா தக்ரபு மாலல் யத்தீம் இல்லா பில்லதீ ஹிய அஹ்சன் ஹத்தா யபுலுக அஷுத்தஹு. சுப்ஹானல்லாஹ். ஹதீஸ்ல வந்திருக்குது, மன் வலிய மாலல் யத்தீமி ஃபல்யத்ஜிர் வஇல்லா வலா யத்ருகு ஹத்தா தாக்குலஹு ஸதக்கா ஐ ஸகா. யத்தீமுடைய பணம், மாப்ப மௌத்தாகக்குள்ள வெச்சிட்டு போனார் பணம், 250,000 வச்சுட்டு போனாரு. இப்ப என்ன செய்து இதுக்கு ஜகாத்து வாஜிபாப்பா, இதுக்கு ஜகாத்து வாஜிபாகும், நிசாப பூர்த்தியான ஜகாத்து மாசம் மாசம் கொடுத்தா, வருஷா வருஷம் ஜகாத்து கொடுத்தா என்ன செய்யும், பணம் குறையுமா கூடுமா? குறையும். அப்ப ஜகாத்து கொடுக்கணும் என்றா பணத்தை பெருக்கணும். எனவே இது ஒரு மிக முக்கியமான தலையங்கம். இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தும் போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்க எல்லாருக்கும் நல்லதற்கும் அமைச்சு தோசி செய்வான. ஒவ்வொரு செகண்ட் செலவழிக்கிறது. இப்ப நான் சம்பாதிக்கிறத பத்தி ஒரு மேலோட்டமாக சொன்னேன், அது கிட்டத்தட்ட ஒரு நாள் பேசப்பட வேண்டிய தலையங்கம், நான் சுட்டி காட்டினேன். இப்ப செலவழிக்க போறீங்க, செலவழிக்கிறதுல கடைபிடிக்க வேண்டிய சட்டத்திட்டங்கள் நான் ஆரம்பத்தில் சுட்டி காட்டிட்டேன், ஆனால் இப்ப கொஞ்சம் விரிவா பேசுறேன். செலவழிக்கக்குள்ள ஒன்று யா வச்சுக்கோங்க, ஃபர்து, ஃபர்து கிஃபாயா, சுன்னத்து, ஹராம், முஸ்தஹப் என்று சொல்லி சட்டம் இருக்கிறது போல செலவழிக்கிறதுல விண்ணிக்குது, ஃபர்து இருக்குது, ஃபர்து கிஃபாயா இருக்குது, வேற என்னது, முஸ்தஹப் இருக்குது, ஹராம் இருக்குது, எல்லாம் இருக்குது. செலவழிக்கிற விஷயத்திலே எல்லாம் வரும். செலவழிக்கிறீங்க, தனக்கு செலவழிக்கிறது, யாருக்கு? தனக்கு செலவழிக்கிறது, சும்மைக்கே நான் செலவழிக்கணும். எனக்கு செலவழிக்கிறது ஃபர்து அயின், ஃபர்து கிஃபாயாவல்ல. இமீடியட் ஃபேமிலி மெம்பர்ஸ், என் குடும்பத்துக்கு, என் மனைவிக்கு, என் புள்ளைக்கு, வாழல் மௌலூத் லஹு ரிஸ்குஹுன்ன வ கிஸ்வத்துஹுன்ன பில் மஅரூஃப், குர்ஆன் சொல்லுது. மனைவிக்கு புள்ளைக்கு செலவழிக்கணும், செலவழிக்கிறது வாப்பட கடமை. மனைவி இருந்தால் இருக்கிறா, நான் செலவழிக்கோணும். மனைவியை தலாக்கி சொல்லிட்டேன், பிள்ளைகளுக்கு வாப்ப செலவழிக்கோணும். அதே போல பேரண்ட்ஸ், உம்மக்கு வாப்பக்கு செலவழிக்கோணும். அதே போல ஹஜ்ஜிக்கு செலவழிக்கணும், ஹஜ்ஜிக்கு ஜகாத்து கொடுக்கணும். இதெல்லாம் ஃபர்து அயின், கட்டாயம் செஞ்சாகணும். இன்னும் ஒன்றிக்குது, கலெக்டிவ் டியூட்டி, ஃபர்து கிஃபாயா. என்ன கிஃபாயா? ஃபர்து கிஃபாயா. ஃபர்து கிஃபாயால சொல்லுவோம் அஞ்சு விஷயத்து. ஃபர்து கிஃபாயால சொல்லுவோம் ஒன்று பள்ளி, ரெண்டாவது பேசுவோம் பள்ளி கட்டுறது ஃபர்து கிஃபாயா, வேற ஹாஸ்பிட்டல் கட்டுறது ஃபர்து கிஃபாயா, வேற பாதைகள் செய்வது ஃபர்து கிஃபாயா, வேற ஸ்கூல் செய்வது ஃபர்து கிஃபாயா, வேற மதரசா இல்லையா ஃபர்து கிஃபாயா, வேற மையவாரி ஃபர்து கிஃபாயா, லைப்ரரி ஃபர்து கிஃபாயா, ஹாஸ்பிட்டல் ஃபர்து கிஃபாயா. முந்திய காலத்தில் இதெல்லாத்தையும் எங்கிட்ட செஞ்சிருக்கிறாங்க. உங்களை தைய ஸ்கூல் இருக்குது, சரத்திரத்தை படிச்சு பாருங்க, யாரு காணி கொடுத்தது சொல்லி, மையவாடிக்கு யார் காலி கொடுத்தாங்க? ஹாஸ்பிட்டல் இல்ல. ஆனா முந்தைய காலத்தில், இந்த காலத்தில் ஃபர்து கிஃபாயா என்று சொல்றத விடவும் ஊர் மக்களுடைய ஃபர்து ஐனான ஒன்று தான், பள்ளி கட்ட இல்லட்டு கூடாரம் அடிச்சு தொழுது கொள்ள ஏலும், ரோட்டிலே தொழிலும் பிரச்சனை இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை, மழை காலத்திலே தொழிலும் பிரச்சனை இல்லை. ஒரு பொம்புளைக்கு பிரசவம் ஏற்படுகிறது, அவ வைத்தியசாலைக்கு போகணும். எங்க இருக்குதோ வைத்தியசாலை, எங்க இருக்குது? அப்ப ஏன் எங்க ஊர்ல இருக்கிறாது? நீங்க பேராதனைக்கு அனுப்புறத்தினால் வரக்கூடிய அசோகரியங்கள் என்ன? ஒரு பொம்புளைய மருந்து வாங்கறதுக்காக வேண்டி, மருந்து எடுக்கிறதுக்காக வேண்டி, ததாமி அதாவது மருந்து வைத்தியம் சிகிச்சை பெறுவதற்காக வேண்டி ஒரு அந்நிய ஆணுக்கு முன்னால பேச்சு நிக்க ஏதும், அப்படித்தானே? சிகிச்சைக்காக வேண்டி, மருந்து வாங்கறதுக்காக வேண்டி தன்னுடைய உடம்புல எந்த பகுதியை காட்டணுமோ அந்த பகுதியை காட்டி மருந்து வாங்க ஏதும். நான் கேட்கிறேன், பிரசவம் நோயா இல்லையா? பிரசவம் என்றது நோயா இல்லையா? பேசுங்களேன். எப்படி காட்டும்? ஒருத்தர் சாப்பிட்டா 9 மணித்தியாலத்தில் அவர் கழிவாக வெளியாகும். எத்தனை மணித்தியாலம்? நீங்க விரும்பினாலும் சரி, விரும்பத்தையும் சரி, நீங்க போனாலும் சரி, புகட்டையும் சரி, வைத்திரும் அப்படியே 9 அவர்ல ரெடி அவர் வெளியே போறதுக்கு. இதே போல ஒருவர் உடலுறவு கொண்டாடினால் 9 மாசத்தேல புள்ள வெளியே வரத்து காயத்தம். அது நீங்க புகட்டின் பிரச்சனையில் வந்து சேர்ந்து வெளியே உண்டு. புலமாக்கள் கேட்கிறாங்க, இருக்கு பெய்தல் அந்நியானுக்கு முன்னாடி கேளுமா? ஒரு பைத்துல் ஹலா கட்டுறது எப்படி வாஜிபோ, இதே போல ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு ஊர்லையும் ஒரு பிரசவத்துக்கான, அதுக்கு சொல்றது முஸ்தஷ்ஃபா அல் வலாதீன்னு சொல்லி இப்படிப்பட்ட மேக்னடிக் ஹாஸ்பிட்டல் ஒன்று உருவாக்குறது பரவு ஐநான விடயம், கட்டாயமான விடயம். இல்லட்டி நாங்க சொல்ற புள்ள பிறந்தோனே வாங்கு சொல்லணும் காதுல. பேராதனி ஹாஸ்பிட்டல்ல நீங்க கொண்டாய்த்து உங்களோட வைஃப, உங்களோட தங்கச்ச, உங்களோட டாக்டர் யாரையும் விட்டுட்டு வாரீங்க. எத்தனை மணிக்கு? மாலையில 5 மணிக்கு விட்டீங்க, போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டீங்க. அடுத்த நாள் காலையில போறீங்க, சுபத்தோடு ஓடி போறீங்க, புள்ள கிடைச்சிட்டு பாக்குறதுக்கு. போயிட்டா சொல்றாங்க 8 மணிக்கு புள்ள கிடைச்சிது. எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு. நீங்க எத்தனை மணி போனீங்க? இப்ப 6 மணிக்கு போனீங்க. எத்தனை மணிக்கு தான் இப்ப? 10 மணித்தியாலம். நான் கேட்கிறேன், இந்த 10 மணித்தியாலம் புள்ளையில காதல் என்ன விழுந்திருக்கும்? என்ன விழுந்திருக்கும்? இது எங்களோட கடமை. சும்மா விளையாடவானம் பள்ளியை கட்டிட்டோம், மதுரசா செஞ்சோம் மட்டுமல்ல, பள்ளி கடமை, மதுரசா கடமை, விளையாட்டு கிரவுண்ட் வைக்கிறது, மையவாடி வைக்கிறது, ஹாஸ்பிட்டல் வைக்கிறது. என்னோட சிக்கூடிய கிதாபுகளை படித்து பாருங்க, என்ன விட படிச்ச மூத்தோளவா கிடைக்கிறாங்க. சிக்கூடிய கிதாபுகள் நீக்குது. எங்களோட சிக்கூடிய கிதாபுல உள்ளது சிங்கள மக்கள் நீக்குது. நான் எப்பயுமே பாக்குறேன், சிங்கள ஊர்களுக்குள்ள போங்க பார்ப்போம். இப்ப பஸ் ஹோல் நீக்குது. பஸ் ஹோல் எப்படி சொல்லுவோம்? பஸ் நிப்பாட்டு எப்படி பேசினே என்ன செஞ்சுக்கிறாங்க? மௌத்தா போன செத்து போன ஒரு ஆளுடைய போட்டோ ஓட்டி ஒரு கட்டணத்தை கட்டி நினைப்பாங்க. பஸ் ஹோல் எங்கேயாவது ஒரு முஸ்லீம் ஒரு காட்டுக்கு பார்ப்போம். எங்கேயாவது ஒரு முஸ்லீம் ஊர்ல காட்டுக்கு பார்ப்போம். இது எங்களை சிக்கூடிய கிதாபுடைய மசாலா. இது நிழல் கொடுக்கிறது, நிழல். அது உள்ளுக்கு தண்ணி வச்சுக்கும். தண்ணி சிக்கூடிய கிதாபடிக்குது. அப்படிப்பட்ட இடத்துல வெச்சப்பட்ட தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சா அந்த தண்ணியால் ஒரு செய்யும். எங்களை சிக்கூடிய கிதாபு நல்ல நீக்கிடுவோம்ப்பா. பரவு கிஃபாயமான விடயங்கள், பள்ளி கட்டுறது, ஸ்கூல் கட்டுறது, பெரியல் கிரவுண்ட், ஹாஸ்பிட்டல், ஓபனேஜ், விதோ பார்க்கறது, மற்ற விஷயங்கள், இதெல்லாம் பருளு கிப்பாயாவான விடயங்கள். இந்த விடயங்களை பட்டியலிடுங்கோ, பாடசாலைக்கு செலவழிங்கோ, மதரசாக்களுக்கு செலவழிங்கோ, லைப்ரரிகள் உருவாக்குங்கோ. இப்படியான அறிவுபூர்வமான எங்களோட மார்க்கம் இருக்குது. எங்களோட மார்க்கம் ஆச்சரியம், சில கட்டங்கள்ல ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குது. எங்களோட மார்க்கம் இருக்குது, எங்களோட தீனுல் இஸ்லாம் இருக்குது. இந்த பேனாவின் மீது சத்தியம் பண்ணிக்குது. இந்த பேனாவின் மீது சத்தியம் பண்ணிக்குது. தாபத்துள்ளாவே சத்தியமா அல்லாஹ் சொன்னது போல, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய தாத்தின் மீது சத்தியம் பண்ணப்பட்டது போல, பேனாவின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான். நூன் வல் கலமி, நூன் வல் கலம், பேனாவின் மீது சத்தியமாக எழுதக்கூடிய சமூகம் இது. வமா யஸ்துரூன், நீங்க எழுதிய எழுத்து மீது சத்தியமாக, எழுத்துக்கள் நிச்சயம். எனவே மக்கள் லைப்ரரிகள், வாசிக சாலைகள், இதெல்லாம் பரவிச்சு போயா, இதுக்கு செலவழிங்கோ. அடுத்தது, எனவே இந்த விஷயங்கள் அங்கே செலவழிக்க கூடாத பகுதி, செலவழிக்க கூடாத பகுதி தான் ஹராமாக்கப்பட்ட பகுதி. வீட்டு வரையன் செய்வது, அனாவசியமாக செலவழிப்பது, இது ரெண்டையும் இஸ்லாம் வன்மையாக கண்டித்திருக்கிறது. இதுல யாரும் பேச்சு செலவழி செய்ய வேணும், ஹராத்துல மாட்டிக் கொள்ள வேணும். கொண்ட மட்டும் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்கோ. அனாவசியமாக பணத்தை செலவழிப்பீங்க என்றிருந்தால் நீங்க நாங்க மௌத்தாகிறதுக்கு முன்னால ஏழைகளாகத்தான் மௌத்தாகுவோம். எப்படி? அனாவசிய செலவு செலவழித்தால், அனாவசியமாக பணத்தை செலவழித்தால், அது கட்டிடமாக இருக்கேனும் கல்யாணமாக இருக்கேனும் ஆடம்பர செலவாக இருக்கேனும் அனாவசியமாக பணத்தை செலவழித்தால் எழுதிக்கோங்கோ, நாங்க மௌத்தாகக்குள்ள ஏழைகளாகத்தான் மௌத்தாகும். இந்த நாட்டில சருத்திரம் சொல்லுவேன், இந்த நாட்டில சருத்திரம் சொல்லுவேன், ஏழையாக பிறந்து பணக்காரனாக வாழ்ந்து மௌத்தாகக்குள்ள எப்படி தெரியுமா மௌத்தானாங்க? சுபஹானல்லாஹ், ஹாஸ்பிட்டல் இருந்து ஜனாசாவை வெளியெடுக்கிறதுக்கும் காசி சேர்த்துத்தான் ஹாஸ்பிட்டல் இருந்து ஜனாசா வெளியெடுத்தோம். சும்மா உள்ள பணக்காராக்கள் அல்ல, சும்மா உள்ள பணக்கார சமூகம் அல்ல இந்தியா, அதாவது இந்து, அதாவது இந்தியன் ஓஷன்ல ரெண்டு கப்பல் போனா சொல்லுவாங்க, இது இன்னாருடைய கப்பல், இது இன்னாருடைய கப்பல், இது இன்னாருடைய கப்பல், இது இன்னாருடைய கப்பல் என்று சொல்லப்பட்டவங்க ஏழையாக பிறந்து பணக்காரனாக வாழ்ந்து மௌத்தாகக்குள்ள ஹாஸ்பிட்டல் இருந்து ஜனாதாவை வெளியெடுக்கிறதுக்கு பப்ளிக்ல காசி சேர்த்துத்தான் வெளியெடுத்தோம். பணத்தை அனாவசியமாக செலவழிக்க வேணும். போங்க மங்கள கூப்பிட்டு. இப்பதான் நாங்க தலையங்கத்துக்கு வாரோம். இது ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் வரையிலும் இதுதான், ஏந்த சொத்தை ஏந்த பிள்ளைகளுக்கு நான் எப்படி பங்குட்டு கொடுக்கிறது, எப்பேன் நல்லா இருக்கிறேன், உயிரோட இருக்கிறேன், ஆரோக்கியமா இருக்கிறேன், நோயில இல்ல, சுகதேகியாக இருக்கிறேன், நீங்க விரும்புறீங்க உங்களோட சொத்தை உங்களோட பிள்ளைகளுக்கு பிரிச்சு கொடுத்துருவோம். ஆனால் ஒரு வாப்பா ஒரு உமா தந்த சொத்தை கொடுக்கணும் என்று எந்த கட்டாயப்பாடும் இல்லை. யாருக்கேன் யாருக்கேன் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் என்று எந்த கட்டாயப்பாடும் இல்லை. வாப்பா உமாக்கு கொடுக்கணும் என்ற கட்டாயப்பாடு வாப்பாக்கும் உமாக்கும் இல்லவே இல்லை. விரும்பினா கொடுக்கேலும், விரும்பினா தான் கொடுக்கேலும், வாப்பா உமாக்கு கொடுக்கணும் என்ற கட்டாயப்பாடு மார்க்கத்தில் இல்ல. இது முதலாவது நினைக்கோங்க. ஆனாலும் கொடுக்க வேண்டிய கட்டம் வந்தால், ஏந்த பிள்ளைகளுக்கு நான் பங்குட்டு கொடுக்க போறேன் சொத்துக்களை, இப்படிப்பட்ட ஒரு கட்டம் வந்தா நாங்க என்ன செய்யணும், அதுதான் இங்க பேசுறோம். முதலாவது பிள்ளைகளுக்கு நீங்க கிஃப்ட் கொடுக்கக்குள்ள ஆம்பளை பிள்ளையாக இருக்கோ மேலும், பொம்புல பிள்ளையாக இருக்கோ மேலும், மூத்த பிள்ளையாக இருக்கோ மேலும், நல்ல படிச்ச பிள்ளையாக இருக்கோ மேலும், என்ன பார்த்து கொள்வாங்க என்று நினைக்கிற பிள்ளையாக இருக்கோ மேலும், யாருக்குத்தான் நீங்க பங்கிட்டு கொடுத்தாலும் சரி சமமாகத்தான் பங்கிட்டு கொடுக்கணும். எப்படி? ஆம்புல பொம்புல வித்தியாசம் இல்ல, கல்யாணம் முடிச்சு கொடுத்த புள்ள முடிக்காத புள்ள வித்தியாசம் இல்ல, என்ன மூத்த புள்ள இளைய புள்ள வித்தியாசம் இல்ல, என்ன நல்லா பார்த்துக் கொள்வார் என்று நாங்க சாத்திரம் பார்த்தோம் அந்த புள்ளேன் இல்ல. யாருக்கு கொடுக்கிறாலும் எப்படி கொடுக்கணும், சரிசமமாக கொடுக்கப்பட வேண்டும். இது என்ன, இது நபத்தா அல்ல, நபத்தான்றது செலவு, செலவழிக்கிறது வித்தியாசப்பட வேண்டும், ஹதியா கொடுக்கிறது வித்தியாசப்படையலாம். இது நல்லா வளைக்கும் வித்தியாசத்தை. நபத்தான்றது வேற, கிஃப்ட்ன்றது வேற, செலவுன்றது வேற, ஹதியான்றது வேற. சும்மா சொல்லுங்களேன், மூத்த மகனுக்கு நல்ல காய்ச்சல், ஹாஸ்பிட்டலே போனோம், டெங்கு வந்துச்சு, அட்மிட் பண்ணினோம், 75,000 பில். இப்ப எல்லாருக்கும் 75 கொடுக்கணும், இப்ப எல்லாருக்கும் 75 கொடுக்கணுமாங்க? இது செலவு, செலவுல இல்ல, கிஃப்டா கொடுக்கறீங்க, ஹதியா கொடுக்கறீங்க. பெருநாள் வந்துச்சு, 75,000 காசு கொடுத்து ஒரு ஆளுக்கு, அப்ப எல்லாருக்கும் கொடுக்கணும், ஈக்குவல், கனெக்டா பங்கு வச்சோம், அதுல வித்தியாசம் காட்டே இல்லாது. இது கூடாது, மூணு பேருக்கு சரியா கொடுத்துட்டு ஒத்தரை குறைச்சு கொடுத்தீங்க, மூணு பேருக்கு சிரமமா கொடுத்துட்டு இது பாத்தீங்க ஒரு பொம்புல புள்ள இதை குறைச்சு கொடுத்துருவோம், அல்லது பாத்தீங்க இது மூணு பொம்புல புள்ள மாறு, பொம்புல புள்ள தான் எங்கட புள்ள, நாங்க கொடுத்துருவோம் பொம்புல புள்ளைக்கு, ஆம்புல புள்ளைய குறைச்சு கொடுத்தீங்க. எதுக்குமே கூடாது. ஆம்புல புள்ள, பொம்புல புள்ள, மூத்த புள்ள, இளைய புள்ள, படித்தவன் படிக்காதவன் எல்லாரையும் எப்படி பார்க்கணும்? இது எப்ப, இது எப்ப, இது வாரக்குள்ள உயிரோட ஆதியத்தாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சரி. ஆனாலும் இது இருக்கத்தக்கனே எங்கட வாப்பா உம்மா மாதிரி சில மிஸ்டேக் செய்வாங்க, காமன் மிஸ்டேக் செய்வாங்க. ஒரு மிஸ்டேக் செய்தாங்க தெரியுமா, பொங்குல புள்ளி எல்லாம் முடிச்சு கொடுத்தாச்சு. மருமகன் மாருக்கு சந்தோஷமா இருக்கோ மேல் நான் சொல்ற விஷயம், சந்தோஷப்படவான உங்களுக்கு மங்கள வருவிச்சாள். என்ன இப்ப மாப்பாட்ட செய்வாரு, அங்கே பொம்பளை புள்ள இருந்துச்சு, பொம்பளை புள்ள எல்லாம் முடிச்சு கொடுத்தாச்சு, நீங்க போங்கோ நீங்க போங்கோ, போகக்குள்ள அந்த காணியை கொடுத்து, இந்த தோட்டத்தை கொடுத்து, கராப தோட்டத்தை கொடுத்து, வீட்டை கட்டி கொடுத்து, பெட்ரூம் செட்டை கொடுத்து, 50 பவுன் நகையம் போட்டு ஒத்தர் உரமாக்கியாச்சு, ரெண்டாவதே மோரமாக்கியாச்சு, மூணாவதே மோரமாக்கியாச்சு, எல்லாம் மோரமாக்கிட்டு எல்லாரும் போனதுக்கு பிறகு வாப்ப சொல்லுவாரு, ஆம்பளை புள்ள எல்லாம் கூப்பிட்டு நான் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து ஓரமாக்கிட்டேன், நாம பைத்தாங்க மிச்சம் உள்ளத்தை நீங்க பங்குட்டுக்கும் கொண்டு வாங்க. யார் சொல்றது? வாப்பா. வாப்பா இப்படி சொல்லி நீங்க எழுதி வச்சிருக்கிறீங்க, அதுல வாப்பா சைன் பண்ணிக்கிறார் என்றாலும் வாப்பா மௌத்தானால் இது அனந்தர சொத்தாகத்தான் பார்க்கப்படுமே தவிர இது வாப்ப சொன்ன வசிய தங்க செல்லுபடியாக மாட்டாங்க. வாப்ப சொன்ன வசிய தங்க செல்லுபடியாக மாட்டாங்க. பொம்பளை பிள்ளைக்கு கொடுக்கக்குள்ளேயே என்ன கொடுக்க போறேன், எப்படி கொடுக்க போறேன் என்றது மசூரா செய்யப்பட்டு ஆலோசனை செய்யப்பட்டு இத்தனை லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறேன், இதுதான் கொடுக்கோர் எல்லாருக்கும் என்ற அமைப்பு அங்க மசூராவாக வராத வரையில வாப்பட வீட்டோப்பவரை பாவித்துட்டு பொம்பளை பிள்ளைக்கெல்லாம் கொடுத்துட்டேன் மிச்சம் உள்ளதை நீங்க பங்கு வச்சுக்கோங்க சொன்னால் கூட இருந்தாலும் சரி குறைய இருந்தாலும் சரி அது அனந்தர சொத்தாகத்தான் பார்க்கப்படும். அனந்தர சொத்தாக பார்த்தால் பொம்பளை பிள்ளைக்கு எவ்வளவு புகழமோ அந்த தொகை பேச்சு சேரும். யாரு பேச்சேரும்? விஷயம் பொம்பளை புள்ளைய குடிச்சு கொடுத்துட்டோம், எதுக்கு உங்களுக்கு பங்கொண்டதில்லை, மிச்சம் உள்ளதில்லை யாருக்கு? ஆம்பளை பிள்ளைகளுக்கு இது கூடாது, இது கூடாது. சரி, அப்படி யாராவது செஞ்சிருந்தா என்ன சொல்யூஷன்? அதுக்கு சொல்யூஷன் இருக்குது, எனக்கு இப்ப அதை சொல்ற நேரத்தில் இல்லை. சரி, ரெண்டாவது ஒரு மிஸ்டேக் செய்வாங்க வாப்பமாறு. பொதுவாக புள்ள எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லுவாங்க, நான் மௌத்தானத்துக்கு பிறகு எங்களோட சொத்தெல்லாம் உம்மட பேருக்கு டிரான்ஸ்பர் ஆகிடும், உம்மட மௌத்துக்கு பிறகு நீங்க பிரிச்சுக்கோங்க. யார் சொல்றது? யார் சொல்ற? வாப்ப சொல்ற. எப்படி சொல்ற? ஏண்ட மௌத்துக்கு பிறகு சொத்து யாருக்கு? உம்மக்கு பைத்திரோ, உம்மக்கு போனதுக்கு உம்மட மௌத்துக்கு பிறகு நீங்க செய்திப்ப, இது கூடுமா? கூடுமாங்க? கூடாது. அப்படி சொல்லாது. அப்படி சொன்னாலும் அது அமல் செய்யப்படவும் மாட்டான். ஏன் சொன்னா செய்யப்பட மாட்டான்டா? உதாரணமா வச்சுக்கோங்க, உதாரணமா வச்சுக்கோங்க, ஒரு சம்பவம் பண்ணணும். ஒத்தர் மௌத்தாகிறாரு, அவருக்கு ஒரு வைஃப், ஒரு வைஃப் இருக்கிறார், மூணு பிள்ளைகள் இருக்குது, மூணு சன்ஸ். இப்ப மையத்து மௌத்தாகக்குள்ள, மையத்து மௌத்தாகக்குள்ள ஒரு வசியத்தை இருக்கிறார். என்னண்டா என்ன மௌத்துக்கு ஒரு சொத்து யாரு போகும்? யாரு போகும்? நேர யாருக்கு வரும்? உம்மக்கு வரும் சொத்து. இப்ப உம்மடி சொத்து தானே. இப்ப அவன் எழுதி வச்சா நாட்டு சட்டப்படிக்கு சொத்து யாருக்கு ஆயிடும்? வைப்பேதான் சொத்து. இப்ப கொஞ்ச நாள் புகழ்ல இதா எல்லாம் முடிஞ்சோடனே அவ இன்னொரு கல்யாணம் முடிச்சு கொண்டா. யாரு? யாரு முடிச்சேலும் தானே? முடிச்சேலாடுங்களா? முடிச்சேலும். இந்த காலம் அப்படித்தான். ஒத்தர் மௌத்தாயிட்டாராம், ஒத்தர் மௌத்தாயிட்டாரு. மௌத்தான உடனே ஜனாசாவை கொஞ்சம் அடைக்கிட்டு வந்துட்டாங்க எல்லாரும். அடுத்த நாள் காலையில பார்த்தா அவரோட பொண்டாட்டி கபருக்கு மேல காத்தடிச்சிருவாங்க. எதுக்குமே இல்ல, கபருக்கு மேல காத்தடிச்சிருவாங்க. தூரந்து மக்கள் பார்த்து சொன்னா, ஐயோ பாவம், எவ்வளோ இறக்கம் அப்பா இந்த பொம்புல. யாருடன்? யாருடன்? கணவனுடன். எவ்வளோ இறக்கம், காத்தடிச்சிரால் பாரு. எல்லாருக்கும் உள்ளவெல்லாம் பரதாபப்படுது. கிட்ட பேத்தி தலைய தலாவி சொன்னாங்களா, உம்மா நீ காத்தடிச்சாதே, உமா காத்து பேத்து எங்க படாது, அண்ணே படாது, அவ திரும்பி சொன்னாவாம், நான் அவ்வளவு பெரிய முக்தார் இல்ல, எனக்கு ஜெரையும் பேச்சு பட மாட்டான்னு சொல்லி என்ன மாப்பிள மௌத்தாவுக்குள்ள சொன்னாரு, நீ ரெண்டாவது கல்யாணம் முடிச்சிருந்தா குறைஞ்சது முடிச்சுக்கோ, பிறத்துல கபருடைய மண் காஞ்சத்துக்கு போறது, கபருடைய மண் காஞ்சது. இப்ப காயில் இல்ல, நான் காய வச்சு கொண்டிருக்கிறேன், நான் காய வச்சு கொண்டிருக்கிறேன் மண்ண, இது சுருக்க காயத்துக்கு சொல்லி. அப்படிப்பட்ட பொம்புல இந்த பொம்புல இவ போயிட்டு கல்யாணம் முடிச்சா இந்த ஒரு கல்யாணம், இவ வசிய தெரிஞ்சா ஏண்ட மவுத்துக்கு போறது, என்ன மாப்பிள்ளைக்கு போகும், அதுக்கு போறதுதான் நீங்க பிடிச்சு போகும். யாரு சொன்னா இப்ப சொந்தக்கார ஆட்களுக்கு பங்கு வந்து சேரவே மாட்டாங்க. எனவே மார்க்கம் ரொம்ப டீப்பானது, ரொம்ப ஆழமானது. அப்படி ஒருத்தர் வசிய தெரிந்திருந்தால் அந்த வசிய சரியாவுடைய பார்வையில ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, திருச்சி வீசப்பட வேண்டிய ஒரு டாக்குமெண்ட் அது. இது ஒரு மிஸ்டேக். இன்னொரு மிஸ்டேக் இருக்குது, வாப்ப செய்த மிஸ்டேக் கொண்டு, அஞ்சு நிமிஷத்தை டைம் தரேன். வாப்ப செய்த மிஸ்டேக் கொண்டு என்னன்னு சொன்னா, வாப்ப செய்த மிஸ்டேக் கொண்டு உதாரணமா வச்சுக்கோங்களேன், எங்க ஊர்ல தெய்யங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, லண்டன்ல கனடா இருக்கிறாங்க, லண்டன் இருக்கிறாங்க, எல்லாத்துல இருக்கிறாங்க, சவுதி இருக்கிறாங்க. நான் சும்மா கேட்கிறேன், உங்களோட மகன் உங்களுக்கு காசு அனுப்பினார், உங்களுக்கு உங்களோட மகன் லண்டன்ல இருந்து மாசம் மாசம் காசு அனுப்புறாரு, ஒவ்வொரு மாசமும் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் வருகிறது. இந்த காசு உங்களோட கையில வந்தா நீங்க என்ன செய்யணும்? நீங்க சொல்லணும், சும்மா கற்பனை பண்ணி சொல்லாம நீங்க என்ன செய்வீங்க சொல்லணும். நீங்க என்ன செய்வீங்க? மகன் காசு அனுப்பிட்டாரு, மகன் பயித்து மாசா அல்ல ஒரு லட்சம் வருகிறது, ஒரு லட்சம் வருகிறது, காசு கைக்கு வந்து கொண்டே இருக்குது. இப்ப என்ன நீங்க செய்வீங்க? இப்ப உங்களோட கடமை பாடு என்ன? ஒரு வாப்பட வேலை என்ன? மார்க்க முஸ்லீமாக இருக்கக்கூடிய வாப்பட பொறுப்பு என்ன? சொல்லுங்க, பேசுங்க பேசுங்க பேசுங்க, பேசினாத்தான் விஷயம் வெளியே வரும். போஸ்ட்மேன் டிராப கூட வந்தார் கையில, இப்ப நீங்க என்ன? அல்ஹம்துலில்லா அப்படியா? ஹஜ்ஜி போகலுமே அல்ஹம்துலில்லாவா? என்னங்க செய்யணும்? பேசுங்க பாப்பா. முதலாவது வாப்பட பொறுப்பு என்ன தெரியுமா? இந்த சல்லி கையில கிடைச்சதுமே வாப்ப மகன் கேட்கணும், இந்த சல்லிக்கு எனக்கு இடையில உறவு என்ன? ஒரு வாப்பக்கு ஒரு மகன் காசு அனுப்புற, ஒரு லட்சம் ரூபாய் காசு, ஒரு லட்சம் ரூபாய் காசு வந்திருக்குது. இது வாப்பக்கு கடனா கொடுக்க வேணும். இது கடன் வச்சுக்கோங்க, நான் வந்தோடனே தாங்கும். அப்படி இல்லாட்டி வாப்பக்கு சொல்லும், மாப்பா இந்த காசுக்கு நீங்க ட்ரஸ்டி ஆயிருங்க, ட்ரஸ்டி என்ன சொல்லணும், ஏந்த பேர்ல அக்கௌண்ட் ஒன்று திறந்து அந்த காசை அந்த அக்கௌண்ட்ல போடுங்க, உங்களுக்கு ஒன்று படிக்கலாம் காசு அப்படியே என்ன செய்ய முடியுங்க, பாதுகாத்து வைங்க. அப்படி இல்ல, இந்த மூணாவது மகன் சொல்ற வாப்பாட்ட, வாப்பா இது உங்களுக்கு ஹதியா வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு, இது உங்களுக்கு ஹதியா வச்சுக்கோங்க, சரி வாப்பக்கு ஹாப்ப ஹதியாவா கொடுத்துட்டாரு. அப்படி இல்ல, நாலாவது சொல்றாரு, இந்த காசை கொண்டு ஒரு காணியை வாங்கி போடுங்க, ஒரு காணியை வாங்கி. அப்ப நீங்க ஒரு ஏஜென்ட், வக்கீல். அப்ப நீங்க ஒரு வக்கீல். ஒவ்வொன்றுக்கும் சட்டம் வித்தியாசமாகும். நான் ஏன் தெரியுமா சொல்றேன், ஒரு வாப்பா ஒரு மகன் போனார் லண்டனுக்கு, நடந்த சம்பவம், நடந்த சம்பவம் பொங்கலூர்லே நடக்கிறது. ஒரு வாப்பா போன, ஒரு மகன் போனார் லண்டனுக்கு, போனார் லண்டனுக்கு போன உடனே வாப்பக்கு அடுத்த யோசனை வர தெரியுமா? ஊடு கட்டணும். மகன் பெய்தோடனே யோசனை தெரிப்ப, ஊட்ட உடச்சி கட்டணும். சரி, மூணு மகன்மார் இருக்கிறாங்க, மூணு மகன்மார் இருக்கிறாங்க, மகன் மூத்த மகன் லண்டன் போனாரு, லண்டன் பெய்தோடனே காசி வருகிறது, ஊட்ட உடைச்சாரு, ஊட்ட உடைச்சி வாப்ப கற்றாரு, பெரிய ஊடு லண்டன் டவர்ல வச்சு ஊடு வருது. இப்ப என்ன டவர்? தஹியங்கேல லண்டன் டவர் வச்சு ஊடு வருது. இப்ப மாஷாலா பெரிய ஊடு எல்லாம் வந்து ஊட்டு திறப்பு விழா எல்லாம் முடிஞ்சிட்டு, ஊட்டுக்கெல்லாம் குடி பூந்துட்டாங்க, பாச்சோரம் ஆக்கினாங்க, பணியாரம் சுட்டாங்க, வாழைப்பழம் வச்சாங்க, பால் பொங்கல் வச்சாங்க, எல்லாம் செஞ்சாச்சு. இப்ப ஊடு திறந்தாச்சு, ஊட்ட திறந்து ஊட்டு திறப்பு விழா எல்லாம் முடிஞ்சு மூணு மாசத்துல வாப்ப மண்டைய போட்டார். வாப்ப மவுத்து, வாப்ப மவுத்தான உடனே லண்டன்ல இருந்து வார யாரு? இப்ப மகன் வந்தாரு. அவர் சொன்னார் ஏந்த விடுவா பாண்டார். யார பார்த்து இந்த நான தம்பிமார் மூணு பேர் சொல்றாங்க, இது ஒத்தர் சொல்றாரு இது ஏந்த விடு, மத்தவங்க சொல்றாங்க எங்க மூணு பேருடைய காணின்றாரு. இப்ப சண்டை ஸ்டார்ட், எனக்கு தான் வந்தாங்க. அப்ப நான் சொன்னேன் என்னவா பா விஷயம், அப்ப சொன்னாங்க ஒத்தர் சொன்னார் ஹதரத் கையில நகமெல்லாம் போக போக கூதலிந்து பார்க்காம கஷ்டப்பட்டு ராவுபாலா கஷ்டப்பட்டு தான் இந்த காணியின் ஊட்ட நான் கட்டினேன் என்று சொல்லி அவர் ரொம்ப மனநத்தோடு சொன்னாரு. மற்றவர் சொன்னாரு ஹசரத் இவர் சொல்றதெல்லாம் நாங்க தலைக்கு மேல வச்சு ஏற்றுக்கொள்றோம் பிரச்சனை இல்ல, அவர்கிட்ட செல்லுங்க அவர்த ஊட்டை எடுத்துக்கொண்டு போக சொல்லி காணிய வச்சுட்டு. மத்தவங்க செல்ற நியாயம் தானே, மத்தவங்க செல்ற நியாயம் அவங்க மாப்பிட சொத்து அவங்களுக்கு காணியில பங்கிக்குது, அப்ப இந்த மாப்பிட வேணும். அநேகமாக எங்க மாப்பமாறு தான் பிள்ளைகளை சண்டை பிடிக்க வச்சுட்டு போகுது, அநேகமான மாப்பமாறு தான் பிள்ளைகளை சண்டைக்கு உருவாக்கிட்டு போறது. இப்ப என்ன செய்யணும், மாப்ப என்ன செஞ்சு கொண்டது முதலாவது விஷயம், மாப்ப மகன் இந்த காசி வர முந்து இது 20 பேஸ் காணி, இந்த கீழ மார்க்கெட் வேலை என்ன 20 பேஸ் காணிக்கு உதாரணம் 50 லட்சம் ரூபாய் காணியில பொறுமதி, 50 லட்சம் 50 லட்சம் ரூபாய் பொறுமதி காணியில பொறுமதி. இதுல ஒரு ஊடு கட்டுறதுக்கு உத்தேச செலவு நாங்க எஸ்டிமேட் எடுத்திருக்கிறோம் எவ்வளோ, 25 லட்சம். அப்ப மொத்த செலவு வருது இப்ப 50 லட்சம் ரூபாய் காணியில பொறுமதி, 25 லட்சம் ரூபாய் பில்டிங் கட்டுற செலவு. இப்ப லண்டன்ல உள்ள மகனிக்கிறார் தான் இப்ப இது டாக்குமெண்டா இருக்குது, இது டாக்குமெண்டா இருக்குது. பாப்பா ஊட்ட கட்ட முந்தையே காணிய அளந்து காணியினுடைய விலைய 50 லட்சமாக நிர்ணயிச்சு அதுக்கு ஒரு டாக்குமெண்டும், 25 லட்சம் ரூபாய் மகன் காசு அனுப்பினாரு அதற்கொண்டுதான் வீட்டை நான் கட்டி இருக்கிறேன் என்பதும் டாக்குமெண்டாக இருக்கிறதால் இந்த மூணு பேரும் பிரச்சினப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் காரணம் தெரியுமா, 10 வருஷத்துக்கு பிறகு பிரிச்சாலும் கூட நாங்கள் சொல்லுவோம் லண்டன்ல இருந்து அனுப்பின காசு அனுப்பினாலுடைய பங்கு வந்து மூணில் ஒன்று, மூணில் ஒன்று, அந்த மூணில் ஒன்று லண்டனில் இருந்து வந்த மகனுக்கு தான் போகணும், மீதம் உள்ள மூணில் ரெண்டும் மூணாக பிரிக்கப்பட்டு மூணு பேருக்கும் சரி சமாளி செய்யப்படும், பிரிச்சு கொடுக்கப்படும். இது ஒரு வாப்பட வேலை, யாத வேலை, ஒரு வாப்பட வேலை. இந்த மன்னிச்சு கொங்கோ அநேகமான இடங்கள்ல வாப்ப மாறு தான் பிரச்சனையை உருவாக்கிட்டு மூத்தாகிறது. நீங்க அடிச்சு கொங்கோ இந்த மொழி சொல்லிவிடும் இந்த மொழி சரி நேரம் தாரோம் அடுத்த சப்ஜெக்டை பார்ப்போம் இன்ஷால்லா மகரிப் தொழுகை பிறகு.
அன்பான சகோதரர்களே, நான் ஒரு விஷயத்தை சொன்னேன், அநேகமான குழந்தைகள் சண்டை பிடிப்பதற்கு காரணமாக இருப்பது பெற்றோர்கள் என்ற ஒரு குறைய சொன்னேன். உண்மையிலேயே அதே அந்த விடயத்தை பற்றிய அறிவு அல்லது அதனுடைய விடயத்தை பற்றிய தெளிவு இன்மைதான் காரணம் என்பதை மிக அழகாக புரிந்து கொண்டோம். எனவே இப்படிப்பட்ட ஒரு தவறையும் வாப்பமார் செய்வாங்க. உதாரணமாக வச்சுக்கோங்க, ஒரு ஆளுக்கு நாளே பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒத்தருக்கு வயது 20, 15, 13, 9 வயசு, சும்மா பார்ப்போம் 4 பேரும் ஆம்பளை பிள்ளைகள், இவருக்கு இந்த வயசு, இவருக்கு இந்த வயசு, இவருக்கு இந்த வயசு. மாப்பட பிசினஸ் இருக்குது, ஒரு கடை கண்டியில் ஒரு பெரிய ஒரு கடை ஒன்று இருக்குது. இந்த கடையில மாப்ப பிசினஸ் பண்றாரு, பாப்பாக்கு பங்காளிகள் யாரும் இல்லை, சும்மா தான் தனியை வியாபாரம் பண்றாரு. இப்ப மாப்ப என்ன செய்வாருண்டா, மூத்த மகனுக்கு வயது 20 ஆகக்குள்ள டிசி ஓ லெவல் எடுத்துட்டாரு, ஏ லெவல் எடுத்துட்டாரு, இப்ப சும்மா இருக்கிறாரு, இப்ப கடைக்கு வாண்டு கடைக்கு காட்டுவார். மூத்த மகன் கடைக்கு வந்துட்டாரு, கொஞ்ச நாள் புகல்ல 2வது மகன் கடைக்கு வாராரு. இப்ப 2 பேரும் கடையை நடத்துறாங்க. இப்ப யார் 2 பேரும், மாப்பட பிள்ளைகள் 2 பேரும் கடையை செய்யறாங்க. இவருடைய பாரம் குறையும், யாட்ட பாரம்,
பாப்பாக்கு இப்ப ரெஸ்ட் இல்ல, பாப்பா கணக்கு சொந்தக்காரர் பாப்பா தான், பிள்ளைகள் பர்ச்சேசிங் பண்றாங்க, கணக்கு செய்யறாங்க, எல்லாம் செய்யறாங்க. இப்ப திடீரென்று சொல்லி பாப்பா மௌத்தாகிட்டார். யார் மௌத்து? பாப்பா மௌத்தாகிட்டார். இப்ப பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். இப்ப பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். என்ன ஸ்டார்ட் ஆகும்? இந்த கீழக்குள்ள ரெண்டு பேரையும் பார்த்து சொல்லுவாங்க. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பொதுவாக ஜென்ரலா நடக்கிறேன்னு சொன்னா, இது நாங்க கட்டி காத்த பிசினஸ். பாப்பா சும்மாதான் இருந்தாரு. பாப்பா சும்மாதான் இருந்தாரு. இது நாங்க செஞ்ச பிசினஸ். இது பாப்பா பேருக்கு வச்சிருந்தோம். பாப்பா பிசினஸ்க்குள்ள எங்களை கொண்டுறக்குள்ள பிசினஸ் சின்ன பிசினஸ். நாங்கத்தான் இதை கட்டி காத்தோம். அவங்க செல்றத்துல நியாயம் இருக்கோம். ஏழு ஜாதி செல்றத்துல ரெண்டு பேர் செல்றத்துல நியாயம் இருக்கோம். ஏழு இடம்பாடி இருக்குது. இப்ப இந்த ரெண்டு பேரும் என்ன சொல்லுவாங்க? இப்ப இந்த ரெண்டு பேரும் சொல்லுவாங்க, இந்த ரெண்டு பேருக்கும் நீங்க வியாபாரத்துக்கு வர தேவையில்லை, உங்களுடைய வேலை நீங்க பாருங்க, உங்களோட எல்லா விஷயத்தையும் நாங்க செஞ்சு தரோம், படிக்க வச்சோம், உங்களோட தேவையான விஷயம் செஞ்சு தரோம், நீங்க ரெண்டு பேரும் பேசிடுவோம். யார் சொல்றது? கூடுமா இது? இது கூடும் கூடாது என்று எந்த விதமான தீர்ப்பும் சொல்ல இயலாது. இந்த பிரச்சனைக்கு காரணம் யாரு? பாப்பா. பின்ன வாப்பா என்ன செய்யணும்? பின்ன வாப்பா என்ன செய்யணும்? ஒரு மகனை கடைக்கு நாலு மகன்மார் இருக்கிறாங்க. நாலு பேர்ல ஒத்தரிண்டே கடைக்கு வாராரு, கடைக்கு வேலை செய்ய வாராரு. வாப்பா என்ன செய்யணும்? சம்பளம் கொடுக்கணுமா? அவர் பொஸ்ஸா வாரங்க கணக்கு. கணக்கு அவர் வார பொஸ்ஸா? யாரு? மகன் வார பொஸ். நீங்க சம்பளம் பண்றீங்க. வாப்பட வேலை முதலாவது மகன் வரக்குள்ள என்ன டேர்ம்ல வாரீங்க? பங்காளியா வாரீங்களா, வேலைக்காரனா வாரீங்களா, எப்படி வாரீங்க? உங்களுக்கு சலரியா, உங்களுக்கு லாபத்துல பங்கா? நீங்க வரக்குள்ள பிசினஸ் முதல்ல என்ன? எங்க இருக்கணும் இது? வாப்பாட்ட ஒரு டொக்குமெண்ட் இருக்குது, அதுல அவரும் சைன் பண்ணிக்காரு, ரெண்டு பேர் சாட்சி சைன் பண்ணிக்கிறாங்க. ஒரு டொக்குமெண்ட் மனைவி டீக்குது, ஒரு டொக்குமெண்ட் உங்களுக்கு டீக்குது. குடும்பம் பிரச்சினப்பட மாட்டாரு. என் வாப்பா எல்லாம் எழுதி வச்சிருக்காரு. நானா கணக்கி வந்தது சம்பளத்துக்கு தான். இது சொத்து எங்கட? நீங்க சம்பளத்துக்கு வேலை செஞ்சால். வாப்ப சொன்னாரு பிசினஸ் எங்கட பிசினஸ்? மூத்த மகன் பிசினஸ்ல இருப்பதின் காரணமாக அவருக்கு ப்ராஃபிட்ல 20% நாங்க கொடுப்போம். யார் எழுதி வச்சிருக்காரு? யாரு? பாப்ப எழுதி வச்சிருக்காரு. அதை படிக்க திருச்சப்படும். இன்றைக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய அநேகமான பிசினஸ் பிரச்சனை என்ன பிரச்சனை? மூத்த மகன் கடைக்கு வந்தாரே வச்சு கொண்டாரு, கொடுக்கல. தம்பிமார்ல ரோட்ல மூத்த மகன் பாப்பா பொதுவா செய்யறாரு, மாப்பிட கமலடி பேசி யாசின் ஓதுறாரு, பார்க்கிறாரு. மத்த மூணு பேரும் பொதுவா செய்யறாங்க பாப்பாக்கு. மத்த மூணு பேரும் பாப்பாக்கு பொதுவா செய்யறாங்க. எனவே பாப்பா உமாண்டு சொல்லக்கூடியவங்க மீதம் செலுத்துறண்டக்குள்ளே இதுலையும் மீதம் வர வேண்டும். இதுலையும் மீதம் வர வேண்டும். இன்னும் ஒன்று, பாப்பா உமா செய்யக்கூடிய தவறுகள் இன்னொரு தவறு நீக்குது. இந்த காலத்தில் கூட உதாரணமா வச்சுக்கோங்க, ஒரு மகன் ஒரு தவறு செஞ்சிட்டார். ஓபனா பேசுவோமே தவறு என்ன? அவருடைய விருப்பத்துக்கு கல்யாணம் முடிக்க போறார். யாரு? யாரு? ஒரு மகன் முடிக்க போறார். வாலிபர்களே மிக உறுதியாக சொல்றேன், யாராவது ஒத்தவங்களோட விருப்பத்துக்கு வாப்பட பொருத்தம் இல்லாம கல்யாணம் முடிப்பீங்க என்றிருந்தால் காலி கோட்டையும் பார்த்துக்கொண்டே முடிச்சுக்கோங்க. எந்த சைட்ல காலி கோட்டைக்குறதே பார்த்துக்கோங்க. ஏன் அங்க போக வேண்டிய கட்டம் தேவைப்படும். எப்ப வாப்பவங்களோட பொருத்தம் இல்லாம கல்யாணம் முடிச்சாங்க. ஆனா வாப்பா உமக்கு வீட்டோப்பாவை பாவிச்சோ மேலாது, இதைத்தான் முடியன்னு வாப்பமா செல்லோ மேலா. அந்த பவர் யாருக்கு இல்ல? யாருக்கு இல்ல? பாப்பாக்கும் உமக்கும் இதைத்தான் முடிச்சோனும் என்று சொல்லேனா. பொம்புல புள்ளைய பார்த்து சொல்லுவோமே, ஆம்புல புள்ளைய பார்த்து சொல்லுவோமே. ஆனா மகன்மாருக்கு மகள்மாருக்கு மாப்பிள பொருத்தம் கட்டாயம் வேணும். பொருத்தம் இல்லாம முடிச்சோமே நான் ரெண்டு பக்கத்தையும் கேட்ட போட்டு வச்சுக்குவாப்பா. ரெண்டு பக்கத்தையும் வச்சுக்கிறேன், கெட்ட போட்டு வச்சுக்கிறேன். வாப்ப உமக்கு பலாத்காரப்படுத்துவோமேலா, பிள்ளைகளுக்கு வாப்ப உமட துவா இல்லாம முடிச்சோமேலா. சிக்கோடைய சட்டத்தில் ஒரு ஆம்பளை புள்ள வாப்ப உமட பொருத்தம் இல்லாம நிக்காக செஞ்சா நிக்காக கூடும், நிக்காக கூடும். ஆனா மாப்பவும் பலாத்காரப்படுத்தி கல்யாணம் முடிச்சுட்டா நிக்காக கூடாது. ஃபிக்ஹா நல்லா வழங்குவோம். ஒரு மாப்பவும் பலாத்காரப்படுத்தி இதைத்தான் முடிக்கணும்ன்றாங்க. முடிச்சா நிக்காக செய்யத்தில்லை, நிக்காக கூடாது. ஒரு மாப்பவங்கள பொருத்தம் இல்லாம ஒரு புள்ள மகன் கல்யாணம் முடித்தார், நிக்காக செய்யத்தாகும். ஆனா திரைச்சி எதிர்பார்க்கிறோம் அவர். அப்போ ஒரு வாப்ப என்ன செஞ்சாரு, ஒரு மகன் என்ன செஞ்சாரு, அவருடைய விருப்பத்தை கல்யாணம் முடிச்சாரு. விருப்பத்தை கல்யாணம் முடிச்ச உடனே, கல்யாணம் உண்டு எங்க விருப்பத்துக்கு முடிச்ச பாக்குறேன் சொன்ன உடனே, எங்கட வாப்பமார் தேய்க்கிற அந்த ஜேபி காத்து கண் ஒண்ணு என்ன சொல்றாரு, FP6 வாப்பமார கையில கண் உண்டிக்கிறபடி உள்ள வந்து சொல்றேன், நான் ஒரு கல்யாணம் முடிக்க போறேன், என் விருப்பத்தை தான் முடிச்ச போறேன், நீங்க பாத்திக்கிற சொன்னா இந்த கண்ணை பாவிச்சிடுவாங்க. அவங்க முதலாவது சொல்ற எங்க மையத்துக்கும் வரக்கூடாது, சொத்துல பங்கு இல்ல, நீங்க எங்க குடும்பத்தை சேர்ந்தாலும் அல்ல, உன் பேர்ல நான் கஷ்டம் கொடுத்துடுவேன். யார் சொல்றது, ஜெயிப்பு காரண்ட கையில இருந்து மசிஞ்சது மாதிரி எங்க வாப்பமார் பேசல கொடுத்தான், இப்படிதான் பேசுவேன், கஷ்டம் கொடுப்பேன், வெட்டி துண்டு துண்டு அறிஞ்சாலும் அவனே கொடுக்கறல. இதெல்லாம் அழகான வார்த்தை அல்ல, அழகான பேச்சல்ல. சரி, அப்படி செய்வது கூடாது. அதை பற்றி நாம் பேசுற தலையங்கம் அல்ல, அது ஒரு தலையங்கமாக எடுத்து பேச வேண்டும். கல்யாணம் என்றது எப்படி அமையணும், நிக்காஹ் என்றது எப்படி நடக்கணும், வாப்ப உம்மோட ரோல் என்ன, மகண்ட மகள்ட ரோல் என்ன, இதெல்லாம் விளங்க வேண்டிய படிக்க வேண்டிய விஷயங்கள். வாப்பவாக முந்தி படிக்கிறோம், வாப்பவாக முந்தி படிக்கும். அப்ப ஒரு வாப்பனை செஞ்சாரு, மகனுடைய கல்யாணம் முடிச்சுட்டாரு அவருடைய விருப்பத்துக்கு, அல்லது தவறோட செஞ்சுட்டாரு, எடுத்த எடுப்பு என்ன செஞ்சாருமா, செஞ்சிட்டாரு பிள்ளைகளை பார்த்து, நான் மௌத்தானா சொத்தெல்லாம் நீங்க தான் பிரிச்சு கொள்ளணும், அவனுக்கு ஒண்ணு கொடுக்கப்படாது. யாருக்கு, யாருக்கு சொந்தமா கல்யாணம் முடிச்சாலும் கொடுக்கப்படாது, யாரு சொல்லிட்டாரு, தெரியுமா, இந்த மூணு பேருக்கும் மூணு பேரும் வாப்பட மௌத்துக்கு பிறகு இந்த மூணு பேரும் சொத்த சரிசமமா பிரிச்சு கொண்டாங்க. மூணாம் பிள்ளை அரசாக்கள் கூடுமா, இது கூடுமா, கூடாது, கூடாது. ஒரு அனந்தரக்காரன வாப்பக்கு இல்லாம கேளாது, ஒரு அனந்தரக்காரன வாப்பக்கு இல்லாம கேளாது. வாப்பக்கு சொல்லல கொடுக்காதேன்னு சொல்லி, இது யாரு கொடுத்தது, அல்லாஹ் கொடுத்தது. இவன் சொல்றாரு நீங்க மூணு பேர் பங்கிடுவோம், அவனே கொடுக்கவாது, இவனுக்கு கொடுப்படாது, சொல்லாது. சரி, இது எப்ப மௌத்துக்கு போறது, உயிரோட இருக்கக்குள்ள, உயிரோட இருக்கக்குள்ள. இப்ப நெஞ்சாரு முரு புழு சொத்தேன் இனி உடனே செய்ய மேலது போட்டு நாலு மகன்மாரு ஒரு மகனை கொண்டுமே கொடுக்காம இந்த மூணு பேருக்கும் கிஃப்ட் கொடுத்தாரு, கிஃப்ட் ஹதியா வச்சுக்கோ, சந்தோஷமா கொடுத்துட்டாரு. மூணு பேருக்கும் சொத்து உரிமை சொந்தமாகிடும், யாருக்கு, யாருக்கு, மூணு பேருக்கும் சொத்து சொந்தமாகிடும். ஆனா வாப்ப பாவத்தாளி, நடந்த சம்பவம் சொல்றேன். கொழும்புல கைது சீக்கிரம் கடை உண்டு, கைதரி ஸ்ட்ரீட்ல கடை உண்டு. இந்த பக்கம் கைதரி ஸ்ட்ரீட், இந்த பக்கம் பிரின்ஸ் ஸ்ட்ரீட். இடையில இந்த பக்கத்தில் இங்க வரைக்கும் என்ன என்ன கடை? ரெண்டே ரெண்டு வாரிஸ், வேறு யாரும் இல்லை. ரெண்டே ரெண்டு மகன்மார். ஒரு மகன் லண்டன் போனார், கல்யாணம் லண்டன் போனார், படிச்சாரு வந்தாரு, நல்ல ப்ரொஃபஷனல், வாப்பட பிசினஸ் ஃபுல்லா செய்தார். ரெண்டாவது மகன் லண்டன் போனாரு, பெய்த்தவர், அங்க ஒரு வெள்ளக்கார பிள்ளைய கல்யாணம் முடிச்சு, இஸ்லாத்துக்கு எடுத்து முடிச்சு, அவரு அப்படி அங்க இருந்துட்டார். வாப்பக்கு வந்த ஆத்திரத்துல வாப்ப செஞ்சாரு வேலையொண்டு, இந்த முழு ப்ராப்பர்ட்டியையும் இந்த முழு சொத்தையும் மூத்த மகன் பேர் இருந்தார். யார பேர்ல? அப்ப ரெண்டாவது மகனுக்கு ஒன்னும் செய்யலா, பைலோ கொடுத்தாச்சு, லீகலி கொடுத்தாச்சு, எந்த இதுவும் பேசலாம். வாப்ப மௌத்தாகிட்டார். வாப்ப மௌத்தானுடனே ரெண்டாவது மகன் வாராரு லண்டன்ல இருந்து வாப்பட ஜனாதாவுக்கு. ஜனாதாவுக்கு வந்து ஜனாதாவை பார்த்தாரு, மையத்தை கண்டாரு, பார்த்தாரு, என்ன ஜெண்டி போட்டு. மூணாவது நாள் நாலாவது நாள் வர போறாரு. எங்க போறாரு? இப்ப லண்டனுக்கு போக போறாரு. நானா பேச, நானா நான் போறேன். நானா சொன்னாரு எடுத்தோன்னு ஒரு வார்த்தை, வாப்ப செஞ்ச தவற எனக்கு கண்டினியூ பண்ணிடாது. வாப்ப செஞ்ச மிஸ்டேக் எனக்கு என்ன செய்ய முடியாது, கண்டினியூ பண்ணேலா. அந்த சொத்துல சரியா அறவாசி உனக்கு சொந்தம், நான் லாயர் ஏற்கனவே சொல்லிட்டு சைன் பண்ணிட்டுவா. இதான் நான தம்பி, இதுதான் நான தம்பி. முழு பூசணிக்கே முழுங்கவானம். இதான் நான தம்பி. வாப்ப செஞ்ச தவற எனக்கு செய்யலா. வாப்ப எனக்கு மட்டும் தந்தாரு கிட்டத்தட்ட மூணர் ஏக்கர், இது சும்முள்ள காணி அல்ல, மூணர் ஏக்கர். இது சஹாபாக்கள் காலத்தில் அல்ல, இது சஹாபாக்களுடைய காலத்தில் அல்ல, இது இப்ப இந்த கிரேத்தே. வாப்ப செஞ்ச தவறு நாங்க செய்ய மாட்டோம். சரியா காணிய ரெண்டா திருச்சார், இதை எடுத்துப்போம், இதற்கு தந்தது. எனவே எங்க வாப்பமாறு செய்த தவறுகள் ஏராளம் இருக்குது. அதை யாரு இதுக்கு பொறுப்புன்னு சொன்னா, நாங்க பொறுப்பா, நீங்க பொறுப்பாண்டு இப்ப வாதம் பேசுவேனே இல்ல. நாங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்ச தவற சீராய்க்கொள்வோம், செஞ்ச தவற சரியாய்க்கொள்வோம். அது ஒரு மிஸ்டேக் நடக்கும். இன்னும் ஒரு மிஸ்டேக் வாப்பம்மா செய்யறது, அனந்தர சொத்து பிரிக்கிறது முறை வண்டிக்குது. இப்படித்தான் பிரிச்சோணும். ஆம்புள்ள பிள்ளைக்கு ரெண்டு இருந்தா பொம்புள பிள்ளைக்கு ஒன்று, உம்மக்கு ரெண்டு இருந்தா வாப்ப, உம்மக்கு ஒன்று இருந்தா வாப்பக்கு ரெண்டு, கணவனுக்கு வந்து 25% இருந்தா மாப்பிளை 50%. இப்படித்தான் அது பங்காக கொண்டே போகும். அது எப்ப பார்த்தாலும் ஆம்பளைய பங்கு பொம்புளையோட பங்கை விட ஒரு மடங்கு கூட இருக்கும். இது பொதுவாக எல்லாத்திலே பார்க்கிறேன். ஆம்புள பொம்புளன்றக்குள்ள புள்ளைக்கு மட்டுமல்ல, வாப்ப உம்மோட பங்குல கூட சில கட்டங்கள் அப்படித்தான் வரும். கணவன் மனைவியினுடைய பங்கெடுத்தாலும் அப்படியே தான் வரும். ஆம்பளைக்கு ஒன்றுண்டா பொம்பளைக்கு, ஆம்பளைக்கு ஒன்றுண்டா பொம்பளை கரவாசி, இது அப்படியே வந்து கொண்டிருக்கும். ஆனா வாப்ப சொன்னாரு மௌத்தாகக்குள்ள, இங்க வாங்க சொல்றேன், நீங்க ஒரு வேலை செய்யணும், மௌத்தானதுக்கு பிறகு அனந்தர சொத்தெல்லாம் பிரிச்சுக்கோங்க, ஆனா நான் சொல்ற படித்தான் நீங்க பிரிச்சோணும். யார் சொல்றாரு? வாப்பா. வாப்ப சொன்ன நான் சொல்றபடி, மூத்த மகனுக்கு 10%, ரெண்டாம் மகனே 10%, மூணாம் மகனே 10%, உம்மக்கு 10%. அவர் சொல்ற பிரிச்சிருக்காரு. ஆனா குர்ஆன் சொன்ன முறப்பிரகாரம் அல்ல. அவர் அப்படி பிரிச்சாலும் அந்த சொத்து உங்களுக்கு சொந்தமாக மாட்டாது. அவர் பிரிச்சத்தை தூக்கி கிழிச்சொரு பக்கமாக வீசிட்டு உள்ளத்தை குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளபடி பிரிச்சுக்கொள்ள பாருங்க. இது மாலும் அஞ்சு விஷயம் சொல்லியிருக்கிறேன். இந்த அஞ்சு விஷயத்தோட ஆறாவது ஒன்று சொல்றேன். ஆறாவது என்னன்னு சொன்னா, எங்கட மகன்மார் குழந்தைகள் செய்யக்கூடிய தவறு உண்டிக்குது. சில புள்ளல்கள் சொல்ற வாப்பாட்ட, பாப்பா என் பங்க தந்துடுங்க நான் போறேன். யார்கிட்ட சொல்ற? வைத்து யார்கிட்ட சொல்ற? என்ன சொல்றது? எங்கட தர வேண்டிய பங்க தந்துடுங்க, நாங்க போயிட்டு உங்களுக்கு அங்க தாரத்துக்கு ஒன்றுமே இல்லை. வாப்பா உங்களுக்கு தாரத்து கொண்டுமே இல்லை. வாப்பாட்ட கேட்கறதுக்கு வாப்பாட்ட எதுக்குமே உங்களுக்கு இல்ல. வாப்பாட்ட கோடி அல்ல, பில்லியன் இருக்கு. வாப்பாட்ட பல பில்லியன் இருக்குது. வாப்பாக்கு கராம்பு தோட்டம் இருக்குது, சாலித்த தோட்டம் இருக்குது, மிளகு தோட்டம் இருக்குது, கருவ தோட்டம் இருக்குது, கொழும்புல பில்டிங் இருக்குது, அங்க வயல் இருக்குது, இங்க வாகனம் இருக்குது, எல்லாம் இருக்கு.
எங்களுக்கு தாரத்தை தாங்க நாங்க பெய்திடுறோம். மாஷா அல்லாஹ், பெய்து வாங்க தாரத்தை கொண்டு உங்களுக்கு இல்லைங்க.
நீங்க ஆனா உங்களோட சொத்து முழுக்க உங்களோட வாப்பட சொத்தையா வச்சுங்க. மகண்ட முழு சொத்து யாரு சொத்து? வாப்பட சொத்து. வாப்பட சொத்து உங்களுக்கு எந்த பங்கும் இல்ல. அவர் தரோணும் எந்த கட்டாயப்பாடும் யாருக்கு இல்ல? யாருக்கு இல்ல? எங்கட தவறு அண்டிதா, நான் பின்ன போறேன், எனக்கு தர வேண்டிய பங்கை தந்துடுங்களேன். உங்களுக்கு தாரத்துக்குள்ள பங்கை பெரும வரும் பாப்ப மண்டைய போட்டது பொருந்துதான். பாப்ப மௌத்தான, அதுக்கு முன்பு எந்த பங்கும் உங்களுக்கு இல்ல. சரி, இப்ப சில கட்டங்கள்ல இந்த விஷயத்தை கவனத்திடுங்கோ. ஒரு பொம்புள புள்ளையில நிக்காக யார் செஞ்சு வைக்கணும்? யாரு? சந்தேகமா இல்ல? பின்ன பேசுங்களே, பாப்பதானே. ஒரு பொம்புல புள்ள நிக்காக யாரு வழியா வரணும்? ஒரு பொம்புல புள்ள நிக்காக செஞ்சு வைக்கிறது போல ஒரு கட்டம் வரும், ஆம்புல புள்ள எல்லாம் சேர்ந்து வாப்பட கல்யாணத்தை செஞ்சு வைக்க வேண்டி வரும். சொல்ற விளைச்சா, ஒரு கட்டம் வரும், பொம்புல புள்ளையில நிக்காக வாப்ப செஞ்சு வைக்கிறது போல ஆம்புல பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து வாப்பட கல்யாணத்தை செஞ்சு வைக்க வேண்டி வரும். உம்ம மௌத்தானா மட்டுமல்ல, உம்ம மௌத்தானாலும் வரும். உம்ம மௌத்த ஆயிட்டா, வாப்பக்கு வயது 70, இந்த கல்யாணம் முடிக்கிறதா? கல்யாணம் முடிக்கிறதா? முடிக்கணும், நிக்காக செய்யணும். அவருக்கு வயது 90 வரைக்கும் 20 வருஷம் வாழ போறாரு. அல்லாஹ் 20 வருஷம் அஞ்சல் வச்சிருக்கிறான், தனியா வாழணுமா? நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இவர்கள் தான் ஆதரவற்றவர்கள். கல்யாணம் முடிச்சு அவங்க எல்லாம் பிரித்து வைத்தாங்க. மனைவி மௌத்து, புள்ளை எல்லாம் பார்க்கிறாங்க, நீங்க முடிச்சப்படாது, எங்களுக்கு மானம் பைத்திடும். ஆதரவற்ற யார்கிட்ட பைத்திருவாங்க? ஒவ்வொரு ஊர்ல நிற்கிறாங்க அப்படிப்பட்ட கூட்டம். வாப்பட கல்யாணத்தை யார் செஞ்சு வைக்கணும்? அப்ப ஒரு வாப்பனிட்ட வந்தாரு. நான் கொஞ்சம் எல்லாருடைய கவுன்சிலிங் செய்ய, நீங்க கேட்கிற எப்படி எல்லாம் தெரியும் என்று சொல்லி கொஞ்சம் கவுன்சிலிங் மக்களோட செய்யக்குள்ள சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்தாரு, கண்ணால கண்ணீர் வடிக்க வேண்டிய சம்பவம் இது. புள்ள எல்லாம் மாஷாலா நல்லா படிச்சவங்க, தீனுடைய ஒரு அமைப்புல பெரிய அங்கத்தவம் வைக்கக்கூடியவங்க, தமிழ் ஜமா தெரியல, வேறொரு அமைப்புல அங்கத்தவம் வகிக்கக்கூடியவங்க, எல்லாம் நல்ல வெல் ப்ரொஃபஷனல்ஸ், வெல் நல்லா செய்றாங்க. அப்ப உம்ம மௌத்து, உம்மக்கு வயது 50 இருக்கும் பொழுது யார் மௌத்து? மாப்பக்கு வயசு 55. மாப்ப 55 வயசு ஆள் என்ன செய்யலாம்? இவர் கல்யாணம் முடிச்சோம், இவர் கல்யாணம் முடிச்சோம், கல்யாணம் என்று பேசினாலே ஊட்டில நிற்கிறாங்களாம் புள்ள எல்லாம். எப்படி ஒரு வகையான குழப்பம். இப்ப கடைசியா ரெண்டு பொம்புல புள்ள, மூணு ஆம்புல புள்ள சைன் பண்ணி கடிதம் அனுப்பிக்கிறாங்க, உங்களோட ரெண்டாவது கல்யாணத்தை நாங்கள் அனுமதிக்கிறோம் நிபந்தனையோட. யாருக்கு நிபந்தனை? யாருக்கு நிபந்தனை? என்ன நிபந்தனை தெரியுமா? உங்களோட சொத்தை எல்லாம் எங்களோட பேருக்கு டிரான்ஸ்பர் ஆகணும். உங்களோட சொத்தை எல்லாம் எங்களோட பேருக்கு டிரான்ஸ்பர் ஆகணும். அதுக்கு பிறகு நாங்கள் சம்மதிப்போம். இது ஜஹாலத், அறியாமை, மடத்தனம். மாப்பட சொத்துக்கும் உங்களோட கல்யாணத்துக்கு அவரோட கல்யாணம் என்ன சம்பந்தம்? அப்பா உங்கள்ட்ட கேட்க தேவையில்லை. அவருக்கு 55 வருஷம், அவருக்கு பெய்த்து மாஷா அல்லாஹ் எங்கே பெய்த்து ஒரு பொம்புல புள்ளைய யாருக்கே எனக்கு எவ்வளவு சொத்து இருக்குது, நான் முடிச்சுக்கொள்ள கிணற்ற வந்து கேட்டேன். கேட்டவர்கிட்ட ஏன் நீங்க பெய்து கேட்கிற இவ்வளவு புள்ளை கேட்கணும்? என்ன கடமை உங்களுக்கு கேட்கறதுக்கு? நீங்க கேட்க தேவையில்ல. நீங்க ஒரு லாயர்கிட்ட போங்க, முஸ்லீம் லாயர்கிட்ட, அவர்கிட்ட செல்லும் என்ன கல்யாணம் பண்ணி பேசுறேன், எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும், எனக்கு லோவ சொல்லுங்க. எங்கிட்ட வந்து சொன்ன 3 பிறகு, அதுல 4 தலையில இந்த பாரத்தை 4 இல்லாம ஆகிட்டீங்க. அப்ப அவர் போனாரு, பெய்தரத்துல கல்யாணம் பேசினாரு, மாஷா அல்லாஹ் கல்யாணம் முடிச்சாரு, ஒரு விதவை பெண்ணை முடிச்சு நல்லா வாழ்றாரு. இப்ப பிள்ளை எல்லாம் கொத்தாடுவாங்க. இப்ப சொல்லிட்டாரு, உங்க ஒருத்தருக்கு ஒன்றும் கிடைச்ச மாட்டார். இதெல்லாம் நேர்ந்த இரண்டாவது மனித பிள்ளைகிட்ட பேர் தான் எழுதி கொடுக்க போகும். இப்ப நான் என்ன செய்ய வானபடி சொல்ல, மாப்பா உங்களோட சொத்து உங்களுக்கு எந்த பங்கும் இல்லை, அவங்க கிஃப்டாக தந்தாது வேற விஷயம், ஆனா தரோணம் என்ற கட்டாயப்பாடு யாருக்கு இல்ல? யாருக்கு இல்ல? மாப்பாக்கும் மக்கு இல்ல. அவங்க மௌத்தா போனா அந்த பங்கு அந்த சொத்து உங்களுக்கு வந்த சேரும் நிபந்தனைகளோடு, பல நிபந்தனைகளை அப்படின்னு பேசுவோம். எனவே இதெல்லாம் நாங்க எங்கள பிள்ளைகளுக்கு சொத்துக்கள் கொடுக்கிற விஷயத்தில் செய்யக்கூடிய அநியாயங்கள், துரோகங்கள், பாவங்கள். இன்னும் ஒரு பழக்கம் இருக்குது, மாப்பம்மாவோடு யார் போடுற ஓட்டு? மாப்பம்மாவோடு யாருமே இல்ல. யார் எடுத்தாலும் உம்மம்மாவுடைய கிளிம் எங்க போனோம்? மாமாவுடைய சாட்சி பெரியம்மா சாட்சி அவுட்டு போறண்டா ஒண்ணு சட்டிக்குள்ள வேலை வாப்பேரடியா ஒண்ணு சட்டிக்குள்ள வேலா மாப்பம்மாவுட்டு போறண்டா சரி போயிட்டு அப்படிதான். ஏன் காரணம் இது? ஆனா சரியத்தில் 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 வந்துட்டு இது உம்மம்மாவோட பக்கம், இது மாப்பம்மாவோட பக்கம். உம்மம்மாவோட பக்கத்துக்கு சரியத்தில் எந்த விதமான சட்டமும் இல்லை. இங்க இது வழி ஒன்று வரவே தான் நிக்காகல, அனந்தர சொத்துல பங்கு போக மாட்டாது, தரிக்கத்தில் அனந்த சொத்துல பங்கு போக மாட்டாது. இந்த பக்கத்திலிருந்து யாரும் உங்களை ஜனாதா குளிப்பாட்ட வரவும் இயலாது. ஜனாதாவை குளிப்பாற்ற மசாலா வந்த யாரு என்றது இங்கே இல்லை, அதுவும் இல்லை. உங்களை ஜனாதாலே இல்லை, குளிப்பாட்டேரும் ஆனா குளிப்பாற்ற உரிமை அவங்களுக்கு யாருக்கு இல்லை? உம்மம்மாவுக்கு பக்கத்தில் ஒன்றும் இல்ல, வலியும் இல்ல, சரிக்கத்தும் இல்ல. எந்த அளவுக்கு இல்லாண்டா, உங்களோட பேர்த் சர்டிபிகேட்ல கூட உம்மம்மாவுக்கு பக்கத்தில் யாரோட பேர் நிற்காது. உம்மோட பேரிக்கும் உம்மோட பாப்பட பேரிக்கும் அவ்வளவுதான். ஆனா உங்களோட புள்ள வரத்துள்ள அப்பட பேர் வாருங்க. ஆனா பாப்பம்மாவுக்கு பக்கத்தில் யார் வருவாங்க? வலி. பாப்பையில யாரு வலி? அப்பா. அனந்தரசத்துல பங்கு, அனந்தரசத்துல யாரு பங்கு? அப்பா பங்கிக்குது. உம்மம்மா அப்பா பங்கு இல்ல, பாப்பம்மா அப்பா தான் பங்கிக்குது. வேற என்ன வலி? அனந்தரசத்து ஜனாதா குறிப்பாட்டு யாரு? நான் கேட்கிறேன், இப்படி எல்லாம் இஸ்லாத்தில் இருக்கக்குள்ள நாங்க எப்படி பாப்பா உம்மம்மாவுக்கு பாரமானது? நாங்க எப்படி உம்மம்மாவுக்கு பாரமானது? பாரமாக வேண்டிய சைடு இங்க வைக்கத்தக்க அங்கிட்டு பாரமாக எப்படி ஆயிட்டோம்? நல்லா யாமிச்சுக்கோங்கோ, இது இந்துக்களுடைய கலாச்சாரம், இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல. இது யார கலாச்சாரம்? இந்துக்களுடைய கலாச்சாரம். இது தனிய படிக்க வேண்டிய ஒரு பாடம், கலாச்சார பின்னணி. வெகியங்கேட வாழக்கூடிய இந்த கண்டி சாம்ராஜ்யத்தில் சிங்கள ராஜாக்களுடைய ஆட்சியின் கீழே இருந்த இந்த கோட்டை, சிங்கள ராஜாக்கள் தான் இது, சிங்கள மக்கள் வாழக்கூடிய பிரதேசத்தில் வாழ்ந்த முஸ்லீம்கள், வாழக்கூடிய முஸ்லீம்கள் எப்படி தமிழ் பேசுறாங்க, எங்கட மொழி தாய்மொழி தமிழாக எப்படி மாறிச்சுது, வந்த அரபி யாரும் தமிழச்சியை பிடிச்சல்ல, இங்க வந்து யாரும் பிடிச்சது சிங்கள. சரித்திரத்தை படிச்சு பாருங்க, பெருகர போக்குள்ள தான் கல்யாணம் முடிக்கிறது. நாங்க எப்படி தமிழ் பேசினோம்? இதுக்கெல்லாம் சரித்திரம் இருக்குது, வரலாறு இருக்குது, இது படிக்கோணம். எனவே எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கலாச்சாரத்தில் பெரிய ஒரு பகுதி கலாச்சாரம், என்ன கலாச்சாரம்? எனவே நான் கூடாண்டு சொல்ல இல்ல, உம்மம் மவுத்துக்கும் போறது போல பாப்ப மவுத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. உம்மம் மவுட்டை கொடுக்கிற அதே ஹக்க பாப்ப மவுத்துக்கு கொடுக்க பாருங்க. அங்கல கொடுக்கிற கிஃப்ட இங்களே கொடுக்க பாருங்க. சாட்சவ மதிக்கிறது போல மாமவையும் மதிக்க பாருங்க. மாமிய மதிக்க சாட்சிய மதிக்கிறது போல மாமியையும் மதிக்க பாருங்க. இதுதான் ஷரியத். இதுதான் இதெல்லாம் கலாச்சார ரீதியாக வந்த பின்னடைவுகள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் வழக்கத்து நசீபாக்குவானா. இதே பிள்ளைகளுக்கு மத்தியில சொத்துக்களை பண்பட்டு கொடுக்கிறது. இதுல ஏதும் உங்களுக்கு என்ன சார் கிளாரிஃபிகேஷன் இருந்தா தேவை கேளுங்க, நான் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். இதுக்குள் என்ன சரி ஒரு சந்தேகம் இருக்கு கேட்கணும்னா கேளுங்க இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க, சந்தேகமே இல்லையா யாருக்கும் சொல்லுங்க சார். வளப்பு மகண்ட பங்கு இன்ஷா அல்லாஹ் பின்னுக்கு வரும். வளப்பு மகண்ட பங்கு அனந்தர சொத்துல வரும் இன்ஷா அல்லாஹ். வளப்பு மகனுடைய சொத்தை பத்தி உள்ள விளக்கம் எங்க வரும்? இதுல அனந்தர சொத்து பங்கு வச்சுக்குள்ள வரும். வேற அதுல நான் இன்னும் ஒரு பிரசன்டேஷன் இருக்குது வக்ஃப பத்தி. நான் இப்ப வக்ஃப எடுத்தேன்னு சொன்னா கிட்டத்தட்ட 9 மணி ஆகிடும். எனவே நான் வக்ஃப பத்தி பேச இல்ல. நான் இந்த அந்த அந்த தலையங்கத்தை இங்க இருக்கக்கூடிய சங்கையான உலமாக்களுக்கு விட்டுடுறேன். உலமாக்கள் அதை பார்த்து நிலைமையை பார்த்து சந்தர்ப்பத்தை பார்த்து வக்ஃபுடைய பாடத்தையும் படிச்சுக்கொங்கோ. மௌத்துக்கு முன்னால நிரந்தரமான தர்மமாக சதக்காவாக நாங்க சொல்ற சதக்கத்துள் ஜாரியாண்டக்குள்ள உதாரணம் சொல்ல கிணம் வெட்டணும். என்ன சொல்லணும்? கிணம் தோண்டணும். வேற என்ன ரோட் போடணும். வேற இப்படித்தான் பேசுறது. பெரிசா பேசிக்கோ, பெரிசா பேசிக்கோ. எங்கட மதுரசா ஐக்கியது ரோரத்தில், எங்கட மதுரசா டவுன்ல வரணும். 5 ஏக்கர் காலி நான் தாரேன். ஒரு 5 ஏக்கர் காலி தாரேன். எங்கட ஊருக்கு ஒரு கிரவுண்ட் இல்ல. எங்க ஊருக்கு என்ன இல்ல? ஒரு விளையாட்டு மைதானம் இல்ல, கிரவுண்ட் ஒன்று இல்ல. எங்க ஊருக்கு ஒரு கிரவுண்ட் வேணும். என்கிட்ட 2 ஏக்கர் காணிக்கு நான் தாரேன். நான் இன்னும் கொஞ்சம் விரிவாக்கிறேன். எங்க ஊர்ல பிள்ளைகளுக்கு ஆக்களுக்கு சீனி நோய். என்ன நோய்? சுகர், டயபெட்டிக். எக்ஸசைஸ் வேணும், தேக பயிற்சி வேணும். முந்தி மாஷா அல்லாஹ் இங்கிருந்து ஒரு நாளைக்கு முழுத்தலாவைக்கு 5 முறை நடந்து போறேன். எத்தனை முறை? அப்ப எக்ஸசைஸ் மிஷின் தேவைப்படுறதில்ல. ஏன்? நடந்தும் ஏறி நான் முழுத்தலாவுக்கு வார வந்து வந்து இந்த பள்ளிக்கு நடந்து வாரது. இந்த ஷார்ட்கட் டிகிரி எங்க வாரது? மையவாதிகள வந்து ஏறி இங்க வாரது. அப்ப ஏறி இறங்கி மண்ணில் நடந்து கல் நடந்து எதிரில் புல்லில் நடந்து மாஷா அல்லாஹ் அவர் தேகம். இந்த கப்படி ஒன்றும் இல்லையே. இப்ப என்ன வேணும்? தேக பயிற்சிக்கு இது சொல்லி வேறையா? ஆனா தேக பயிற்சி என்ற இஸ்லாத்தில் உள்ளது. அல்லிமு அவுலாதக்கும் அஸ்ஸிபாஹா, உங்களோட குழந்தைகளுக்கு ஸ்விம், நீச்சல் படிச்சு கொடுப்போம். நாங்க இந்த ஹதீஸ சொன்னது மிசர்ல அல்ல, நைல் நதி உள்ள ஊர்ல சொன்னது இந்த ஹதீஸ. இந்த ஹதீஸ சொன்னது எங்க? மதீனாவில் பாலைவனத்தில். உமர் ரலி அல்லாஹ் சொன்னாங்க, உமர் ரலி சொன்னாங்க பாலைவனத்தில் வச்சு உங்களோட பிள்ளைகளுக்கு ஸ்விம் பண்ண படிச்சு கொடுப்போம் சொல்லி. பின்ன ஒரு ஊருக்கு ஒரு ஸ்விம் பூலும் வேணும். என்னோட பிள்ளைகள் என்ன செய்யணும்? அதுல பயிற்சி, தேக பயிற்சி இருக்கிறது. பிள்ளைகள் மட்டுமல்ல வயசாளிகள், இதெல்லாம் வக்ஃபாக வரணும். வக்ஃபாக, வக்ஃபுடைய சொத்துக்கள், வக்ஃபுடைய ப்ராப்பர்ட்டி, வக்ஃபுடைய அசெட். சுபஹானல்லாஹ். ஜமியத்துல வாங்கிக்குது, அவங்களுக்கு ஒரு காரியாலயம் இல்ல. ஏண்ட காணியில ஒரு 10 பேஜ் காணிய, 20 பேஜ் காணி நான் தாரேன். நீங்க அழகாக ஒரு பில்டிங் கட்டிக்கோங்க. அதுல உங்களுடைய என்னோட ஊர் காவி மன்றம் வரணும். அப்துல் கஃபார் முதல்ல காவி. பச்ச நாட்டு சட்டத்தை எடுத்தா ஒரு காவி என்று சொல்லக்கூடியவர் ஒரு ஜட்ஜ், ஒரு நீதி அரசர். அவருக்கு 2 பொலிஸ் இருக்குது சட்டத்தில். எனக்கு என்ன லைஃபுக்கு திறக்குன்னு சொன்னா 2 பொலிஸ் வரணும். பக்கத்தில் போலீஸ்கார் 2 பேர் வரணும். ஒரு செகண்டரி வச்சு பின்னிக்கலாம் அவரு. அப்ப எங்களுக்கு ஒரு காவி நீதிமன்றம் வேணும் எங்க ஊருக்கு, ஒரு லைப்ரரி வேணும் எங்க ஊருக்கு. வக்ஃப் என்றது நாங்கள் நீங்க நினைச்சிருது போல வெறுமனே பள்ளி வாசல் கட்டிட்டோம், எங்க ஹவுது நல்லா இருக்குது, டைல்ஸ் பிடிச்ச ஹவுது, இப்படி என்று மட்டுமல்ல, இது விரிவாக பேசப்பட வேண்டிய விரிவான ஒரு ஏரியா. மதரசாக்கள், லைப்ரரி, நீதிமன்றம், விளையாட்டு கழகங்கள், அமைப்புகள், இப்படி எல்லாத்தையும் எல்லாத்தையும் உருவாக்கப்பட்டதுதான் சொல்லக்கூடிய. இன்றைக்கு நாங்கள் பேசுறோம் இந்த பேச்சு, இது பள்ளி உட்கார்ந்து எத்தனையோ பேரு கால் நோகுது, இதுக்கு ஒரு ஆடிட்டோரியம் வேணும், ஏசி போட்டு அழகான ஆடிட்டோரியம் போட்டு, எந்த பிரச்சனையும் இல்ல, சவுண்ட் சிஸ்டம் நல்லம், யாருக்கு நிறைய கேக்கு எழுதிக்கொள்ள ஒரு மேசைக்கு, இதெல்லாம் ஒரு ஊருக்கு தேவையான முக்கியமான விடயங்கள். இன்றைக்கு நான் பேசுறேன், இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் வரும் இதெல்லாம் நிறைஞ்சு காணுவோம் இன்ஷா அல்லாஹ். எனவே வக்ஃபுடைய பாடத்தை மத்தியும் பேசுவோம். இது வந்துட்டு வில், வில் என்று சொன்னா வசியத், என்னத்தை வசியத், வசியத் என்றதுல ரெண்டு பகுதி இருக்குது. ஒரு பகுதி இருக்குது வசியத்தில், ஒரு பகுதி இருக்குது நார்மல் வசியத். நார்மல் வசியத் என்று சொன்னா அதுல இந்த சபையில் இருக்கக்கூடிய எல்லாருமே கட்டாயம் செஞ்சுத்தான் ஆகும். அது என்ன தெரியுமா, தன்னுடைய கொடுக்கல் வாங்கலை பத்தி உள்ள ஒரு கணக்கறிக்கை. இதை பத்தி, இதை பத்தி சொல்லுங்க பாபும், தந்த சொந்த வாழ்க்கையில் உள்ள கொடுக்கல் வாங்கலை பத்தி ஒரு கணக்கறிக்கை. எதனாலும் அதை அப்டேட் பண்ணி ஆகணும். படுக்க போறதுக்கு முன்னால அதை செஞ்சுட்டு தான் அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாஹையா சொல்லணும். உதாரணமா வச்சுக்கோங்க, ஒரு கணக்கறிக்கை சொன்னா இப்படி ஒன்று போட்டோம், ரெண்டு பகுதிக்கு வரவும் வர வேண்டியது செலவு, அல்லது எனக்கு வர வேண்டியது கொடுக்க வேண்டியது, வர வேண்டியது எனக்கு வர வேண்டியெல்லாம் போடுறீங்க, 50 ரூபா வரைக்கும் நாள், 100 ரூபா வரைக்கும் நாள், பின்னாள் எவ்வளவு வரைக்கும் நாள் எவ்வளவு வரைக்குது, கொடுக்க வேண்டியதெல்லாம் போடுறீங்க, எல்லாம் போடுறீங்க. நீங்க நாளே கால படுத்தவர், அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வஹ்யாவர், நிரந்தரமாகவே மௌத்தாகிட்டாரு, உங்களோட குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களோட குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கொடுக்க வேண்டியதும் மிக கிளீனா இருக்கு, வர வேண்டியதும் கிளீனா கைப்பட எடுத்து வச்சுக்கிறது. இன்றைக்கு பார்க்க பார்ப்போம், ஒரு ஜனாதா மௌத்தாகிட்டது, பெரும்பாலும் இந்த ஊர்லயே அதைத்தான் நடைமுறையா இருக்கணும். ஒரு ஜனாதா ஒருத்தர் மௌத்தாகிட்டா ஜனாதாத்துக்கு பள்ளியில் வச்சோம், பள்ளி அதற்கு பயம் செய்வாங்க, இப்படித்தான் தொழுவணும், இப்படித்தான் செய்யணும், நல்ல ஜனாதா வாழ்ந்தாரு, மௌத்து வரும், பயாத்திக்கெல்லாம் சொல்லி நாங்கள் பயம் செஞ்சிட்டோம். குடும்பத்தில் ஒன்று போடுவாரு, வந்து சொல்லுவாரு, இந்த ஜனாதா யாருக்காவது கொடுக்கல் வாங்கல் செஞ்சு முன்பின் இருக்கும் என்றா, கொடுக்கல் வாங்கல் எதுவும் தர இருக்கும் என்றிருந்தால், தர வேண்டியது இருக்கும் என்றா, கொடுக்கல் இருக்கின்றால் குடும்ப அங்கத்தவர்கள் என்ன செய்ய முடியுங்க, சந்திங்கோ தொடர்பு கொள்ளுங்க சொல்லி ஒரு ஏழாம் செய்வாங்க. ஏழாம் சொன்ன உடனே ஜனாதா யாருக்கெல்லாம் குடுக்க இருக்கிறோ அவங்க எல்லாரும் மாஷா அல்லாஹ் ஒருத்தரும் கொடுப்பதில் ஒருபடாம ஏற்கனவே மன்னிச்ச கடனை வந்து வாங்கி வச்சிருவாங்க. ஏற்கனவே அந்த கடனை தண்ணி வெளியாக்கி தரமாட்டா இருந்து அந்த கடனை வந்து வாங்கி வச்சிருவாங்க. யாரே ஹார்டியாக வருவாங்க, ஏற்றுக்கடைக்காரர் வருவாரு, அங்க கம்புக்கடால் வருவாரு, இங்களை நெல் மொழி வருவாங்க, அங்க அந்த இப்படி எல்லாரும் வருவாங்க, வந்து எனக்கும் தரைக்குது, எனக்கும் தரைக்குது, இவங்க கொடுத்து கொண்டே இருப்பாங்க, கொடுப்பாங்க. யாரப்ப உனக்கு இவருக்கு யாரு கொடுக்கும், மையத்துக்கு யார் கொடுத்துக்குது, மையத்துக்கு கொடுக்க வேண்டிய யாரும் அங்க வாருங்க, அநேகமா வாருங்க. இப்ப நல்ல ஹயா வச்சுக்கோங்கோ, இப்ப நீங்க கொடுக்க வேண்டிய காசு இது மையத்துக்கு அல்ல, யாருக்கு, இது அனந்தர சத்து. நீங்க அந்த மௌத்தானவருக்கு கொடுக்க வேண்டிய காசு என்ன காசு, அது அனந்தர சத்து. இப்ப மையத்துடைய காசு அல்ல, இப்ப அது எத்தியமுடைய சொத்தாய்க்கோ வேணும். மௌத்தான மையத்துடைய மனைவி வயிற்றுல புள்ளைய சுமந்திருக்கிற 7 மாச புள்ள, அந்த புள்ளைக்கு நீங்க கொடுக்க வேண்டிய கடவுள் பங்கிக்குவாப்ப, யார் செய்யறாங்க, நாங்க நினைச்சோம் மாஷா அல்லா அல்லா தரனாரா இப்படியும் தாராராப்பான்னு சொன்னீங்க. பார் முகம் தெரியாம விபரீதம் தெரியாம நடந்து கொள்வோம். எனவே ஞாபகத்தில் வச்சுக்கொண்டோ, இரவு தூங்க மாட்டோம் இதுவரைக்கும், இந்த கணக்க முடிக்காத வரையில
கணக்க முடிச்சிருங்க முதலாவது. இரண்டாவது வேலை செய்யும் போது சொன்னால் மிக தெளிவாக சாட்சி வச்சிருந்தோம், நான் இன்னாலுக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறேன், எனக்கு இவ்வளவு தரவிருக்கிறாங்க. நான் நடந்த சம்பவம், நடந்த சம்பவம் சொல்லிருக்கோம். கிட்டத்தட்ட சமீபத்தில் ஒரு ஆள் மூத்த ஆகிட்டார். மார்க்கத்தில் சிக்கலுடைய சிக்கலத்தை விளங்கணும் என்றா சமூகத்தை விளங்கணும். சமூகத்தை விளங்கிட்டு சிக்கல பார்த்தா சிக்கல நல்லா இந்த வாய்ப்பும் சரியான பேஸ்ட் ஆயிடும். அப்ப ஒத்தர் என்ன செஞ்சாருமா, ஒரு நாள் மௌத்தாயிட்டாரு. மௌத்தான உடனே எனக்கு இவங்களை பார்த்து முஸ்லீம்கள் என்று சொல்லவா அல்லது வேறொன்று சொல்லவா என்று ஒரு சந்தேகம் பாருகிற கட்டங்கள். ஏண்டா அந்த அளவுக்கு மோசமான கொடுக்கல் வாங்கல், மோசமான நடவடிக்கைகள், மிகவும் அற்பமான துனியாவுக்காக வேண்டி இவ்வளவு பெரிய மார்க்கத்தை விற்கிறாங்களான்னு யோசிக்கணும். ஒருத்தர் மௌத்தாகிட்டார். அவர் மௌத்தானுடனே இதனால்தான் அடக்கிட்டோம் இல்லை செஞ்சிட்டோம், இப்ப சொத்துக்களை பத்தி பிரிச்சோடும். ரெண்டு பிரச்சனை, ஒரு பிரச்சனை இவருக்கு இவர் கொடுக்க வேண்டிய ஆக்கள், அவங்க எல்லாரும் வந்து மாஷா அல்லாஹ் வாங்க வேண்டிய கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எல்லாம் வாங்கி வைத்தார். யாருமே நீ இல்ல. கடைசியா வந்தார் இறைச்சி கிடக்கார ஒருத்தர், 2 கிலோ இறைச்சி வாங்கினாரு, சல்லித்தரவு காத்தாங்க, அதையும் கொடுத்தோம். எல்லாரும் வாங்கி வைத்தாங்க. இவருக்கு கொடுக்க வேண்டிய யாருமே வரல. ஒருத்தர் வந்தாரு, அவர் சொன்னாரு நான் ஒரு 1 மில்லியன் கொடுக்க இருக்கிறேன், ஆனா எனக்கு இப்ப தந்துகள வசதி இல்லை, நீங்க மன்னிச்சுட்டா தெரிய செய்தார். நீங்க மன்னிச்சுட்டா தெரிய செய்தார். சரி, அப்ப நீங்க மன்னிச்சல்ல, எங்கட காசு நீங்க அனந்தர சொத்து வாப்பது கொடுக்கணும். சரி, அதே போல டைம் எடுத்து செக்க போட்டு அதுல முதலாவது செக் எடுத்து கேள்விப்பட்டேன். சரி, அது விஷயம் வேற. இவர் ஒரு கடையை கூலி கொடுத்திருந்தாரு. எங்கட நாங்க செய்த தவறுகள் பார்த்தோம். ஒரு கடையை கூலி கொடுத்திருந்தாரு. ஒரு டவுன்ல கிட்டத்தட்ட பெரிய ஒரு கடை, இந்த கடையை கூலி கொடுத்து 40,000 ரூபாய்க்குத்தான் என்ன பண்றீங்க அக்ரிமெண்ட் எவ்வளோ? ஏன் 40,000 போட்டதுமா? உண்மையாலே இந்த இடத்துல அந்த இடத்துல மார்க்கெட் வெளியே பார்த்தா 1,00,000 ரூபாய் என்று வரும் கூலி. இதெல்லாம் கட்டிக்காரு டாக்ஸிக்கு பயந்து 1,20,000 எடுத்தா கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் டாக்ஸ் கட்டணும். 40,000 ரூபாய் டாக்ஸ் கட்டணும். இவர் என்ன செஞ்சாருமா, 40,000 ரூபாய் கூலிய போட்டு ஒரு அக்ரிமெண்ட் செஞ்சு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர். இவர் மூத்தாவிட்டார். இந்த கடற்காராக்கள் வந்து சொல்றாங்க, கூலிய கொண்டு கொடுக்கிறவங்க 40,000 ரூபாய், நாங்க 40 ரூபாய் போட்டோம். எந்த டாக்குமெண்ட் இப்ப யார்கிட்ட பேச, கண்டுபிடிக்கவா, வழக்கு பேசவா, அடிச்சுக்கொள்ளவா? இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்குள்ள பேசி முடிஞ்சு 40,000 ரூபாய் பின்ன 5 வருஷம் வீழ்ச்சி கடை முடிவு இருக்கு. இவ்வளவுக்கும் என்ன மன்னிச்சுக்கோங்கோ, என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் உண்மையிலே கிரிட்டிசைஸ் பண்ற நோக்கத்தில் சொல்லல. இவ்வளவுக்கும் 5 நேர தொழுகிய பள்ளியில வந்து முன்சப்ல தொழக்கூடியவங்க. கடைசிக்கு என்ன தெரியுமா, அல்லாஹ் ஒரு வேலையை செஞ்சால், இது நடந்து 2 மாசம் போகல, இந்த கடையை சில 2 பார்ட்னர் பிரிஞ்சிட்டாங்க. 2 பார்ட்னர் பிரிஞ்சோடனே அவர் ராகவேதாவ தெரியாம இவங்க 2 பேரும் போட்டுக்கொண்ட அக்ரிமெண்ட் இருக்குது 1,20,000 ரூபாய் கூலிக்கு. இத பொட்டோக்கள் எடுத்து கையில் கொடுத்துட்டார். இதுதான் உண்மையான கூலி சொல்லி. அப்ப நாங்க யாரும் மௌத்தா அவங்கள பிளேம் பண்ணி வேற இல்ல. இந்த பேச்சினை உருவாக்கின யாரு, யாரு இல்ல, யாரு சொல்லுங்க, மௌத்தானவர். எங்களை தெளிவில்லாம ஆகி வைப்பாரு, பிரச்சனை உருவாக்குவாரு. எப்பயும் கிறிஸ்டல் கிளியர், மிக தெளிவாக இருக்கணும், மிக தெளிவாக இருக்கணும். இன்ன சில கட்டங்கள்ல டக்ஸுக்கு பயந்து, டக்ஸுக்கு பயந்துதான் பெரிய டச் வருது. மனைவிய கொண்டாட்டிய ஸ்லீப்பிங் பார்ட்னர் டிரெக்டர் ஆகிய சம்பவ வீதம் டச்சுக்கு பயந்துட்டது. எங்கேயாவது அவர் மௌத்தான திருப்பி தருவாங்க, மனைவி பொண்டாட்டி திருப்பி தருவாங்க. அவர் சொல்லுவா, இல்லையே நான் டிரெக்டர் வாங்குவாங்க. எப்பயும் ஒரு விஷயத்தை செய்யக்குள்ள ஷார்ட் டேர்முக்கு யோசிக்காம லாங் டேர்முக்கு யோசிப்போம். ஷார்ட் டேர்முக்கு திங்க் பண்ணாம லாங் டேர்ம் திங்க் பண்ணுங்க. இப்ப என்ன செஞ்சு ஒருத்தர் ஹஜ்ஜி போனாரு, 2001 ஹஜ்ஜி போட்டு என்ன செய்வே சொத்துக்கள் என்ன செய்வே என்ன செய்வே எழுதிட்டு போற யாந்த பேருக்கு அது முந்தைய காலம் ஹஜ்ஜி போட்டு 6 மாசம் ஜேர்னி மறுபடியும் போட்டு கைத்து வாருன்னு சொல்றீங்க போறேன் வந்தா பாத்துக்கோங்க எப்படி போறேன் அவ்வளவுதான் வரும் வாரம் என்ற பேச்சு கிடையாது வாரம் டவுட் தான் ஏன்னா போற அந்த வயசுல என்ன போறது போறோம் அதே மாதிரி தந்த சொத்தெல்லாம் தந்த மனைவி பேர்ல எழுதி போயிட்டாங்க இவர் பேச்செல்லாம் முடிச்சுட்டு வந்து எல்லாம் சரி எல்லாம் சரி பிள்ளைகளும் இருக்கு ஹஜ்ஜி முடிச்சு வந்துட்டாரு மாஷா அல்லாஹ் அதுக்கு ஒரு உம்ராவுக்கு போனார் எல்லாம் சரி திடீர்னு மௌத் ஆகிட்டார் யாரு மௌத்து யார மௌத்து காணி பூமி அளக்க போனா அவர் சொல்லிட்டா இத சொத்தெல்லாம் வேண்ட அத்திரம் அளக்க வரவானு இதெல்லாம் எந்த சொத்து இதெல்லாம் வேண்ட உரிமை எனக்கு எல்லாம் தந்தா கவரு நாங்கள் எதை வச்சு பேசுவோம் டாக்குமெண்ட் தான் பேசுவோம் எனவே யாரும் யாரையும் கஷ்டத்தில் போட்டு மூத்தாக வாழும் அப்ப வசயத்தில் சொல்லக்கூடியது நாளாந்தம் செய்ய வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கிறது நாங்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோமோ இது மிக தெளிவாக எல்லாம் கிறிஸ்டல் கிளியராக எழுதி வச்சிருக்கிறது இன்னும் ஒரு வசியத்திற்குது அது என்ன சொன்னால் துனியாவில் வாழக்கூடிய காலகட்டத்தில் அனுபவிச்சோம் இப்ப மௌத்தா போறோம் என்ன சரி நல்லதை செஞ்சுட்டு போமேன்ற எண்ணம் மௌத்துடைய கட்டத்தில் பிறக்கும் எப்ப பிறக்கும் மௌத்துடைய கட்டத்தில் பிறக்கும் இப்ப என்ன செய்வாங்கன்னு சொன்னா மௌத்துடைய கட்டத்தில் பிறந்தோடனே இப்ப எல்லாருக்கும் குடும்பம் விளங்காது அது விளங்காத மதுரசா விளங்கும் பள்ளி விளங்கும் அங்க இது விளங்கும் நல்ல விஷயம் எல்லாம் விளங்கும் இப்ப எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க இன்னைக்கு இப்ப எங்கே எல்லாம் குடுக்கேடா இப்ப எல்லாம் குடுக்கேடா எல்லாம் கொடுக்கிற காலம் முடிஞ்சு எல்லாத்தையும் கொடுக்க காலம் முடிச்சு இப்ப நீங்க மரணப்படுக்கை குட்டைத்தான் எல்லாத்தையும் கொடுக்கலாம் இப்ப போர்டருக்கு வந்து நல்லா எல்லாத்தையும் அனுபவிச்சு போட்டு இனியவனுக்கு செய்த மேல் அப்படி அங்கிட்டு கொடுத்து போயிடாது இப்ப இப்பைக்கு வந்தீங்க நீங்க சேர்த்த சொத்து உங்களை விட்டு உங்களோட மௌத்துக்கு முன்னாலே பிரிக்கப்பட்டுடும் உங்களோட மௌத்துக்கு முன்னாலே உங்களை பவர் இல்லாம வைக்கணும் மௌத்துக்கு முன்னாலே அல்லாஹ் சொல்லுவார் இல்ல இதுக்கு பிறகு டீல் பண்ணேல நீங்க இப்ப இருந்தும் இல்லாத ஆள் மாதிரி தான் இருந்தும் இல்லாத ஆள் மாதிரி இப்ப வசியத்துன்றது என்ன டேர்ம்டா ஒரு மனிதர் மௌத்தாகிறதுக்கு முன்னால மௌத்து மரணப்படுக்கையில படுத்துக்கொண்டு என்ன சரி நல்லது செய்வோமே என் மௌத்துக்கு பிறகு நன்மை வந்து சேர்த்துமே என்ற நோக்கத்துல ஒரு தர்மம் செய்ய போறாரு அந்த தர்மத்தை அவருடைய மௌத்தோடு அவர் சம்பந்தப்படுத்துவார் என்றிருந்தால் அதற்கு பெயர் வசியத் அதுக்கு பெயர் வசியத் அவர் சொல்றாரு ஐசி ரூம் வைக்காரு மூக்குக்கு மட போட்டு காலுக்கு மட போட்டீங்க அந்த கொழும்பு கதையை மண்டை கொடுத்து போன்றாரு இப்ப நீங்க சொல்லிட்டு போங்க அதை நாங்க பார்த்துக்கொள்றோம் என்ன செய்யுங்க நீங்க சொல்லிட்டு போங்க நாங்க பார்த்துக்கொள்றோம் அதிகமான சதத்தாக்கள் தர்மங்களை கொடுக்கிற ஐசி ரூம் எங்க சொல்லு ஐசி ஆரோக்கியம் ஆறு ஆரோக்கிய மாற்றம் கிடைச்சதுமோ எங்க சொல்றது எங்க அந்த போனதுக்கு முறையில் எல்லாம் விளங்குற அவளுக்கு இல்ல நல்ல ஐக்கியத்துள்ள செய்வோம் ஆரோக்கியமா செய்வோம் சந்தோஷமா செய்வோம் அப்போ ஆரோக்கிய வேலை இல்ல இத்த கைத்து ஆத்தருக்கு சொல்லுங்க ஆத்தருக்கு நல்ல சமயங்கள் நானும் தின்ன வாரேன் பிள்ளைகளோட சேர்ந்து நானும் தின்ன போறேன் என்ன பிள்ளைகளை சேர்ந்து உலமாக்கள் மதுரசா பிள்ளைகள் ஊர் ஏழைகள் அவரை சேர்த்துனா தின்னு வாங்க அதுக்கு நம்ம கூட அநேகமான மக்களுக்கு புத்தி புறப்பன்றதே அந்த ரூஹ தொண்டை பிடித்து வந்துட்டு புறப்பட்டாங்க ஆனா எல்லாம் செய்யலாம் நீங்க என்ன செஞ்சாலும் மூணில் ஒன்றுல தான் செல்லுபடி ஆகும்
அப்போ ஒரு மனிதன் செய்யக்கூடிய வசியத்தில் ரெண்டு நிபந்தனை ரெண்டு நிபந்தனையை மட்டும் பூர்த்தி செய்யணும். முதலாவது நிபந்தனை, உங்களோட முழு சொத்துலையும் உங்களோட கடன் போக, உங்களோட கடன் போக மிச்சமுள்ள சொத்துல மூணில் ஒன்றுல தான் உங்களுக்கு வசியத்து செய்யணும். இது போக கடன் போக, கொடுக்க வேண்டிய கடன் போக மிச்சமுள்ள சொத்துல மூணில் ஒன்றுல தான் உங்களோட வசியத்தின் செய்யும். செல்லுபடியா ஒத்தர் சொன்னாரு, மரணப்படுக்கையில படுத்துக் கொண்டு ஏன் அந்த ஊட்டன மதுரசா கிடையாது தேர்ந்தாரு, நீங்க இருந்து பிரச்சனை இல்ல, கொடுத்து பிரச்சனை இல்லை, ஆனால் மூணில் ஒன்றைத்தான் கொடுக்கணும். எத்தனை ஒன்று? மூணில் ஒன்று. மூணு ஒன்றுக்கு மேல கொடுக்கல, கொடுத்தா செல்லுபடி ஆக மாட்டாங்க. இரண்டாவது, அனந்தரம் பெறக்கூடிய யாருக்கும் என்ன செய்ய முடியாது, வசியத்திற்கு வேண்டாம். இதுல குடியாக்கள் அனந்தரம் பெறக்கூடிய உதாரணமா சொல்றாரு, வாப்பா சொல்றாரு, மௌத்துக்கு பிறகு என்ற மகனுக்கு நான் இந்த கடையில் இருக்கிறேன், என் மௌத்துக்கு பிறகு இந்த கடைய என் மகனுக்கு நான் இருக்கிறேன், என் மகனுக்கு இந்த கடையில் நான் இருக்கிறேன். ஒரு வார்த்தை சொல்றாரு, என் மௌத்துக்கு பிறகு அது செல்லுபடியாக மாட்டாது. அப்படி எழுதினாலும் கூட இது அனந்தர சொத்தாகத்தான் பார்க்கப்படும். ஏனைய அனந்தரக்காரரோட சேர்த்துத்தான் அவருக்கு என்ன செய்யல, பங்கு போகும். எல்லாம ஒரு அனந்தரம் தரக்கூடிய ஒரு ஆளுக்கு வசியத்தில் இருக்க முடியாது. உதாரணமாக ஒரு ஒருத்தர் கேள்வி கேட்டார், இப்ப என்ன கேள்வி கேட்டார் சொன்னால், ஒரு வளர்ப்பு மகன் இருக்கிறார், யாரு வளர்ப்பு மகன், வளர்ப்பு மகன் அனந்தரக்காரால் அல்ல, ஆனால் வசியத்தில் வேறும் இந்த மௌத்துக்கு பிறகு இந்த வளர்ப்பு மகனுக்கு இவ்வளவு கொடுத்துடுங்கோ. வசியத்தால் வேறும் ஒரு புள்ள இருக்கிறார், வளர்ப்பு மகன் அல்ல, பால் குடி மகன், வீட்டில் பால் குடிச்சார், ஒத்தரைக்கார் மாஷா அல்லா, ஒத்தரைக்கார் எங்களோட தான் இருக்கிறார், எங்களோட தான் பிறந்தார், எங்களோட தான் வளர்றார், வெளியில யாரும் பார்த்தா சொல்றாங்க இவங்க புள்ள சொல்றாரு, எங்களோட எங்களுக்கு வசியத்தில் வேறும், இவருக்கும் சொத்துருவில கொடுத்துருப்போம், இவரே கவனிச்சுக்கோங்க. ஆனால் ஒரு நிபந்தனை, என்ன நிபந்தனை, மூணு ஒன்றுக்கு உள்ள மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கணும், அதுக்கு மேல போக இயலாது. அதுக்கு மேல போறால் ஏழை அனந்தரக்காராக்கள் எல்லாருடைய அனுமதியும் தேவைப்படும். இது ரெண்டும் எங்க கவனிக்கப்பட வேண்டும், எங்க வசியத்தில் கவனிக்கப்பட வேண்டும். வசியத்தில் இவ்வாறு அனந்தரம் பெறக்கூடிய யாருக்கும் என்ன இல்லை. அப்பன்னு சொன்னா இன்றைக்கு எங்கட ஊர்ல எங்கட நடைமுறையில நாங்க ஜீவிய காலத்தோடு இருக்கக்குள்ள சொத்து கொடுக்கிறோமே பிள்ளைகளுக்கு, அதையும் நாங்க பார்க்கிறோம், வசியத்தை தான் பார்க்கிறோம். ஏன் காரணம், ஐசியுல இல்ல, நல்லா தான் நீக்கிறோம், சமாளிக்கிறோம், காணி பூமியை பிரிச்சிடும். ஆனா காணி பூமியை பிரிச்சக்குள்ள நாங்க அதை ஒரு டாக்குமெண்ட் நீக்கிறோம் என்று சொன்னால் ஏந்த மௌத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு சொந்தம். அதுக்கு என்ன சொல்ற, ஜீவிக்க புத்திய, ஜீவிக்க புத்திய, ஏந்த மௌத்துக்கு பிறகுதான் என்ன உள்ளக்கு, உங்களோட மௌத்துக்கு பிறகுன்ற கண்டிஷனா போட்டா அதுதாகிடும், அது செய்ய பாப்பா, அது கிஃப்ட். அநேகமானவன் சொத்து அப்படித்தான் பிரிக்கப்பட்டிருக்கிறது, அப்படி பிரிக்கப்பட்ட சொத்து வாப்ப பிரித்து தந்தாலும் நாட்டு சட்டங்கள் அங்கீகரித்தாலும் அது உங்களுக்கு மார்க்கத்திலே சொந்தமானதல்ல, அது பூலுக்கு வந்து, அது அனந்தர சொத்து என்ற பூலுக்கு வந்து அதிலிருந்துதான் பங்கு வைக்கப்பட வேண்டும். இந்த தவறும் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பகிரங்கமான ஒரு பிரத்திய எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு தவறு, இந்த தவறும் எங்கள்கிட்ட இருக்கிறது வசியத்தின் விஷயத்தில். அல்லாஹ் இவைகள் அனைத்தவற்றையும் பாதுகாப்பாரா? சரி, நாங்க அடுத்த சப்ஜெக்ட் போக போறோம், இதுக்குள்ளே இருந்தீங்களா கேட்கறதுக்கு. நான் சொன்னேன் வசியத்தின் எப்ப வரும் என்று சொன்னேன், ஒரு ஜனாதா மௌத்தானா, ஒரு ஜனாதா மௌத்தாகித்தான் இந்த விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. ஒரு ஜனாதா மௌத்தாகித்தார், மௌத்தான ஒருத்தர் மௌத்தாகித்தார். எப்ப ஒரு ஆளுடைய ரூஹு பைத்திடுமோ, ரூஹு பைத்திடுமோ, இந்த ரூஹு போறத்தோட ஒரு சட்டம் உருவாகிடும். ஒரு சட்டம் ரூஹு உடம்பிலிருந்து போறத்தோட ஒரு சட்டம் உருவாகிடும். என்ன சட்டம் தெரியுமா? இந்த ரூஹுக்கு சொந்தமான அத்தனை உடமைகளும், இந்த ரூஹுக்கு சொந்தமான, ரூஹுக்கு சொந்தமான அத்துணை உடமைகளும் அனந்தர சொத்தாக மாறிவிடும். ரூஹு போறத்தோட அவர் பாவிச்ச பிரஷ், ஒரு பெனடோல் கார்டு வாங்கினாரே, ரெண்ட குடிச்சாரு, பத்து மிச்ச வைக்குது. அந்த பத்தும் உடுத்த ஷர்ட், கையில கட்டின வாட்ச், காதுல போட்டி நும்ம காதுல போட்டி காதுப்பு, பாவிச்ச செருப்பு, அடுத்த கட்டில், இதெல்லாம் எதாகிடும்? எதாகிடும்? அனந்தர சொத்து. இதுல யாருக்குமே கையடிக்க இயலாது. உம்மட ஞாபகார்த்தத்துக்காக வேண்டி காலத்த நான் தூடு போறேன், உம்மட ஞாபகார்த்தத்துக்காக வேண்டி உமா கடைசியா படுத்த கட்டில கொண்டு போறேன், பாப்பாட ஞாபகார்த்தத்துக்காக வேண்டி பாப்பட சேர்ந்த தேவையை நான் பேணாம நான் கொண்டு போறேன். ஒன்றும் செய்யலாம், எதுவுமே செய்யலாம். இது நல்லா விளைக்கும்போ இதுக்கு சொல்றது உயிர். இதுல யாராவது மோசடி செஞ்சா இது சும்மா உள்ள கலவல்ல, இது பெரும் கலவுமா. யாரெல்லாம் மோசடி செய்வாங்களோ அவங்க நாளைக்கு மோசடி செஞ்ச பொருளை எடுத்துக்கொண்டுதான் அந்த போவாங்க. எதுக்குமே அடிக்கலாம், எதன் தொடையலாம், எல்லாம் அப்படியே ஃபீல் பண்ணப்பட்ட இது கோர்ட் ஆர்டர் வந்த மாதிரி. இப்ப கொத்தலாவில் இருந்தாரு 48 கம்பெனிக்கு சேர்மன், கோர்ட்டால் ஆர்டர் வந்துச்சு, ப்ராப்பர்ட்டி உண்டு, அவருக்கு ஒன்றும் செய்யல, அவருக்கு ஒரு டீ குடிச்சா எல்லாம் பண்ணப்பட்டாச்சு. ஒரு ரூஹு போறத்தோடு அந்த ரூஹுக்கு சொந்தமான, அந்த மையத்துக்கு சொந்தமான அத்துணை பொருளும் அனந்தர சொத்தாக பார்க்கப்படும். அனந்தர சொத்தாக பார்க்கப்பட்டா அந்த அனந்தர சொத்துக்கு 4 சட்டம் இருக்குது, 4 சட்டம். முதலாவது சட்டம், அந்த அனந்தர சொத்தில் இருந்துதான் ஜனாதாவை அடக்கிறதுக்குரிய பிரெட் செலவு எடுக்கப்படும். என்ன செலவு? என்ன செலவு? ஜனாதாவை அடக்கிற செலவு. ஒவ்வொரு ஊருக்கு வித்தியாசப்படும். ஜப்பான் ஒரு ஜனாதா அடக்கிறதுக்கு முந்தைய ஒரு காலம் 30 லட்சம் ரூபாய் வேணும். என்ன வேணும்? பள்ளியில நான் கேட்கிறேன், இப்ப குறைஞ்சது 10 லட்சம் ரூபாய் வேணும். லண்டன்ல கனடாவில் ஜனாதா மொத்தம் 4 லட்சம் ரூபாய் வேணும், 4000 தேவைப்படும். அதுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, அது கூடாது. ஒரு ஜனாதா அடக்கிற செலவு யாண்ட செலவு? யாண்ட? ஜனாதா விட்டு விட்டு போன சொத்துடைய செலவு. இந்த தாய் ரஹ்மத்துல்லாஹி அலைஹா கிட்டத்தில் மௌத்தானா, அவ மௌத்தாகக்குள்ள 30,000 ரூபாய் பணம் என்னுடைய இறுதி கிரிகளுக்காக வேண்டி பாதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 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 நிலைப்பாட்டோட அந்த காசை கொடுத்துட்டு இருந்தார். தன் இறுதி கிரிகைகளுக்கான செலவுகள், அதுக்கு பல வகையான உலமாக்கள் பல வகையான அர்த்தங்கள் இருக்கிறாங்க. பிறருடைய பணத்தை கொண்டே கபன் செஞ்சு கவன கபலில் போகவானோ, அது ஹராமோ ஹலாலோ வட்டியோ சூதோ தெரியாது. முன்னியோட காலம் எடுத்து ஹஜ்ஜிக்கு போன வந்து அந்த எஹ்ராம் குடிய வச்சிருப்பாங்க, இருக்கு கவனா பாதிக்கிறதுக்கு. என் நல்ல பயணம் நல்லா பெற்றுவதை ஒரு ஜனாங்க அடக்கிறதுக்குரிய டிரெக்டான நேரடி செலவு மட்டும்தான் எடுக்கப்படும். நேரடி செலவு ஜனாதாவுடைய டிரான்ஸ்போர்ட், ஜனாதாவை கொண்டு போறது ஹாஸ்பிட்டல் இருந்து ஜனாதா வெளியே எடுக்கிறதுக்கு காசினத்தோடனே ஹாஸ்பிட்டல் மீட்கத்தோடும், ஹாஸ்பிட்டல் ஜனாதாவுடைய டிரான்ஸ்போர்ட் மையவாதிக்கு ஜனாதா கொண்டு போறதுக்கு எங்க ஊர்ல தேவையில்லை, சில ஊர்கள் என்ன வேணும், வாகனம் குடிச்சோடும், ஜனாதாவுடைய கபன், கபடு வெற்ற கூலி, கபடு வெற்ற கூலி, இவ்வளவு தான் ஒரு ஜனாதாவை அடக்கிறதுக்குரிய செலவு. இதுக்கு மேல வாக்கட மையத்துக்கு வந்தாக்களுக்கு சோறு கொடுக்கோணும் அதுவும் இல்லை. பாப்பட மையத்துக்கு வந்தாக்களுக்கு டாக்டர் வரல, டாக்டர் கொழுப்பு நிற்கிறா, சரியான கஷ்டம், அவ வரோடும் அதுக்கு பயன்படுத்தி வர சொன்னோம், அதுக்கு காசு கொடுக்கோமே தான். இதை தொடையலாம், இது சீல் பண்ணப்பட்டாச்சு. எங்க பல கிடைக்குது, அனந்தர சொத்துல வாப்படைகள் கஷ்டம் இருக்கிறது. மாப்பிட பேர்ல குரான் ஓதுங்கோ, தவாம் செய்யுங்கோ, யாசி ஓதுங்கோ, சாப்பாடு ரொம்ப பிரச்சனை இல்லை. ஆனா யாத காசி, யாத காசி இல்ல செல்லுங்களேன். மத்தாக்களிட கோடி எடுத்து மாப்பிடவில் கத்தம் கொடுப்பாருன்றது போல, மாப்பிட காசு எடுத்து மாப்பிடமே கத்த கொடுப்பா. நீங்க உங்களை காசுல குடும்ப சாப்பாடு, யாத காசு இல்ல, உங்களை காசு, உங்களை கல்வி. மாப்பிட சல்லியில ஒன்றும் செய்யணும், அது மாப்பிட சல்லி அல்ல. இப்ப அது யாரு சொல்லி, அது அனந்தர சொத்து, கொஞ்சம் செய்யலாம். கொஞ்சம் பேர் சொல்ற பள்ளிக்கு என்ன செய்யுங்களா, பள்ளிக்கு செய்யுங்க தெரியுமா, அனந்தர சொத்து பிரிஞ்சு உங்களோட பங்கு வந்ததுக்கு கூட வேண்டியதை செய்ய பிரச்சனை இல்லை. இப்ப வாப்பட பேர்ல ஒன்றும் பேசலா, அனந்தர சொத்து பங்கு வைக்கப்பட்டதுக்கு பிறகுதான் பேசுவோம். சரி, வாப்பட தினாக அடக்கிட்டோம், செலவெல்லாம் பேத்து முடிச்சு, ரெண்டாவது வரும் வாப்பட கடன். வாப்பட கடன், மையத்துடைய கடன், மையத்துடைய கடன் ரெண்டு வகையா இருக்குது. ஒரு கடன் இருக்குது அல்லாவுக்கு கொடுக்க வேண்டிய கடன், இந்த மாதிரி மக்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன். ஹஜ்ஜி செஞ்சில்ல, ஹஜ்ஜி செஞ்சில்ல, ஜகாத்து கொடுத்தில்ல, நல்லா தெரியும். பாப்பா ஹஜ்ஜி செய்யல, பாப்பாட்ட பணம் இருந்துச்சு, பாப்பா அனந்தர சொத்தாக 25 லட்சம் போறாரு, ஆனா பாப்பா ஹஜ்ஜி செஞ்சில்ல. பாப்பட ஹஜ்ஜி நிறைவேற்றப்பட வேண்டும், பாப்ப கடன் கொடுத்திருக்கிற கடவுள்லாம் கொடுக்கணும். இது உலமாக்கள் இருந்தோ, உலமாக்கள் அணுகுந்தோ, எவ்வளவு இருந்தா கொடுக்கணும், ஹஜ்ஜி போகணும், எப்படி ஹஜ்ஜி செய்யணும், எப்படி கண்ண கொடுக்கணும். ரெண்டாவது மையத்துடைய கடன் கொடுக்கப்படும். இப்ப உதாரணமா சொல்லுங்கள், மையத்துல வந்து 100 மில்லியன் விட்டு போனாரு, 100 மில்லியன் விட்டு போறாரு, ஜனாசா அடக்கிறதுக்கு எங்களுக்கு 1 மில்லியன் செலவாகிச்சது, ஜனாசாவுடைய கடன்ல சேர்த்தா 9 மில்லியன் இருக்குது, எவ்வளவு மிச்சம் இப்ப? 90 மிச்சம், 90 மில்லியன் மிச்சம். இந்த 90 மில்லியன் தான் வசியத்தை கொடுப்போம் 3 1. எவ்வளவு 3 1? 90 மில்லியன் 3 1. இந்த இதுல 100ல் 3 1 இந்த 100ல் 3 1 இந்த 90 மில்லியன் மூணில் ஒன்று. ஜனாசாவுடைய செலவும் ஜனாசாவுக்குரிய கடனும் போக மிச்சம் உள்ளதுல என்ன செய்வோம், 3 1 வசியத்தாக எழுதியிருந்தால் கொடுப்போம், வசியத்தாக எழுதி இல்லைன்னா கொடுக்க இடாது, எழுதி இல்லைன்னா கொடுக்க இடாது. அதுக்கு பிறகு 4வது தான், அதையும் கொடுத்ததுக்கு பிறகு மிச்சம் உள்ளதுதான் அனந்தர காலாக்களுக்கு மத்தியில அனந்தரசத்தாக பங்கு வைக்கப்படும். சப்ஜெக்ட் பேர் தானே, இதுல யாருக்கு என்ன கேட்கிறா, கூச்சப்படாம கேளுங்க, பிரச்சனை இல்லை, சந்தோஷமா கேளுங்க, கூச்சப்படாம கேளுங்க. சரி, அல்லாஹ் ஓபோனேஸ்வர் இதுதான் கடைசி தலையங்கம், இதுதான் அவங்களுக்கு நான் அவளை கூப்பிட்டே சொல்லித்தான். எதை சொல்லி, அனந்தர சத்து சம்பந்தமான விரிவுரை தான் கூப்பிட்டோம். இப்பதான் அனந்தர சத்து வருது. இதுதான் நான் சொன்னேன், மதுரஸ்தாவில் 2 வருஷம் படிச்சுட்டு பாடம் பண்ணி சொல்லி, கிட்டத்தட்ட ஒரு 9 மணி ஒரு மேலோட்டமாக மேலோட்டமாக பார்த்துக் கொள்வோம். தலை சிறந்த மூத்த கண்ணியமான உளமாக்கள் இருக்கிறாங்க, அவங்களை பேச்சு அணுகி அவங்கள்ட்ட இந்த விஷயங்களை கேட்டுக்கொள்வோம். எப்படி செய்யணும், அனந்தர சொத்து சம்பந்தமாக எப்படி நடந்து கொள்ளணும். நான் உங்களுக்கு மேலோட்டமான சில விஷயங்களைத்தான் இப்ப பேச போறேன், மேலோட்டமான சில விஷயங்களை மட்டும் சொல்ல போறேன். அனந்தர சொத்து பங்கு வச்சிருந்து குரான் எந்த அளவு பங்கு தெரியுமா, சும்மா சொல்லுங்க பாப்போம். உங்கள்கிட்ட கேட்டார் எத்தனை கிஷா வாப்பான்னு சொல்லி, எத்தனை கிஷா சொல்வோம், எத்தனை கிஷா, 7 30 ஒரு வேலை சொல்லுவேன், 7 வாக்குவேன், 7 32 நெஞ்ச சொல்லணும், 7 அரையாக்குவோமே, 7 வாங்க, 7 வாங்க, இஷா 7 43 கிட்ட 43 சொச்ச கணக்கெல்லாம் கஷ்டமப்பா, என்ன செய்வோம்? நாம நல்லாக்குவோம். அது எந்த விளப்பம்? 6:21:22 ஆகும் வேணாம். 5:11 சுபகந்த 5:11 தான் மறுபடியும் செய்யலாது. 12 ஏதா இதுக்கு என்ன ஆயத்து குர்ஆன்ல? இதுக்கு என்ன ஆயத்து குர்ஆன்ல? இன்ன ஸலாத்த கானத் அல் முஃமினீன கிதாபன் மௌகூதா. இத வார்த்தை பாருங்க, சரியா சார்? ஓகே சரியா. கிதாபன் மௌகூதா. இதே போல நிச்சயமாக தொழுகை ஒவ்வொரு முஃமினுக்கும் நேரம் குறிப்பிடப்பட்டு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரம் குறிப்பிடப்பட்டதுதான் 5:11, 12:28, 3:15 சொல்லி நாங்கள் என்ன செய்றோம்? சொச்ச கணக்கையும் சேர்த்து சொல்றோம். இதே வார்த்தையைத்தான் குர்ஆன் கையாண்டிருக்கிறது அனந்த வசத்துக்கும். இதே வார்த்தையைத்தான், இதே பாணியைத்தான் குர்ஆன் கையாண்டிருக்கு. நசீபம் மஃப்ரூபா. நசீபம் மஃப்ரூபா. எப்படி இந்த சொச்ச கணக்கு வருகிறதோ அனந்தர சொத்துல இது என்ன வரணும்? சொச்ச கணக்கு வரணும். உங்களுக்கு 2 லட்சம், உங்களுக்கு 3 லட்சம், உங்களுக்கு 5 லட்சம் மிச்சம் எனக்கு. அது செய்ய எப்படி தொழுக நேரத்தில் சொச்ச கணக்கையும் கணக்கு பார்க்கிறோமோ இதே போலத்தான் அனந்தர சொத்தில் என்ன வரணும்? சொச்ச கணக்கிலிருந்து கணக்கு துல்லியமாக வரணும். 50%. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மிம்மா தரக்கல் வாலிதாவி வல் அக்ரபூன நஸீபம் மஃபூம். மிம்மா தரக்கல் வாலிதாவி வல் அக்ரபூன மிம்மா கல்ல அவ் கஸ்ர நஸீபம் மஃபூபா. விட்டுட்டு போன சொத்து அற்பமாக இருந்தாலும் சரி, பெரியசா இருந்தாலும் சரி, அனைத்திலும் பங்கு போடப்பட வேண்டும். ஒரு கதை சொல்றேன், கதை அல்ல ஒரு சம்பவம் சொல்றேன். நாங்க பெரிய உலமாக்களாய் கேடும் சொல்லிக்கொள்ளும் எங்களுக்கு. ஆனா சில கட்டங்கள்ல சில மசாயில் படிக்க வேண்டி வரும் சாதாரண மக்கள்கிட்ட. நாங்க படிக்க வேண்டி வரும். ஷேக் தகி உஸ்மானி ரஹ்மத்துல்லா மனிதர், ஷேக் தகி உஸ்மானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஒரு மிகப்பெரிய முஃப்தி, பாகிஸ்தானுடைய பெடரல் கோர்ட் ஜட்ஜாக இருந்தவர். அவர் தான் பாகிஸ்தான்ல 1500 பக்கங்களை கொண்ட ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாரு. வட்டி ஹராம் என்ற தடுச்சு பாகிஸ்தான்ல கன்வென்ஷனல் பேங்க், அவருடைய சென்ட்ரல் பேங்க்கு கொடுத்த ஒரு ஜட்மெண்ட் தான் ஹிஸ்டாரிக்கல் ஜட்மெண்ட் இன் ப்ரோஹிபிட்டேஷன் ஆஃப் த ரிபா என்று சொல்லி 1500 பக்கங்களை கொண்ட ஜட்மெண்ட் கொடுத்தார். அவர் சொல்றாரு, அவர் எக்கானமிஸ்ட், இன்றைக்கு இருக்கக்கூடிய அநேகமான வங்கிகள் பேங்குகளுக்கு அவர் சரியா சூப்பர்வைசர் அட்வைசராக இருக்கிறார். அல்லாஹ் பெரிய அறிவாற்றல் கொடுத்த பெரிய மனிதர். அவர் சொல்றாரு, சில விஷயங்களை படிக்க வேண்டி வரும் சாதாரண மக்கள்கிட்ட. ஏன் வாப்பா, அவர் சொல்றார், ஏன் வாப்ப ஒரு ஆலிம் மௌலானா ஷஃபி சாப் ரஹமத்துல்லாஹி அலைஹி, பாகிஸ்தானுடைய மத்திய முஃப்தி ஆமமாக இருந்தவர். அவருடைய பத்துவாவைத்தான் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் சுப்ரீம் கோர்ட் கூட ஏற்றுக்கொள்ளும். அவருக்கு யார் பத்துவாவை? முஃப்தி தக்கீனுடைய மாப்பிர பத்துவாவைத்தான். அவருடைய குறித்த பத்துவாக்கள் எல்லாம் பெரிய புத்தக வடிவத்தில் இருக்குது. இப்ப என்ன செய்யலாம் சொன்னா, ஷேக் தக்கி சொல்றாரு, என் வாப்ப மௌத்தாயிட்டாங்க, வாப்பட ஜனாதாவை அடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கபூர்ல இறங்கின யாரு தெரியுமா? பாகிஸ்தானுடைய பிரதமராக இருந்த ஜனாதிபதியாக இருந்த ஜெனரல் ஜியாவுல் ஹக் தான் கபூர் இறங்கினார். ஆளுங்களை நேசிக்கக்கூடியவர், கபூர்ல தூக்கி வச்சாங்க. என் வாப்பட ஜனாதா அடக்கினத்துக்கு பிறகு என் வாப்பட ஜனாதார பங்களிக்க வந்திருந்தாரு என் வாப்பட ஷேக், ஆத்மீக தலைவர். அவர் ஒரு ஆலிம் அல்ல, ஒரு சாதாரண மனிதர், டாக்டர் அப்துல் ஹை என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய படித்த ஒரு மனிதர், ஆனா ஆத்மீக தலைவர். என் வாப்பக்கு அவர் தான் அந்த தருத்தாவுடைய லைன்ல, சூமித்துவத்துடைய லைன்ல என் வாப்பவர் முறந்து கருதிய செஞ்சு அவர் தலை. அவரும் என் வாப்பட ஜனாதாக்கு வந்திருந்தார். ஜனாதாவை நான் நடக்கிட்டோம். மாப்பட ஷேக் வந்து ராவ் மதுரசால தங்கினாரு. என்ன கூப்பிட்டு சொன்னாரு, இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு சரியான தலைவலியாக இருக்குது, ஏழு மண்டா ஒரு பிறந்த எடுத்துவான்னு சொல்லி, சர்மே தர் போறதாக சரியான தலைவலி, என்ன கதை மறந்து கொண்டு வான்னு சொல்லி தக்கி சொல்றாரு. ரஹமத்துல்லாஹ் தக்கிசாம் மோன தக்கிசாம் சொல்றாங்க, நான் நேரே ஓடி போனேன் மாப்பட ரூமுக்கு போயிட்டு வாப்ப பாவிச்சுற மருந்து அப்பாய்க்குதேன், இதை குழம்பு கொடுத்தேன், இது வாப்ப பாவிச்ச மருந்து, இதை பாவிங்கோ இதுல மருந்து இருக்குன்னு சொல்லி. உடனே கேட்டாங்களா அவங்களை பார்த்து, அடே அனந்த ரசத்தல்லவான்னு சொல்லி, இது அனந்த ரசத்தல்லவா, இது எப்படி பாவிக்கிறது? சாதாரண மனிதர் இறை நேசர் அல்லாஹுடைய வலி என்ன சொல்றாரு, இது அனந்த ரசத்து. தக்கு சாரு சொல்றாங்க, அன்றைக்குத்தான் விளங்கிச்சது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன மிம்மா கல்ல அவ் கஸுர, விட்டுட்டு போன சொத்து பெனடோலாக இருந்தாலும் அது அனந்தர சொத்து இருக்கு, அனந்தர சொத்து இருக்கு. எனவே அனந்தர சொத்து சம்பந்தமாக யாரும் அசட்டத்தனம் காட்ட வேண்டாம். சொத்துக்களை பிரிக்கக்கூடிய கட்டத்தில் எனக்கு கிடைச்சது கொஞ்சமோ கூடவோ பிரச்சனை அல்ல, எனக்கு ஹலாலாக கிடைச்சோம் என்ற துணியில அதை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அமலுக்குரிய தௌஃபீக் நசீபாக்குவானாக. சரி, அவசரமா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த அனந்தர சொத்து சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஒரு அழகான செய்தி தெரியுமா, அழகான செய்தி என்று சொன்னா, இதுல கருத்து வேறுபாடுகள் இல்லை. இந்த இமாமத்தை இப்படி, இந்த இமாமத்தை இப்படி, இந்த ஹதீஸ் லைஃப், இந்த ஹதீஸ் சஹீ, இது அவருடைய கவுல், இது இவருடைய சொல்லுன்றதுக்கு என்ன இல்ல, இடம் இல்ல. ஏன் காரணம், இது நேரடியாக குர்ஆன் இருந்து வந்த தன்மை, நேரடி குர்ஆன். இதுல இமாம் ஷாஃபி இப்படி சொல்றாங்க, இமாம் அபூ ஹனீஃபா இப்படி சொல்றாங்க, உங்களை பத்தா உபமுறையும் சொல்றாங்க அவங்களுக்கு ஹதீஸ் இருக்குது, உங்களை பத்தா உபமுறைய மாட்டேன் சொல்றாங்க அவங்களுக்கு ஹதீஸ் இருக்குது, இது இப்படித்தான் செயல்ன்றாங்க, இது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஹதீஸ் இருக்குது. ஹதீஸ்களை வச்சு அவங்க என்ன செய்யறாங்க, இச்சிஹாது செஞ்சு அவங்க அதை தீர்ப்பாக சொல்லி இருக்கிறாங்க. நான் பத்தி பேச வரல, ஆனால் அனந்த ரசத்து சம்பந்தமாக பேசக்கூடிய கட்டத்தில் 99 வீதமான மசாயில்கள் அதுல ஷாஃபியாக்களை பொறுத்தவரையில எங்களுக்கு எந்த விதமான முரண்பாடும் இதுல இல்ல. இது 100 ஹதீஸ்கள் இருந்து குர்ஆன் இருந்து எடுக்கப்பட்ட விடயங்கள் ஒரு 5 வீதம் இருக்கிறது. அவருடைய பாடத்தில், முனாசஹாவுடைய பாடத்தில், ரஜுடைய பாடத்தில் இப்படிப்பட்ட சில பாடங்கள்ல மட்டும் சில கயாசுடைய மசாயில்களும் வறுமை அல்லாம 95 வீதமான பாடம் குர்ஆன் இருந்து எடுக்கப்பட்டவை. சரி, இந்த பாடத்துடைய முக்கியத்துவம் ஆரம்பத்தில் அப்துல் கஃபார் மௌலவி அவர்கள் மிக தெளிவாக இந்த ஹதீஸை விளக்கப்படுத்தினாங்க. இந்த இன்பிற்கே உயர்த்தப்பட்டவர்களும் ரெண்டு பேர் சண்டை பிடிப்பாங்க, அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில போயிட்டு, ஏன் பாப்பா சண்டை பிடிக்கிறீங்க, மார்க்கத்தில் இதுதான் இருக்குது, உனக்கு இது ஹலால் உனக்கு இது ஹராம் என்று சொல்லக்கூடிய தகவல் படைத்தவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. சண்டை பிடிப்பாங்க ரெண்டு பேரு, அவங்களுக்கு முன்னால வைங்கவா, உனக்கு இதுதான் சுத்தம், உனக்கு இதுதான் சுந்தம், இதுக்கு மேல சண்டை பிடிக்க உனக்கு ஹராம் என்று சொல்லி மன தகரியத்தோட சொல்லக்கூடிய மக்கள் இருக்க மாட்டாங்க. உண்மையிலே சொல்ல போனா அந்த காலகட்டத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானா, உடைமைகளை ஹலாலாக்கிடுவானா. எனவே ஹத்தா யஹ்தலி ஃபைஸ்னானி ஃபீ ஃபரீமா லா யஜிதானி அஹதன் யஸ்லு பைனஹுமா ரவாஹு அத்தாரமி அன் மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா. குர்ஆன்ல 35 மேற்பட்ட ஆயத்துகள் வந்திருக்கிறது அனந்தர சம்பந்தமாக. எத்தனை ஆயத்து ஆனாலும் முக்கியமாக வந்திருக்கிறது 3 ஆயத்து தான். இந்த 35 ஆயத்திலையும் விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் 3 ஆயத்து தான் முக்கியமான ஆயத்து. சூரத்துல் நிசாவில் வரக்கூடிய 11வது 12வது ஆயத்தும் சூரத்துல் நிசாவுடைய கடைசி ஆயத்து 176வது ஆயத்து, இந்த 3 ஆயத்திலையும் நாங்கள் படிக்கக்கூடிய மதரசாக்கள் ஓடி கொடுக்கக்கூடிய இல்முல் ஃபலாஹில் சம்பந்தப்பட்ட அத்துணை விடயங்களையும் இந்த 3 ஆயத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்வாங்கி இருக்கிறார்கள். ஆனாலும் அது போக இன்னொரு இன்னொரு ஏழு ஆயத்திற்கே அதிலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த விஷயத்தில கொஞ்சம் தெளிவாக பேசியிருக்கிறான். ஆக ஒட்டுமொத்தமாக 35 ஆயத்து குர்ஆன் இருக்கிறது. சரி, ஒன்றிக்குது குர்ஆன்ல சட்டமே கேளும் இந்த நாட்டில் அமல் செய்யணுமா? குர்ஆன்ல சட்டமீக்குன்னா ஜினா செஞ்சு செய்யணும். ஜினா செஞ்சா என்ன செய்யணும்? பேசுகிறேன், ஹத் அடிச்சிடும். அடிக்கலுமா நாட்டில்? ஒத்தர் ஜினா செஞ்சா 100 கசையடி, பள்ளி அடிச்சேதா வெளியில அடிச்சோமே. சும்மடிச்சோமே, ஐயோ பாவம் சொல்லுவோமே, அடிச்சாவும் செய்யணுமா? சட்டம் பேசும், அந்த சட்டத்தை இந்த நாட்டில் அமல் செய்யணுமா? அந்த ஹஜ்ஜிக்கு போறதுக்கு 2800 சட்டம் தருவோம் சொல்லுமா? யாருக்கும் எனது ஊரில் 5000 ஹஜ்ஜி பாயத்தம் அரசாங்கம் சொல்லுங்க. இப்ப 2800 பேருந்தால் அதுக்கு மேல யாரும் பேராது. சட்டம் இருந்தாலும் அந்த சட்டத்தை அமுழ்ச்செழுத்துக்கு எண்ணிக்கணும், உடம்பாடிக்கணும். கலவரத்தை கையெழுத்தோம் எல்லோருக்கும் தெரியும், கையெழுத்தேருமா? உள்ள கடிக்கவே வாப்பா கையெழுத்தோட்டு. கலவரத்தவரை அடிச்சோமே, அடித்தா நாங்களும் உள்ளுக்கு சட்டம் பேசுவது யாருக்கும்? அந்த சட்டத்தை அமல்படுத்துறதுக்குரிய, தன்சீல் செய்வதற்குரிய, இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்குரிய என்விரான்மெண்ட் வேணும். எங்கட நாட்டில் அனந்த வசத்து சம்பந்தமான லா என்ன சொல்வது? சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். எங்கட நாட்டை பொறுத்தவரையில தந்தை காலையில் இங்க வாரத்துக்கு முன்னாலேயும் திகாரையில ஒரு 1.5 மணி நேரம் பேசிட்டு வாரம் ஒரு சபையில இந்த நாட்டில் இந்த நாட்டு சுதந்திரம் பெற்று 65 ஆண்டுகள் பூர்த்தியாகிறது. இந்த நாட்டில் முஸ்லீம்களுக்கு கிடைச்சது அடித்து உறுதியாக சொல்லுவேன், இந்த நாட்டில் முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழ்கிறோம். தொகையில, ஜனத்தொகையில தான் நாங்கள் சிறுபான்மை. உரிமைகள் என்ற வகையில பார்த்தால் நாங்கள் சிறுபான்மை அல்ல. இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு, அரபு உலகத்தில் வாழக்கூடிய அரபியர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய உரிமைகளை விடவும் கூடுதலான உரிமைகள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எங்களுக்கு இது கிடைக்கவில்லை என்று யாராலையும் சொல்ல இயலாது. எல்லாம் கிடைச்சிருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. எந்த நாட்டில் வாப்பா ரமதானுக்கு ஸ்கூல் லீவு? எந்த நாட்டில், எந்த அரபு உலகத்தில், எந்த அரபு நாட்டில், எந்த சவுதியில, எந்த பாகிஸ்தான்ல ரமதானுக்கு ஸ்கூல் லீவு சொல்லி பார்ப்போம். நான் கூடும் கூடாது நல்லம் சரியில்லாம பேச வரல, நான் கேட்கிறேன். எங்களுடைய முன்னோர்கள் அதையும் செஞ்சு வச்சுட்டு பேசிக்கிறாங்க. ஒரு பெண் இதா இருக்கிறாண்டா, பீஸ்தவர் செய்யக்கூடிய அரசாங்க உத்தியம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி இதா இருப்பாங்க, நாட்டு சட்டத்தில் இருக்குது அவருக்கு 4 மாசம் பே லீவு. 4 மாசம் 10 நாள் என்ன லீவு? சம்பள லீவு, சம்பள லீவு. 4 மாசம் 10 நாள் அரசாங்கம் சம்பளம் கொடுக்கும், நீ ஒண்ண இதாவை பூர்த்தி செய். ஆனா என்ன மன்னிச்சுக்கோங்க, அரபு உலகத்தில் இந்த சட்டம் எப்படி திரும்ப இருக்குது? 40 நாள் சம்பள லீவு, 3 மாசம் உங்களை லீவு. எங்க நாட்டில் இதெல்லாம் சும்மா? ஆனா இதெல்லாம் சும்மா நடக்கல்ல, இதெல்லாம் சும்மா வானத்தால கொத்தி தக்ஷி சேனா நாயக்காவும் பண்டார் நாயக்காவும் அல்லது யாரும் சேர்ந்து பாவப்பா இவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்போம், சும்மா செஞ்சு கொடுக்கலாம். இதெல்லாம் எங்களுக்கு முன்னால வாழ்ந்தவங்க தலைய நல்லா பாதிச்சு 1000 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய முஸ்லீம்கள் இந்த நாட்டில் உரிமைகளோட வாழணும் என்றதுக்கு அத்திவாரம் வச்சுட்டு போயிருக்கிறாங்க, அடித்தளம் வச்சுட்டு போனாங்க. அதுல ஒன்று தான் அனந்தர சொத்து. இதுதான் நாட்டு சட்டம். இது நான் எங்கே எடுத்துட்டு சொன்னால் முஸ்லீம் இன்ஹெரிட்டன்ஸ் செக்ஷன், இது எங்களுடைய நாட்டு சட்டத்தினுடைய 72வது பாகத்தில் எடுத்துக்கிறது. இந்த நாட்டினுடைய கன்ஸ்டிடியூஷன், இந்த நாட்டில பிறந்த ஒரு பிரஜை எப்படி வாழ்ந்து மௌத்தாகணும், அவர் சந்திக்கக்கூடிய மௌத்து, ஹயாத்து, நஷ்டம், லாபம், வியாபாரம், படிப்பு, கல்வி, அனந்தர சொத்து சம்பந்தமான எல்லாத்துக்குமே சட்டம் இருக்குது. இந்த சட்டத்தில் முஸ்லீம்களுடைய சொத்து எப்படி பிரிக்கணும், நீங்க கோர்ட்டு போட்டேவல்ல. இப்ப கொஞ்சம் பாருங்க, இந்த சட்டம் எப்பது மயக்குது எப்ப நாட்டுக்கு எப்ப சுதந்திரம் கிடைச்சிருமாவோ நாட்டுக்கு எப்ப 48 எங்களை முஸ்லீம்கள் அண்ணன் அடிச்சு கொள்ள வேண்டிய நடந்திருக்கும் வெள்ளக்காரன் பிரிட்டிஷ் இந்த நாட்டை ஆளக்குள்ளேயே அனந்தர சொத்து சம்பந்தமான சட்டத்தை அவங்க எழுதி வச்சுட்டு வைத்தாங்க 1932 அதுக்கு பிறகு எந்த மாற்றங்கள் வரல ஒரு முஸ்லீம் மௌத்தானா அவருடைய சொத்தத்துடன் சொல்ற முறப்பிரகாரம் எந்த பேச்சிலையும் ஆரம்பிச்சுக்கொள்ளும் யாருக்கும் சொல்லேடா நாங்கள் யாரெல்லாம் பிரிக்கிறோமோ அத்துறையுடைய நன்மை உங்களுக்கு வைத்து சேரும் என்று அவங்கத்தான் ஓட்ட நடத்திட்டாங்க அவங்கத்தான் ரோட்ட நெட்ட கொடுத்திருந்தாங்க 1931 நான் எதுக்கு பிறகு தேடி பார்த்தேன் இந்த 1931 பாராளுமன்றத்தில் எத்தனை முஸ்லீம் இருந்தாங்க சொல்லி பாராளுமன்றத்தில் சட்டமேற்றணும் பாராளுமன்றத்தில் சட்டமேற்றத்துக்கு அந்த நேரம் எத்தனை முஸ்லீம்கள் இருந்தாங்க யோசிச்சு பத்திரி பார்த்தா இதுவரைக்கும் கிடைத்த தகவல் பிரகாரம் ஒரே ஒரு முஸ்லீம் தான் இருந்திருக்கிறார் எத்தனை முஸ்லீம் ஒரே ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் சாதித்த சாதனைகள் தான் எனவே சண்டை பிடிச்சு வேணில்ல பிரச்சனை பட்டு வேணில்ல சட்டங்கள் உருவாக்குங்கோ ஒற்றுமைப்படுங்கோ என்ன செய்யணும் சரி கல்யாணம் முடிக்கிறதுக்குரிய அதாவது இந்த அனந்தரம் கொள்றதுக்கு காரணம் என்ன ஒரு ஆளுடைய ஒரு அனந்தரக்காராளாக வாரத்துக்கு என்ன காரணம் உதாரணமா சும்மா சொல்லுகிறேன் ஒத்தர் மூத்தாயிட்டாரு ஒரு ஆள் மூத்தாயிட்டாரு மையத்து ஒத்தர் மூத்து இது மௌத்தானே சும்மா சில ரோட்ல போடாக நானும் அனந்தரக்காரால் தான் நானும் அனந்தரக்காரால் தான் எல்லோரும் ஜெனரல் தானே அப்ப இதுக்கு ஒரு வரையறு இருக்கு ஒரு ஆளுடைய அனந்தரக்காராளாக வாரத்துக்கு 3 வகையான வழி இருக்குது இந்த 3 வழியில தான் என்ன செய்யணும் ஒரு ஆள் அனந்தரக்காராளாக வரையணும் ஒன்று நசப் நசப் உண்டு ரெண்டாவது ரிவாஜ் மூணாவது அழைத்து ஒரு ஆளுடைய அனந்தரக்காராளாக வாரத்துக்கு முதலாவது காரணம் பிளட் ரிலேஷன்ஷிப் ரத்த உறவு இருக்கணும் ரத்த உறவு நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் உம்மம்மா வீட்டுக்கு ரத்த உறவு இல்லை எந்த வீட்டுக்கு உம்மம்மா வீட்டு என்ன உறவு இல்லை ரத்த உறவு இல்லை அதனால தான் சொல்றோம் அது வந்த இஸ்லாமிக்கலி வாப்பாவின் வழியாக வரக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை தான் நாங்கள் பார்ப்போமே அல்லாம தாய் வழியாக வரக்கூடிய ரிலேஷன்ஷிப்ல யாருக்குமே அனந்தரம் கிடைக்க மாட்டாது ஹதீசரசி பார்த்தால் ஒரே ஒரு பெண்ணுக்கு மட்டும் கிடைச்சும் அப்பாக்கு கிடைச்ச மாட்டா உம்மம்மாக்கு கிடைச்சும் யாரு கிடைச்சும் அப்பாக்கு கிடைச்ச மாட்டா யாரு கிடைச்சும் உம்மம்மாக்கு கிடைச்சும் அது ஹதீசரசி தான் அதுக்கும் போயிட்டு சேரும் எதை வச்சு ஹதீசரசி சரி இவ்வளோ தான் ரெண்டாவது வாலிபர்களே இங்க காரணமான ஒரு விஷயம் சொல்ல போறேன் இல்லெஜிட்டிமேட்டட் சைல்ட் ஜினாவுல பிறந்த புள்ள என்ன புள்ள ஜினாவுல பிறந்த புள்ள இந்த புள்ளக்கு வாப்பட சொத்துல பங்கு இல்லை வாப்பிக்கேட் எப்படி வெளியிடும் யாருக்கு தெரியும் உங்களுக்கு தான் தெரியும் உதாரணம் வச்சுக்கோங்க, இன்றைக்கு இருக்கிற உலகம் வாலிபர்களே பெரியார்களே அன்பாக சொல்றேன், விலகிக் கொள்ள சொல்றேன். பொங்குல புள்ள வாரா சொல்றா வயிற்று வலிக்குது, டாக்டர் போகும், டாக்டர் சொல்றாரு பிரெக்னன்ட் ஆயிக்கிறான். அந்த புள்ள சொல்றது இல்ல இல்ல, நான் எனக்கு ஒரு எஃப்ஐஆர் இருந்துச்சு, அந்த எஃப்ஐஆர்ல தான் இது உண்டாகிச்சு. நேரே இப்ப திறக்கிற பத்து வேலை இல்ல, இப்ப துப்பினா முகத்துல வந்துடும், சிஷிய தமைச்சாங்க, நேரே போனாங்க போயில விட்டுக்கு, ராவோட ராவா போயிட்டு கலவை தட்டி பேசினாங்க விஷயத்தை. நடந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு? தவறாத முறையில நடந்து புள்ள உருவாகிச்சு. இப்ப கல்யாணத்தை செஞ்சு வைப்போம், என்ன செஞ்சு வைப்போம்? கல்யாணத்தை செஞ்சு வைப்போம். ராவு 2 மணிக்கு 12 மணிக்கு எல்லாம் பேச்சுவார்த்தை முடிஞ்சு கல்யாணம் கன்ஃபார்ம் ஆகிட்டு. இது கன்ஃபார்ம், இது கன்ஃபார்ம். அடுத்த நாள் காலையில செய்தி வருகிறது, இன்ன ஹாஜியாருடைய மகனுக்கும் இன்ன ஹாஜியாருடைய மகனுக்கும் கல்யாணம் ஆமேன்னு சொல்லி அவசரமா முடிஞ்சிட்டுதா? ஓ, நல்ல விஷயம் எல்லாம் பிற்படுத்தப்படாது அப்பா. என்ன என்ன விஷயம்? நல்ல விஷயம் பிற்படுத்தப்படாது. யார் மகானுக்கு வார அந்த அகலத்து வாரார், யாருக்கு வா இந்த அகலத்து. மாஷா அல்லாஹ், கலகலப்போடு பெரிய ஆரவாரமான கல்யாணம் நடக்குது, ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது, பயான் செய்வாங்க எல்லாம் சரி. கல்யாணம் முடிஞ்சு 6 மாசத்துல புள்ள கிடைச்சிச்சு, 7 மாசம் பிரச்சனை இல்ல. புள்ளைக்கு பேர் வச்சாலும் கொல மாசத்துல கிடைச்சது பச்சை பேர் பிரச்சனை இல்ல. சரி, கொஞ்ச நாள் இந்தியாவுக்கு போனால் இந்தியாவில் புள்ள கிடைச்சிச்சு, அங்கே இருந்து 6 மாசத்துல 7 மாசத்துக்கு வரும் வாரம் மொத்த விஷயம் என்ன மரம் எடுத்து விஷயம் முடிஞ்சு. இந்த புள்ள கூட பிள்ளையாயு, இந்த புள்ள கூட பிள்ளையா, இந்த புள்ள அவட புள்ள அல்ல, இது இல்லஜிட்டிமேட் சைல்ட், இது ஜினாவுடைய புள்ள, இது ஜினாவுடைய புள்ள. யா வச்சுக்கோங்க, இந்த புள்ள யார புள்ள? ஜினாவுடைய புள்ள. ஒரு புள்ள ஜினாவுடைய புள்ளையாக மாறிட்டா, நாம் ஏன் ஜினாவை பத்தி இஸ்லாம் இந்த அளவுக்கு வன்மையாக கண்டித்திருக்கிறது? ஒரு புள்ள, ஒரு பொம்புள புள்ள பாருங்க, ஒரு மின்ச் ஜினாவுடைய பிள்ளையாக மாறிட்டா பிரச்சனை வரும். ஒரு பிரச்சனை என்ன? இந்த புள்ள உங்களோட பிள்ளை அல்ல. பின்ன ஓஹம் முதலாவது மாற்றம் சொல்லிங்க, புள்ளையில வாப்பட பேரை சொல்லித்தான் பிள்ளைய கூப்பிடணும். உங்களோட பிள்ளை இல்ல, இது ஹராத்துல பிறந்த புள்ள. அந்த புள்ளை உங்களோட பிள்ளைன்னு சொன்னேனா? முதலாவது துரோகம், ரெண்டாவது துரோகம். இந்த பொம்புல புள்ளைக்கு வழி யாரு? வழி யாரு? நீங்க வழியா வருவீங்க. ஏதோ மகள் என்று சொன்ன உங்களோட மகள் அல்ல, உங்களோட மகள் அல்ல. சரி, நீங்க மௌத்தாகிறீங்க, உங்களை அனந்தர் சொத்து பண்பு வைக்கப்படும், பண்பு போகுமா? அப்படி பண்பு போகுமா? ஏன் மகரவியத், மகரவியத் மகரமாகவாவா, மகரமாகவாவா? சரி, ரிவாஜ் கல்யாணம் பேச போறீங்க, இப்ப கல்யாணம் பேச போறீங்க. இன்னாருடைய மகளா, உங்கள மகளா, உங்கள மகளாங்க, உங்கள மகளா இருக்குது. கல்யாணம் பெரிய பேசுறீங்க, இன்னாருடைய மகள், இன்னாருடைய மகள், இந்த சந்ததி, இந்த குடும்பம் ஏமாத்துறீங்க. இப்ப எப்படி வருமென்றால், இந்த கல்யாணம் நடந்தாலும் இந்த கல்யாணத்துக்கு பிறக்கிற புள்ளையில உமக்கு பரம்பரை இல்ல, உமக்கு பரம்பரை இல்ல, நசம் இல்ல. இந்த சிக்கல் எல்லாத்துக்கும் வரும், நிகாஹ் செஞ்சா, ஜினா செஞ்சவங்க தௌபா செய்ய ஏறும், ஆனாலும் அந்த தௌபா அங்க சம்பூர்ணமாக மாட்டாது. எது இது இருக்கும் காலம் எல்லாம் இந்த பிறச்சி நிற்கும் காலம் எல்லாம் என்ன செய்ய மாட்டாரு, பாவ மன்னிப்பு கிடைச்சிடும். ஆனா நீங்க செஞ்ச தவறுடைய ரியாக்ஷன்ஸ், அதனுடைய விளைவுகளை சமூகம் அனுமதித்துக் கொண்டே இருக்க வேண்டி வரும். எது வரும்? சரி, இந்த மட்டும் கேட்டவே. அப்ப நீங்க கேட்கறீங்க, சரி அது புள்ளைய கடைசி போடணுமா, புள்ளைய கடைசி போடணுமா? நாட்டு சட்டத்தில் கருக்கலைப்பு பெரும் பாவம், சிறை தண்டனைக்கு பாத்தியமான பாவம். இரண்டாவது ஷரியத்திலேயே கருத்தலைப்பு கூடாது, ஹராம் கூடாது. இதை பத்தி எனக்கு மிச்சம் பேசியிருக்கிறேன், ஆனால் நேரம் இடம் கொடுக்காதன் காரணமாக நான் அடுத்த தலையங்கத்துக்கு போக போறேன். எனவே ஜினாவை பயந்து கொங்கோ, ஜினாவை பயந்து கொங்கோ. இது நான் சொன்ன அத்துணை பிரச்சனையும் உங்களை நிக்காகல, உங்களை கலைய அமடுதல, இந்த புள்ளையிட வாழ்க்கையில என்ன செய்யும், வந்து கொண்டே இருக்கும். தௌபா செஞ்சு, ஹஜ்ஜி செஞ்சு, மன்னிப்பு கேட்டு என்னத்தான் செஞ்சாலும் வித்திட்ட மரத்துக்கும் அந்த மரத்தால் உருவான கிளைகளுக்கும் என்ன செய்ய போறீங்க, கொலை செய்யவே மேல் அதுவும் பெரும்பாவம், அதுவும் பெரும்பாவம். அடுத்தது கல்யாணம். என்ன கல்யாணம்? ஒன்று பிளட் ரிலேஷன்ஷிப்பால அனந்தரக்காரராக மாறும், ரெண்டாவது கல்யாணத்தால. பின் மாமக்கு மருமாண்டு செல்வம் வாங்கிக்கோ, மாமக்கு மருமாண்டு செல்வம் வாங்கிக்கிறாங்க, மருமாண்டு செல்வம் மாமா பங்கு. கல்யாணத்தால திருமணத்தால ஒரே ஒரு ஆள் தான் அனந்தரம் கொள்ளுவாரு, கணவண்ட சொத்துக்கு மனைவி, மனைவி சொத்துக்கு கணவன், கணவண்ட சொத்துக்கு யாரு மனைவி, மனைவி சொத்துக்கு யாரு கணவன். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இதுல நியாயமான அநியாயம் நடக்குது, பெண் சமூகத்துக்கு நியாயமான துரோகம் நடக்குது. ஒரு மாப்பிள மௌத்தாகிட்டால் மாப்பிள்ள சொத்தில் உள்ள பங்கு நூற்றுக்கு நூறு கணக்கு பார்த்து அவட பங்கு சரியா யாரு பைத்தாகணும், யாருக்கு மனைவிக்கு பைத்தாகணும், யாருக்கும் எதிரே பேசலாம். அவ இன்னொரு கல்யாணம் முடிச்சா ஏதாவது கொடுக்கணும், இது நீங்க கொடுக்கல, யார் கொடுத்தது, அல்லா கொடுத்தது. உதாரணமா வச்சுக்கோங்கோ, எங்க பள்ளியில ஒரு கல்யாணம் வந்து முடிஞ்சிச்சு, அவர் லண்டன் மாப்பிளையா, அந்த கனடா மாப்பிள்ள போனே, எங்களுக்கு மாப்பிள்ள மாப்பிள்ள பாப்பாடு மாப்பிள்ள, ஒரு மாப்பிள்ள கனடா மாப்பிள்ள உண்டு, எங்களுக்கு மாப்பிள்ள கனடா மாப்பிள்ள உண்டு, மாஷா அல்லா ஒரு நாலு ஒரு 40 மில்லியன் காசு இருக்குதான், யார்த்த மாப்பிள்ள நல்ல சந்திக்காதா, மாஷா அல்லா மாப்பிள்ள சந்திந்தா நல்ல பொன் கிடைச்சோம். அப்படிதானே பேசக்குள்ள பேசுறா நிறைய பத்து சுபாவம்மா நரிசுரம் இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க அதான் பேசுவாங்க. ஆனா யாருமே விருப்பம் இல்ல அது அழிய போல மாப்பிள்ள எடுக்கிறதுக்கு, அது உஸ்மான் ரலியல்லாஹுன கூட மாப்பிள்ள எடுக்க விருப்பம் இல்ல. சொல்லுவாங்க வீண்டாரிகள் கூட உலமாக்கல பங்கு கொடுக்கறல, என் தொழில் இல்லையே மதுரை சம்பளமே, ஏன்னாப்பா நீங்க உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு தந்திக்கலாம், ஏன் அவளுக்கு ஒரு ஆளின் மாப்பிள்ளையாகட்டுமே, நான் அவரை பார்த்துக் கொள்றேன், அவரை வாழ வச்சிருக்கேன், வீடு எதிர அவர் செய்யட்டுமே. ஒரு மாப்பிள்ள வந்து மாஷல்லா கனடா மாப்பிள்ள 40 மில்லியன் நீக்குது, எத்தனை மில்லியன், 4 கோடி. பள்ளியில வந்து ஈஜாபு கபூர் எல்லாம் பெரிசா நடக்குது, இப்ப பெரிசா நடக்கு ஈஜாபு கபூர் எல்லாம் நடந்து போயிச்சு. இவ்வளவுக்கும் அவர் மாப்பிள்ள வந்து பொண்டாட்டிய பார்த்து எடுத்துட்டாங்க, எத்தனை பேர் பார்த்தாரு, ஒரு கைங்க பார்த்தார் போயிட்டு பொன்பாக்க போயிட்டு பார்த்துட்டு வந்தார். சரி, அவர் நல்ல பசியில் இருந்தாரு, எல்லாமே அழகாத்தான் தென்படும், மாஷல்லா பொன் சரி பொன் யாரு சரி மாப்பிள்ளைக்கு பொன் பட்டிச்சது கல்யாணம் எல்லாம் முடிச்சு. சரி, அப்ப இன்னொரு பாடலையில் பொண்ணை எப்படி பார்க்கணும், அதே மாதிரி கோலமாக்க பொண்ணை எப்படி பார்க்கணும் மார்க்கம். பொன் பார்க்கறதுக்கு ஒரு முறை வந்து நாங்க சொல்ற மாப்பிள்ள வாரம் முழுத்தலாடலின்னு வார புதன்கிழமை 5 மணிக்கு வாரம், சரி 5 மணிக்கு வாரம் சொன்னா இந்தியிலிருந்தே பொண்ணு உடுப்பாட்டு ஆயத்தம், இந்தியிலிருந்தே மேக்கப் பண்ணி ஆயத்தம், இந்தியிலிருந்தே கூட்ட டைம் பண்ணி வீட்டுக்கெல்லாம் சோடிச்சு கேட் நல்லா போட்டு ஆயத்தம், இவர் வந்து பார்த்தா பெரிய தலை சொண்டு பாதிக்கிறார். சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். இவர் நாலு அஞ்சு நாளா மேக்கப் பண்ணி முடிய சுருக்கி சொத்தக்கு பூசி வாய்க்கு பூசி எல்லாம் செட்டி வச்சா 60 வருஷ கிளவி வந்து உட்பாட்டினால் அழகா தண்ணி பார்ப்பா. பொன் பார்க்கற முறை வந்திருக்குது. பொண்ணு எப்படி பார்க்கணும் தெரியுமா? பொண்ணுக்கு தெரியப்படாது என்ன பார்க்கிறது, அப்பதான் நெச்சுலா பார்க்கிறது. அப்பதான் நெச்சுலா மார்க்கத்தை நான் அவளுக்கு ஜோக்கா சொல்ல இல்லை, விளங்கிக் கொள்றதுக்கு பரிகாசமா சொன்னேன், விளங்கிக்குள்ள பரிகாசமா சொன்னேன். ஒரு பொண்ணுக்கு விளங்கக்கூடாது என்ன பார்க்கிறாங்க என்ற செய்தி, அப்பதான் நெச்சுலா பார்க்கணும். ரெண்டாவது, நீங்க பார்த்துட்டு வாரம் என்று சொன்னாலும் அவ மனோரீதியாக பாதிக்கப்பட மாட்டாள். ஏன் அவருக்கு தெரிஞ்சதை பார்த்த செய்தி, நீங்க எல்லாம் உடுப்பாட்டி வச்சு அஞ்சு நாளா மேக்கப் பண்ணி வச்சு பைத்தெல்லாம் பார்த்துட்டு வந்து ஐ டோன்ட் லைக் இல்ல பிடிக்கும், மனோரீதியாகவே பாதிக்கப்பட்டாச்சு. அடுத்தவர் இன்னொருத்தர் பார்த்தவா வந்தக்குள்ள எனக்கு டென்ஷன். அப்படி எத்தனையோ பேருக்கிற பொன் பார்த்து பார்த்து வாரம் எனக்கு வாரம் சொன்னார்கள். மார்க்கத்தில் உள்ளது மார்க்கத்தை சரையத்தை மிக கட்ட கிளிய கட்டா தெளிவாக தும்போம். அப்ப நிக்கா பள்ளிகளுக்காக நினைச்சு 4 மில்லியன் மாப்பிள்ள சொத்து, 40 மில்லியன் மாப்பிள்ள சொத்தெல்லாம் சரி கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு பள்ளிக்கு வெளியே போனாரு. வெளியே போயிட்டு காலை வச்சா கால அப்படியே செலுத்து பணிய விழுந்தாரு. தடப்பட்டு மாப்பிள்ள அங்கேயே மூத்தாயிட்டாரு. இந்நாள் இல்லாத இளைஞர் அஞ்சோ யார் மூத்து மாப்பிள்ள மூத்து. இப்ப 40 மில்லியன் செய்தி என்ன? இப்ப 40 மில்லியன் செய்தி என்ன? 10 மில்லியன் மல்டி அக்கவுண்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். யார் அக்கவுண்டுக்கு? யார் அக்கவுண்டுக்கு? மல்டி அக்கவுண்டுக்கு. நீங்க கொடுத்தாலும் சரி கொடுக்கலட்டும் சரி அந்த காசி அவன காசி தட காசி தடகாசி வைத்த காசி. கதில் துணிக்காக சொல்லித்தாரு பாப்பா, கதில் துணிக்காக சொல்லித்தாரு. கதில் துணிக்காக பொம்பளைக்கு மட்டுமல்ல சொத்துக்கும் சேர்த்து. நான் முந்தி நோத்தாலும் அவங்களுக்கு 20 தாரு, நீங்க முந்தி நோத்தாலுக்கு 20 தாங்கோ. ஏந்த உப்பு அவங்களுக்கு மகரம், ஏந்த வாப்பு அவனுக்கு மகரம், எல்லாத்துக்கும் சேர்த்துத்தான் பாருங்க பாப்போம். கதில் துணிக்காக சொன்னா கபில் துணிக்காக சொன்னா என்னாகும்? அனந்தர சொத்து அங்க வந்து மாணி. யாரு மாணிக்க சொல்ற? மாணி மாணி மகாரம் அனந்தர சொத்து. என்ன கபில் துணிக்காக சொன்னே வராசத்து வரும், மகரவியத்து வரும், எல்லாம் வரும். கபில் துணிக்காக சொன்னோடனே அனந்தர சொத்துல பங்கு போகும், மகரவியத்து வரும், மாணி மகரமாகிடுவார். இந்த கபிலுக்காக சொன்ன பொம்பளை ஏற்கனவே கல்யாணம் முடிச்சிருந்தா அந்த கல்யாணத்தில் வந்த புள்ள சில கட்டங்களில் மகரமாகிடுவா? இந்த கபிலுக்காக சொன்னோன்னு இதான் வந்துடும். கபிலுக்காக சொன்னோன்னு என்ன வந்துடும்? இதாவும் வந்துடும். என்ன வந்தாச்சு? சும்மா இல்ல, நான் சும்மா அத்தரை சொல்லிக் கொடுக்கிறேன். கபில் துணிக்காவா சொல்லுங்க, நான் சொல்லித்தான் சொல்லுங்க. அம்பு அம்பு சொலாத்து சொலாத்து கிரிப்புள்ள இல்லவாப்பா. இந்த கலாச்சார திருமக்கம் வெறுங்கோ கல்யாணம் முடிச்சு கொடுக்கிற வாப்ப வரோட முன்னுக்கு அதற்கு நான் என்ன பாடம் ஆக்கணும் எழுதி கொடுங்க. அதற்கு வாப்பக்கு உங்களோட மகளை முடிச்சு கொடுக்கணுமா? இல்ல முடிங்க. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் ஜவ்வத்துக பின்தி அல் முஸம்மா கதா வகதா பிசதாக்கின் மப்லஹுஹு கதா கலா அலாமா அமர அல்லாஹு தஆலா பிஇன்சாக்கின் பிமஅரூஃபின் அவ் தஸ்ரீஹின் பிஇஹ்ஸான். யார் சொல்லுங்க? இது யார் வாப்பா? மாப்பிள வாப்பா அல்ல, பொண்ண வாப்பா சொல்லுவாங்க. மாப்பிள்ள சொல்லுவாரே கொடுத்து நிக்காஹா புத்து முன்கிட்டு கலாச்சாரம் மாறோணும். எல்லாத்துக்கும் லட்சக்கணக்கான ரூபாக்களுடைய வீடு என்ன கருதேனும் 80 பேருக்கு இன்டர்வியூ பண்ணேனும்
மனைவியால் மனைவிக்கு போக வேண்டிய ஹக்க அது எத்தனை வயசுடைய பொங்கலையாக இருந்தாலும் சரி, எத்தனை நாள் வாழ்ந்தாலும் சரி, வாழாவிட்டாலும் சரி, என்ன செய்யணும்? யாருக்கு சொத்து யாரு போகணும்? மனைவி. அதுல யாரும் திறப்பு செய்ய வேணும். இன்றைக்கு நூற்றுக்கணக்கான விதவைகள் தக்களிச்சு கொண்டிருக்கிறாங்க. மாப்பிள்ள வீட்டுல மாப்பிள்ள உமா, மாப்பிள்ள மாப்பா, மாப்பிள்ள குடும்பம் செய்த துரோகம் அநியாயம் இருக்குது. நீ வந்தா வரத்தால் தானே உனக்கே நாங்க தரோணம். நீ படுத்து கை திண்டமத்தில் முடிச்சா நடக்கும். யாரு கேட்கறது? யாருக்கும் எதுவும் கேட்கிறாள். கபிலுக்கு நீக்காக சொன்னா கொடுத்தாகும். இது வந்து மூணாவது ஒன்று இருக்குது, முசாஹரா. அதாவது எத்துக்கது இந்த பாடல் இந்த காலத்தில் இல்ல, இதையா பத்தி பேச தேவையில்லை. சரி, இங்க வரணும். அனந்தரசத்து பங்கு வைத்திருக்கக்கூடிய நிபந்தனைகள் என்ன? முதலாவது ஒருத்தர் மௌத்தாக மௌத்தா கேரா. என்ன செய்யறாரு? என்ன செய்யறோம்? எப்படி மாத்த மௌத்தாவே நாங்க பிரிச்சுக்கிடுவோம் கேரா. மாத்த மௌத்தாகணும். எப்படி மௌத்தாகணும்? ரெண்டாவது மாத்த மௌத்தாரு சந்தேகம் இல்ல, மாத்தக்கு முந்தி புரிய மௌத்தாகிட்டாரு. அப்ப அந்த பிள்ளை தம்பில்ல மாப்பா மௌத்தா யாரு மௌத்து? மகன் மௌத்து. அப்ப மகன் தம்பிங்களா? இல்ல வாப்ப மௌத்தாகக்குள்ள வாப்ப அனந்தரக்காரால் உயிரோட இருக்கணும். உயிரோட இருக்கணும். சரி, வாப்பா மௌத்து பிள்ளைகளை நீக்கிறாங்க, சொத்து வத்தமும் இல்லை. இப்ப என்ன செய்யற? இப்ப என்ன செய்யறது? வாப்ப மௌத்து பிள்ளைகளை நீக்கிறாங்க, சொத்தொன்றுமே இல்ல, கஷ்டப்பட்டு தான் கபம் போல வாங்கி கொடுத்தோம் அவருக்கு. இப்ப என்ன செய்யற? பேசுங்களேன். மகனிந்தா அன்பருக்கு அசுனாரு, அது நல்ல தலைவர் மரணத்தை சொல்றதுக்கு. சரி, அவங்க சொல்றாங்க வாப்பாக்கு கடன் இருந்தா பிள்ளைகள் அடைச்சிடணும். யார கடமை? வேற அனந்தர சொத்து. நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேனே, இந்த அனந்தர சொத்து சம்பந்தமாக பேசுறதுக்கு சூழல் வேணும். சொத்து இல்லாட்டி ஒன்றுமில்லை, சொத்து இல்லாட்டி இதை பேசியே இல்லை. இதை படித்தலாக்கே செய்யணும். சொத்தே சேர்த்து வச்சிடணும் பாப்பா, சொத்தே சேர்த்து வச்சிடணும். அத்தனை கூட காணி பூமி வீடு வாசல் மக்களுக்கு மத்தியில் போய் திருமல் வாங்கக்கூடிய மக்களாக, குடும்பத்தை ஆட்சிக்கு மௌத்தாகாம செல்ல செழுப்போடு வாழக்கூடிய குடும்பங்களாக ஆக்கிவிட்டு மௌத்தாகும். முஸ்லிம் ரிவாயத்து. எனவே என்னை கோணம் ப்ராப்பர்ட்டி சட்டம் இருக்கோணம் இருந்தால் தான் அனந்தரசத்து பங்கு வைத்திருக்கிற சட்டம் அங்கு அக்கலையாகும். சரி, மூணாவது இந்த ஒரு சட்டம் இருக்குது. ஒரே நேரத்தில் வாப்பா மகன் மௌத்தாகிட்டார் சுனாமியில மாதிரி. ஒரே கிலோ மட்டும் வாப்பா மகன் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் மௌத்து. கந்தத்தொடர்கள் மௌத்து மையத்தாகிச்சு. ஒரு ஜனாஜா மௌத்தா அப்துன ஜனாஜா உண்டு ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா. மாப்பிள வந்தாரு மகன் வீட்டுக்கு, மகள் வீட்டுக்கு கந்த தொடக்கி வந்து ஏறக்குள்ள யார் வீட்டுக்கு ஏறக்குள்ள யார் மௌத்து? பாப்பா மௌத்தாகிட்டார். மாப்ப மௌத்தாவி இப்ப உமா வீட்டுல கண்டுபிடிச்சோம். அக்குர்மையில என்ன செய்யறப்பா? கஷ்டப்பட்டு ஜனாஜாவை தூக்கி வச்சுக்கொண்டு
இவங்க போறாங்க ஜனாதா எடுத்துக்கொண்டு எங்கே அக்குறைக்கு போறாங்க. அங்கே ஒரு வாகனம் ஒன்று விரட்டு கொண்டு வருது இவங்களை தேடி, யார தேடி, இவங்களை தேடி. அவங்க வந்து வந்து சொன்னாங்க ஒரு முக்கியமான செய்தி அப்ப ஒன்று சொல்லி கொடுக்கல மாணி மவுத்துண்டாங்க. அப்ப இவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, மாம மவுத்துன்றது தவிர மாமி மவுத்து சொல்லி மாம மவுத்தப்பா இல்ல மாணி மவுத்தப்பா, கடைசி பார்த்தா மாணி மவுத்து மாமா மவுத்து ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் மவுத்து. இப்ப மாமியில சொத்துல மாமா பங்கும் இல்லை, மாமர சொத்துல மாமி பங்கும் இல்லை. சுனாமியில மௌத்தான ஒத்தர் ஒத்தர் அங்கிறவர்கள் பார்த்தாங்க. ஹஜ்ஜி போன சந்தர்ப்பத்தில் இந்த கட்டத்தில் ஜித்தா வச்சு ஜித்தா போற வரையில கணவன் மனைவி ரெண்டு பேரும் மௌத்தாங்க. எங்க வச்சு மக்கா போன வரையில் அப்ப கணவன் சொத்துல மனைவி பங்கும் இல்லை, மனைவி சொத்துல கணவனுக்கு பங்கும் கிடைக்க மாட்டாங்க. எனவே இது தான் மேலோட்டமாக அனந்தர சொத்து பங்குத்திற்குரிய சட்டத்திட்டங்கள். மகானே இந்த மூணு நிபந்தனைகள் மூணு தடைகள் இருந்தால் அனந்தர சொத்துக்குள் பங்கு கிடைக்க மாட்டாங்க. கொலையாளியாக இருந்தால் கொலையாளி என்ன இல்லை, கொலை செய்யப்பட்டவருடைய அனந்தர சொத்து செய்ய மாட்டாது பங்கு கிடைக்க மாட்டாங்க. வாப்பவ கொலை செஞ்சார் மகன் வாப்பட சொத்து என்ன இல்லை, கணவனை கொலை செய்ய மனைவிதான் காரணமாக இருந்தால் மனைவி கணவன் சொத்துல யாரும் பங்கு இல்லை, மனைவிக்கு பங்கு இல்லை. டிரெக்டாக இன்டிரக்டாக கொலையோட சம்பந்தப்பட்டவராக இருப்பார் என்றிருந்தால் கொலை செய்யப்பட்டவருடைய சொத்துல கொலையாளிக்கு என்ன இல்லை பங்கு கிடைக்க மாட்டாது. சரியா விஷயம். இன்னொன்றுக்குன்னு வித்தியாசமான மார்க்கம், வாப்ப ஒரு முஸ்லிம் மகன் காபிர், மகன் முஸ்லிம் வாப்ப காபிர். இப்ப மக்களாக இருக்கு மத்தியில் எப்படி இருந்தாலும் முஸ்லிமுடைய சொத்துல மாற்று மதத்தை தாண்டவருக்கு என்ன இல்லை, இஸ்லாத்தில் ஒன்று இருக்குது யூத பெண்களையும் கிறிஸ்தவ பெண்களையும் என்ன செய்யலாம், கல்யாணம் முடிக்கிறது. யூத பெண்களையும் கிறிஸ்தவ பெண்களையும் நிபந்தனைகளோடு அவன் அந்த மார்க்கத்தில் இருப்பாங்க என்றிருந்தால் எங்களை கல்யாணம் முடிக்கிறோம். ஆனால் வித்தியாசமான மார்க்கம் என்று வரும் பொழுதே அவர்களுக்கு அனந்த வசத்தில் பங்கு கிடைக்க மாட்டாது. எனவே அந்த இதுக்கு சொல்யூஷனாக ஒரு திறவி ஒரு தீர்ப்பாக உலமாக்கள் சொல்றாங்க. அவங்களுக்கு வசிய திருவிதையும் கூட சொல்லி யாருக்கு யாருக்கு அந்த யூத கிறிஸ்துவ பெண்களை யாராவது அந்த சட்டத்துக்கு ஏற்ப முடித்திருப்பாங்க என்றிருந்தால் அனந்த வசத்துல பங்கு கிடைக்க மாட்டாது. ஆனாலும் என்ன செய்யும், வசியத்தாக மூணில் ஒன்றுக்கு உட்பட்ட பகுதியை அவங்களுக்கு என்ன செய்யலாம், அனந்த வசத்தாக அவங்களுக்கு வசியத்தாக கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. எனவே அடிமை இந்த காலத்தில் இல்ல, இந்த மூணு காரணம் இருக்கும் என்றிருந்தால் ஒருவர் ஒருவர் அனந்தரம் கொள்ள மாட்டாங்க. ஷேக் பின்பாக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க இந்த அளவுக்கு தொழுகை இல்லாத மாப்பட சொத்துல தொழக்கூடிய மகனுக்கு சொத்து பங்கு கிடைக்க மாட்டாரு. ஏன் அவங்க சொல்றாங்க தொழாதவன் காபிர், தொழாதவன் அறுக்கக்கூடிய மாமிசத்தை சாப்பிடவும் கூடாது. இமாம் அஹ்மத் மஹ்மூத் ரஹ்மத்துல்லாஹியே நேரடியான கருத்தும் ஹதீஸுடைய நேரடியான கருத்தும் இதுதான். இஸ்லாமியல் குஃப்ரி இல்ல தர்க்கு ஸலா, அவங்க அந்தன் சகோதரன் பிரிக்கிறாங்க இல்ல, நேரடியான கருத்தை வச்சு சொல்றாங்க. எனவே தொழுகை அவ்வளவு முக்கியமானது, மார்க்கத்தில் இதெல்லாம் மிக தெளிவாக சொல்லப்பட்ட விஷயம். இதே போலத்தான் இது வந்துட்டு ஒரு விஷயம் இதுவும் என்னன்னு சொன்னா, ஒரு முஸ்லீம் ஒரு ஆண் பெண்ணிடமிருந்து ஒரு பெண் ஆண்டமிருந்து அனந்தரம் கொள்ளுவாங்க. இப்ப எங்க எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, மாற்று மதத்தவர்கள் பொதுவாக இஸ்லாத்தை பத்தி நல்லா பேசுவாங்க, ஆனா பேசக்குள்ள ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்லுவாங்க. என்ன நல்லவங்களோட மார்க்கத்தில் ரெண்டு விஷயம் மட்டும்தான் தெரியல, என்ன பரந்த விஷயம், ஒன்று மாறு இருக்கிறது, ஒன்னு என்ன மாறு இருக்கிறது, ரெண்டாவது சொல்லுவாங்க என்ன நல்லம் இந்த பொம்பளைகளுக்கு சொத்து கொடுத்த போதா, யார் சொல்றது இனத்துட்டு கலந்து கொள்றது. ஆனா யாராவது பேசு ஒரு ஆளுமிடத்தில் சந்திச்சு அதுல தென்னு வீரசியாக்கள் இப்படி கேள்வி கேட்டாங்க, இதுக்கு என்ன பதில், என்ன சொல்லணும், இதை கொஞ்சம் விளங்கிக் கொள்ளணும், சொல்லும் போன்று கேட்கிற பழக்கம் எங்களோட பழையாக்கள்டையும் இல்லை, புதுவாக்கள்டையும் இல்லை. ஆனா கிரிக்கெட்டை பத்தி பேசிச்சோம்னா, சரத் பொன்சேகா பத்தி பேசிச்சோம்னா, அவரை பத்தி பேசிச்சோம்னா, ஒபாமா பத்தி பேசிச்சோம்னா, சுபஹானல்லாஹ், முன்னுக்குள்ள ஹோட்டல் பந்து பேசும், என்ன பேசுறாங்க சொல்லி எல்லாம் விடிய விடிய பேசுறாங்க, எல்லாத்தையும் கேள்வி தெளிவு பேசுறாங்க. அவர் சொல்ற அந்த நியூஸ்ல பார்த்தேன், நெட்ல பார்த்தேன், அந்த பிபிசி ராவ் 9 வரைக்கும் சொன்னாங்க நியூஸ்ல, அந்த ராவேந்திர நியூஸ்ல பேசினாங்க. அந்த தேவையில்லாத விஷயங்களை திறக்கிறது தேன்றது சரியான இன்பம், ஆனா தேவையான விஷயம். ஒரு ஏறப்போட மார்க்கத்தில் பொம்பளைக்கு 6 வாசி, இந்த ஆம்பளைக்கு 1 வாசி, பொம்பளைக்கு 1 இந்த ஆம்பளைக்கு 50 விஷம், இது என்ன காரணம்? இதை பத்தி யாரும் அழைத்துக் கொள்றோம் இல்ல, கேட்கிறோம் இல்லை. நான் சொல்றேன், எழுத்தாளர்கள் இதை தேடி எழுதுங்கோ, பேசக்கூடியவங்க இதை பேசுங்கோ, தாவா செய்யக்கூடியவங்க தாவா செய்வோம், மற்ற மக்களோட பேசும். நான் ஏன் இப்படி, அப்ப நான் சொல்வேன், இது எங்களுக்கே தெரியா, இது எங்களுக்கும் தெரியா, ஏன் காரணம் உண்டு. உதாரணமா பார்த்துங்கள், ஒரு கணக்கு செய்வோம், ஒரு கணக்கு, ஒருத்தர் மௌத் ஆகிட்டாரு, மௌத்தானா எத்தனை, ஒரு வைஃப், விதவ, உம்மா, யாரு இது, மகன், இது யாரு, இவ்வளவு தான் ஆக்க, மகன் உண்டு, அது வந்து 16 தசம் 60, 16 தசம் 6. இது போக இந்த தொகை இன்னும் போக மீதமுள்ள பேலன்ஸுக்கு தானே, மீதமுள்ள இந்த தொகையை போக பேலன்ஸ் நாங்க என்ன செய்வோம், 2/3, 1/3. இந்த மேலுக்குள்ள 12.5 வீதத்தை 16 தசம் 6 கொடுத்ததுக்கு பிறகு மிச்ச உள்ளத்தை நாங்க என்ன செய்வோம் தெரியுமா, மகனுக்கு 47, மகளுக்கு 23, சரியா, இது 6 வாசி, இது 3 வாசி, அப்படித்தானே, 47, 23. இப்ப கேள்வி என்ன, இது ஒரு மையத்துக்கு பிறந்த பொம்பளை புள்ள, ஆம்பளை புள்ள, ஆம்பளை புள்ளியாக பிறந்ததும் பொம்பளை புள்ளியாக பிறந்ததும் இறைவனுடைய ஆட்டம், ஏன் இந்த வித்தியாசம், ஏன் இந்த வித்தியாசம், இதுதான் கேள்வி. பிரச்சனை எங்க வருது, பிரச்சனை இங்கதான், இதுதான் பிரச்சனை. மேல மனைவி கொடுத்தது சரி, உமா கொடுத்தது சரி, ஏன் அப்பா இந்த பொம்பளை புள்ள ஆம்பளை புள்ள கிடையாது வித்தியாசம் காட்டுறீங்க, இதுக்கு என்ன பதில், இதுக்கு என்ன பதில் தான் பாருங்க. பாப்பா மௌத்தாக, பாப்பா மௌத்தாகக்குள்ள ஒரு மகன் ஒரு மகள் இருக்கிறாங்க, ரெண்டு பேருமே கல்யாணம் முடிச்சில்ல, ரெண்டு பேருமே என்ன முடிச்சில்ல, கல்யாணம் முடிச்சிருந்த. இப்ப மாப்பிள மௌத்துக்கு பிறகு மாஷாலா ரெண்டு பேரும் கல்யாணம் முடிக்க போறாங்க. கல்யாணம் முடிக்க போனா முதலாவது வரக்கூடிய என்ன செலவு, என்ன என்ன பேசுங்களேன், மகர் கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், மகர் கொடுக்கணும். மகன் என்ன செய்வாரு, மகன் என்ன செய்வாரு, மகர் கொடுப்பாரு, மகர் என்ன செய்வார், மகர் கொடுப்பான். இது நான் 160 மகர் பேசல, நான் 160 மகர் பேசல, மகன்றது வேற, மகன்றது வேற. அப்ப மகன் மகர் கொடுப்பாரு, அப்ப மைனஸ் ஆகணும் பிளஸ் ஆகாது, மகர் என்ன செய்வா, மகர் கொடுப்பா, மகர் வாங்குவா, அப்ப என்ன ஆகும், பிளஸ் ஆகும். அங்கட போனா வலிமா, யாருக்கு கொடுக்கணும், வலிமா, யாரு வலிமா, மாப்பிள வலிமா கொடுப்பாரு. பொங்கல் பொண்ணுக்கு ஒன்றும் கட்டாயம் இல்லை, கொண்ட வீட்டுக்காராக்கள் சேர்ந்து கொடுத்த நல்ல விஷயம், பிரச்சனை சாப்பிட்டு பிரச்சனை இல்லை. ஆனா கடமையான சுண்ணத்தான ஒரு சாப்பாடு இல்லை. அந்த போன ஹவுசிங், ஊருக்கு யாரு கூட ஊடு, யாரும் ஊர் கூடம், தஞ்சைக்கு கூட போகவானம், உம்மா வீட்டுக்கு போகவானம், மாநிலத்துக்கு போகவானம். கல்யாணம் முடிக்கிறதுக்குரிய நிபந்தனைகள் ஒன்றுதான், ஈஜாபு கபூல் சொல்ல முந்தி ஊடு தயாராகிக்கும். அப்பதான் மாமி மருமகள் பிரச்சனை இல்லை, மைனி பிரச்சனை இல்லை, மகரவியத்து பேனேனும் ஏந்த சொந்த மனைவி எந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வருவான். அஸ்தினுகுன்னவின் ஹைசு சக்கந்தும் விதிக்கும் பேசப்பட வேண்டிய தலையங்கங்கள் எல்லாம் ஹவுசிங் ஊடு கொடுக்கணும். யார் கொடுக்கணும்? யாரு இங்க போன மூடு தையங்கள ஒரு ரெண்டு பேருக்கு மூடு உண்டு சொல்லுங்க. ஐயாயிரம் ரூபா போமா ஊடு சாப்பாடு யாரு கொடுக்கணும்? எல்லாமே மைனஸ் வா, ஒன்றுமே பிளஸ் இல்ல. அங்க போனா நோ கொடுப்போம். யாரு அபாயா வேணுண்டா அபாயா, உறுப்பு வேணுண்டா உறுப்பு, சாரி இருந்தா சாரி, ஷூ இருந்தா ஷூ, எல்லாம் அங்க போனா மெடிக்கல். யாரு யாரு மாப்பிள்ள முதல் பிள்ளைக்கு மாமகத்தோரம், முதல் பிள்ளைக்கு இது யாரு கத்தோரம் மாமகத்தோரம். அது கலாச்சாரம் இல்ல, நாங்கத்தோரம் நோய் வந்த அவருக்கு நாங்க எல்லாம் சரி. அங்க போனா ஸ்கூலிங் யாரு எடுத்த? நாற்பத்தேருக்கு வேலை இங்க எடுத்த மாதிரி இல்ல பாப்பா, இங்க எடுத்த மாதிரி இல்ல. இங்கெல்லாம் மைனஸ். அங்க போன ஜகாத் ஹஜ் என்ன செய்யணும்? அதையும் கொடுக்கணும், ஆனா அவையும் கொடுக்கணும். அங்கத்தான் ஒரு மைனஸ், இங்கத்தான் ஒரு மைனஸ். எங்க ஜகாத் ஹஜ் பின்பற்ற மிச்சம் இந்த என்ன செய்வாங்க? காசி நிச்சமீந்தா, காசி நிச்சமீந்தா முதலடி செய்வாங்க. இவரோட செலவு போல நிச்சயமிக்குமாங்க. இவன் என்ன செய்வாங்க? இந்த மகர் காசை தூக்கி போட்டு 23% இன்வெஸ்ட் பண்ணுவான். செல்வன டாக்டா தான் டாக்டா, தயவு செஞ்சு ஜக்காத்து காசு தான் எனக்கு தந்துடுமா, அங்கிங்க கொடுத்துடாதே அங்கிங்க. நான் ஜக்காத்து வாங்க தகுதியானால் ஏண்டா 47 வாங்கி திண்டேன் பருப்புண்டு இங்க எல்லாம் செலவழி செய்கிறது, உனக்கு ஒரு செலவுமே இல்லை. இதுவும் எந்த அளவுக்கு இருந்தா, எந்த அளவுக்கு இருந்தா, நான் ஆரம்பத்தில் சொன்னேன் கஃபன் துணி கூட கணவன் தான் வாங்கி கொடுக்கணும், அவர் அனந்தர சொத்துலேயும் இருக்க மாட்டோம். இதுதான் ஒரு கொம்புல. இது எழுந்து பார்ப்போம் பேப்பருக்கு. எங்களோட மார்க்கத்தில் ஏன் இப்படி, எங்களோட மார்க்கத்தில் ஏன் இது? ஒரு பெண்ணுக்கு இதெல்லாம் நாங்க கொடுக்கணும், ஊடும் கொடுக்கணும், பூடும் கொடுக்கணும், கோக்கும் கொடுக்கணும், மடிக்கல், ஸ்கூலிங், தண்ணீர் எல்லாம் எல்லாம். நேரம் இடம் கொடுக்கவில்லை, எனவே பேசக்கூடிய அமைப்பும் இல்லை. எனவே இது வந்துட்டு ஒரு மனிதனுடைய அனந்த சொத்துண்ட என்ன ஓல் ப்ராப்பர்டிஸ், மூவபிள் இம்மூவபிள் செல்ஃப் எல்லாமே வரும். எல்லா கடன் அவருக்கு வர வேண்டிய எல்லா கடனும். ஒரு கேள்வி கேட்டாங்க, இப்ப வாப்ப மூத்தாகிட்டாரு, ஆனா நான் ஆரம்பத்தில் சொன்னேன் வாப்ப மூத்தானா ஒத்தர் மூத்தானா, ஒத்தர் மூத்தானாரு மூத்தாகக்குள்ள அவர் ஒரு 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 வச்சுக்கோங்க 10 லட்சம் ரூபா பணம் கொடுத்திருக்கிறார். காசி 10 லட்சம் ரூபா கொடுத்திருக்கிறார். இவர் விட்டு விட்டு போன தொகை என்னன்னு சொன்னா முழு அனந்த சொத்தையும் சேர்த்து பார்த்தா 2 லட்சம் ரூபா தான் வருகிறது. எத்தனை லட்சம்? எத்தனை லட்சம்? இந்த 2 லட்சம் ரூபாய் 50,000 ரூபாய் செலவு பயிற்சது எதுக்கேன்? ஜனாதா அடக்கிறதுக்கு. ஜனாதா இப்ப எவ்வளவு மிச்சம்? 1.5 லட்சம் தான் மிச்சம். கடவுள் வைக்குது 10 லட்சம். எவ்வளவு சோட்டாவது? இந்த எத்தனை யார் கொடுக்கணும்? இந்த எத்தனை யார் கொடுக்கணும்? பேசுங்க, நீங்க பேசணும். இப்ப இதெல்லாம் எல்லோருக்கும் மாற பிரச்சனைகள். இந்த எத்தனை யார் கொடுக்கணும்? பிள்ளைகள் கொடுக்கணும் என்ற கட்டாயப்பாடு இல்லை. பிள்ளைகள் கொடுக்கணும் என்ற கட்டாயம் இல்லை. வரா 5 ரூபாய் 25 ரூபாய் எல்லாம் சேர்ந்து குடுக்க மாறா என்கிற வாப்பட கடன் நாம் நிறைவேற்றுவோம். அது வேற விஷயம், அது வேற விஷயம். இப்ப இந்த 8 லட்சம் ரூபாய் கொடுக்க வைக்கிறது, இந்த கலந்தராக்கள் யூனியன் சேர்ந்து கொண்டு, ஒரு யூனியன் சேர்ந்து கொண்டு இப்ப நேரே போறாங்க இத்தாவில் உள்ள பொம்பளை வீட்டுக்கு. எங்கக்கு இத்தாவில் உள்ள வீட்டுக்கு புள்ள எல்லாம் பேச சொல்றேன், அவங்களோட வாப்ப தலைக்கு தாங்கோடு சொல்லி. உங்க யாருக்கும் கேட்டு போகவும் மேலாது, கேட்கவும் மேலாது. கேட்டது ஹராம், அப்படி கேட்டு வாங்கின சொத்தும் ஹராம். ஏன் ஹராம்? இந்த 8 லட்சம் ரூபாய் நீங்க பணத்தை கொடுக்க, இந்த 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்கல, சும்மா கொடுக்கல, உங்களுக்கு சும்மா கொடுக்கல, கடன் கொடுக்கறதுக்குரிய கல்வி சந்திப்ப என்ன வேணும்? இது எழுத்து நிற்கிற மாதிரி கிதாபா வேணும், இதுக்கு ஷஹாதா வேணும், சாட்சிகள், இதுக்கு ஒரு வக்கீல் வேணும், இதுக்கு ஒரு ரகம் வேணும், மோகேஜ் வேணும், சும்மா கொடுக்கல. இது கொடுக்கக்குள்ள ஒன்றுமில்லை, எல்லாம் கொடுத்து போட்டு பிரச்சின பட்டோடே தான் இந்தாவில் உள்ள பொங்கலையும் சும்மா அந்த சின்ன பிள்ளைகளை பேசிக்கொண்டு வட்ட பண்ணிக்கொண்டு ரவுண்ட் பண்ணிக்கொண்டு நீங்க அவங்களை பத்தி கஷ்டப்படுத்தேடா. ஏண்டா இந்த 10 லட்சம் ரூபாய் நீங்க கொடுக்கக்குள்ள இந்த 4 விஷயத்தையும் நீங்க செஞ்சுக்கணும். என்ன செய்யணும்? எழுத்து வடிவத்தில் கடமைக்கணும். 2வது சாட்சி வச்சுக்கணும். 3வது வக்கீல் இருக்கணும், கபீல், கபீல் இருக்கணும். நீங்க தர இன்னத்து யாரு தருவாரு? 3வது 4வது ஒரு மோகே கொடுக்கணும், அடமானம். இதெல்லாம் ஒன்றுமில்லை, சும்மா கொடுத்து போட்டு அவருக்கு அண்ண பத்திரத்துக்கு பிறகு அவங்க ஊட்ட பைத்து ரவுண்ட் அப் பண்ணி கட்ட பண்ணி நீங்க பைத்து என்ன செய்யும் கேட்கும். இதே மாதிரி ஒன்று தான் இந்த மட்டும் நீக்குது. என்ன சொன்னா இன்னும் ஒன்றுக்கு என்ன தெரியுமா? ஒத்தர் செல்லுவாரே நல்ல வியாபாரம் நீக்குது, 1 லட்சம் ரூபாய்க்கு 6000 ரூபாய் வேணும், 1 லட்சம் ரூபாய்க்கு 6000 ரூபாய் நல்ல வியாபாரம். ஆனா யார்கிட்ட சொல்ல வாங்க? உனக்கு மட்டும்தான் தெரியுது என்று சொல்லி இவர் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தார். 10 லட்சம் ரூபாய் கொடுத்தார், மாசம் 60000 ரூபாய் ஒன் டைம் தொட்டா விழுகுது அக்கௌண்ட்ல. சார் இந்த மட்டும் போனாரு, அவர்கிட்ட ஒத்தையும் செல்லாத நல்ல வியாபாரம் நீக்குது, உனக்கு ஒரு 60000 ரூபாய் 10 லட்சம் ரூபாய் அங்கே கொடுத்தாரு. இந்த 2 பேருக்கு நிறைய மட்டும் தெரியா, இவர் 10 லட்சம் கொடுத்தா அவருக்கு தெரியா. இப்ப எல்லாருமே வியாபாரம் நல்ல ப்ராஃபிட், நல்ல ப்ராஃபிட், ஒத்தரும் ஒத்தரும் சொல்றதில்ல. ஏன் 60000 ரூபாய், 6000 ரூபாய் பேங்க தாரதே 1000 ரூபாய் தாரு, இவர் எவ்வளவு தராரு? 6000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய்க்கு எல்லாருமே ராதே, எல்லாருமே சேர்ந்து ராதே எடுத்து காசு கொடுத்து வாரது. இப்படி வியாபாரம் பண்ண ஒத்தன் ஆரம்பிச்சா அவர் ஒரு வார்த்தை உண்டு, ஒத்தருக்கே செல்ல வாரம் என்றாலே விதைக்கொம்போ இது ஒரு கள்ள வியாபாரம், இது ஒரு முறையற்ற வியாபாரம். இப்ப என்ன செய்வார் தெரியுமா? என்ன கொடுத்து கொடுத்து போனா கடைசிக்கு தைத்து முழுங்கி இருகிறோன்னே ஒரு சாப்பாடு தான் உட்கார்ந்து கொடுக்கக்குள்ள நானும் தெரியாம கொடுத்துட்டாலே அப்பான்னு ஒத்தர் சொன்னோடனே மற்றவர் சொல்ற நானும் கொடுத்தனப்பான்ற, மற்றவர் சொல்ற நானும் கொடுத்தனப்பான்ற, மற்றவர் சொல்ற நானும் கொடுத்தனப்பான்ற, கடைசி பார்த்தா முழுவதும் கொடுத்திருக்கிறேன் ஒருத்தருக்கும் தெரியாது. கடைசி கூட்டி கழித்து எமௌண்ட பார்க்கிறப்படி அவர் சொல்றீங்கள இந்த குருத்தாக்களுடைய யூனியன் சேர்ந்து கணக்கு பார்த்தா தான் 5 கோடி 6 கோடி இருக்குது. எப்படி கொடுத்தாரு? இங்க வாங்கி அங்க கொடுத்தாரு, அங்க வாங்கி இங்க கொடுத்தாரு. எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு இந்த யூனியன் சேர்ந்து போற மாமா வீட்டுக்கு, இந்த யூனியன் சேர்ந்து போற மாப்பா வீட்டுக்கு, இந்த யூனியன் சேர்ந்து போற இங்க நானா வீட்டுக்கு. அவர் தம்பிதானே கரத்தானே வேணும், அவர மகந்தானே கரத்தானே வேணும், அவர மருமகனே கரத்தானே வேணும். எந்த திறத்தும் சுத்த ஹராம், யாருட்டே கேட்கலாது. மனைவிட்ட கேட்கோ மேலா, மாமாட்ட கேட்கோ மேலா, தம்பிட்ட கேட்கோ மேலா, நானிட்ட கேட்கோ மேலா? ஏன் காரணம்? குடுக்கக்குள்ள நீங்க யாருக்கான கேட்ட வந்தீங்க, யார்கிட்ட கேட்கலாம். கேட்டு வாங்கின சொத்தை பைத்து ஹலால் செல்லுக்குல பாருங்க. நாங்க தெரியாத செஞ்சுட்டோம், நீங்க மன்னிச்சுக்கோங்க. நீங்க ஹலால் சென்னாத்தே ஹலாலாம், யார்கிட்ட கேட்கலாம். அப்ப ஒரு மையத்து மூத்தானா இதெல்லாம் வரும். கடைசியா கொண்ட மட்டும் சொன்ன முடிச்சுக்கொள்றேன். இதெல்லாம் வந்துட்டு யாருன்னு சொன்னா அனந்தரம் கொள்ளக்கூடியவங்க ஆண்கள்ல 15 பேர் இருக்கிறாங்க. 15 பேர் அப்பா அப்பா மகன் பேரப்புள்ள இதே போல சகோதரர் இதே போல வாப்ப வழி சகோதரர் உம்ம வழி சகோதரர் என்று சொல்லி 15 பேர் இருக்கிறாங்க. பெண்களை பொறுத்தவரையில 10 பேர் இருக்கிறாங்க பெண்கள்ல 10 பேர். இதே போலத்தான் இதுதான் சொல்லிட்டு நிற்கிறவே கடன் கொடுக்கோணும் முதலாவது ஜனாதார கோணம் கடன் அதுக்கு பிறகு 4 வருஷம் பங்கு வைக்கிறது. இதெல்லாம் சொல்லுவேன் டைம் என கடன் கொடுக்கவில்லை அதனால நான் முடிச்சு போனிப்பேன் இங்க வாங்கிப்பேன். இது வந்துட்டு அடப்டிவ் சைல்ட், அதாவது வளர்ப்பு புள்ள. ஒன்றைக்கு இது தெரியாத காலத்துல புள்ள எடுத்து வளர்த்திக்கிறோம். அப்படி யாராவது இருப்பீங்கன்றா மனம் நடந்து கொள்ள தேவையில்லை. நடந்து முடிஞ்சது நடந்து முடிஞ்சு அல்லாஹ் மன்னித்துட்டான். குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லிட்டான், தெரியாத காலத்துல செஞ்சதெல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டாச்சு. அதை பேட்டி யாரும் அழட்டிக்கொள்ள தேவையும் இல்லை, மனவர்த்தப்பட்டுக் கொள்ள தேவையும் இல்லை. ஆனாலும் கூட அனந்தர சொத்து சொல்லக்கூடிய வரக்கூடிய கட்டத்தில் நீங்க நிதானமான முறையில மார்க்கம் சொல்லக்கூடிய முறப்பிராக நடந்து கொங்கோ. இதுக்கு பிறகு யாரும் புள்ளகம் எடுத்து வளர்க்கக்குள்ள கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான கோட்பாடுகள் இருக்கிறது, அவைகள் எடுத்து பாருங்க. ஷரீஆவுல வந்துட்டு அடப்டட் சைல்டு வந்துட்டு ஒரு நாளும் உங்களோட பிள்ளையாக பார்க்கப்பட மாட்டாது, உங்களுக்குள்ளே அல்ல. ரெண்டாவது வந்துட்டு உங்களோட அடப்டட் சைல்டை வந்து எப்பயுமே அவங்களோட வாப்பட பேரை சொல்லித்தான் கூப்பிட பார்க்கணும். உங்களோட பேரை சொல்லி கூப்பிடு, உங்களோட மகன் சொல்லுவோம் வேணாம். அந்த பிள்ளைக்கு இவரை வாப்பாடு சொல்லவும் இயலாது. அடப்ட கைல் வந்துட்டு வளர்ப்பு புள்ள வந்து உங்களுக்கு மகரம் இல்லை. பொம்பளை பிள்ளையாக இருந்தா உங்களுக்கு மகரம் இல்லை, ஆம்பளை பிள்ளையாக இருந்தா உங்களை மனைவிக்கு மகரம் இல்லை. மற்றதால் அடப்ட கைல் புள்ள வந்துட்டு வளர்ப்பு புள்ள வந்துட்டு உங்களோட சொந்த பிள்ளைய கல்யாணம் முடிக்கணும். உதாரணமா நீங்க ஒரு ஆம்பளை பிள்ளை வளர்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு பொம்பளை புள்ளி இருக்குது, என்ன செய்யணும்? அந்த பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொள்ளும். இதே போலத்தான் அடப்ட சைல் வந்துட்டு உங்களுடைய சொத்துல அனந்தரம் கொள்ளவும் மாட்டாரு, அவருடைய சொத்துல நீ அனந்தரம் கொள்ளவும் மாட்டீங்க. வளர்த்துக்குள்ள இதெல்லாம் வந்தால் என்ன நடக்கும்? கொள்ளவும் மாட்டீங்க. எனவே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நீங்க கேட்கிறோம் ஒரு அனந்த அடப்ட சைலுக்கு ஒரு அனந்த சொத்துல பங்கு கொடுத்தா என்ன வரப்போகுது? பங்கு கொடுத்தா என்ன வரப்போகுது? இல்லையே எடுத்து போட்டுமே. ஆனா அப்படி கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம்? ஏன் கொடுக்கலாம்டா? பாருங்க இந்த கணக்கை பாருங்க, அவசரமா பாருங்க. இந்த கணக்குல பாருங்க, அப்போ ஒரு வைஃப், உமா, வாப்பா, அடப்டர் சன், டாட்டர். ஒரு ஆளுக்கு ஆம்பளை புள்ளை வந்து இல்ல, ஒரு ஆம்பளை புள்ளைய எடுத்து வளர்த்தாரு, டாக்குமெண்ட் செஞ்சிருக்காரு, பேர்த் சர்டிபிகேட் எல்லாம் சரி. இப்ப இந்த கணக்கை நாங்க செய்யக்குள்ள இவருக்கு என்ன தெரியுமா செய்யும்? கணக்குப்படி பார்த்தா 36% நாங்க கொடுக்கிறோம். இவரை நாங்க ரியல் உண்மையான எங்களை மகனா பார்த்தா, யார மகன்? மையத்துடைய உண்மையான மகனாக பார்த்தா எவ்வளவு கொடுக்கிறோம்? 36%, கிட்டத்தட்ட 1/3 மேல கொடுக்கிறோம். யாருக்கு? யாருக்கு? அனைவரும் பங்கு ஒன்றும் இல்லை. அல்லாஹ் இவருக்கு ஒரு பங்கு கொடுக்கல, ஒரு பங்கு கொடுக்காத ஒரு ஆளுக்கு நாங்க பங்கு கொடுக்கிறதா களவாண்டுதான் கொடுப்போம். அடுத்தவங்க பங்கு எடுத்துட்டா இந்த 36% எங்கே எடுத்தவங்க தெரியுமா? இது வாப்பட பங்குலேருந்து 4/3 களவாண்டு, மவளிட பங்குலேருந்து 31% இது 9 எடுத்துத்தான் இந்த 36% வந்து கொடுத்துக்கிறோம். எவ்வளவு பெரிய பாவம் இது, எவ்வளவு பெரிய பாவம்! எனவே வளர்ப்பு மகனுக்கு என்ன செய்தாம் என்றால் வசியத்திலிருந்து புகையிடும். இந்த மகனுக்கு அனந்த ரசத்துல இல்லாம வசியத்திலிருந்து செஞ்சு இவ்வளவு குடும்பம் கொடுத்து. எனவே இந்த கணக்கை பாருங்க, இந்த கணக்கு இவருக்கு இந்த பங்கு பயிற்சி சேரேதா, அதனால நான் சுகக்குலமா பண்ணிக்கிறேன். இது வேறு பெரிய சொத்தல்ல. இந்த 36% 4/3 யாரும் போகணும்? வாப்பாக்கு போகணும். வாப்பா அப்பா அப்பா 6/1 வாப்பா அசபாக்காரமாக மாறுவாரு. இன்றைக்கு வரும் 50% வரும், 50% வரும். அவருக்கு 50% போனால் மிச்சம் உள்ளது அப்படியே அப்படித்தான் கணக்கு வரும். எனவே இந்த 31% 9% கலவாண்டிருக்கிறோம் மகள பங்குலேருந்து, 4/3 கலவையான பங்குலேருந்து பாப்பட பங்கு. இதை பாருங்க, பாப்போம். இது பாருங்க,
கொடுத்திருக்கிறோம். வைஃப்ட பங்கு உண்மையிலே 25 வீதமா வரணும், உம்மட பங்கு உண்மையிலே பார்க்க போறா 33:33 வரணும், மீதமுள்ள அத்தனையும் யாருக்கு வரணும், யாருக்கு சகோதரனுக்கு வரணும். இந்த கணக்கில் யாருக்கு இந்த ரெண்டு பேருக்கு இந்த பங்கு இல்லை. எனவே சில விஷயங்களை தெரியாம செஞ்சிருப்போம். அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேளுங்கோ, அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தால மன்னிச்சு கொள்வாடா. இதுக்கு பிறகு வரக்கூடிய சில விஷயம் இருக்கு, நேரம் இடம் கொடுத்து 9 ஆச்சுது. அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தால இவ்வளவு நேரமும் பொறுமையோடு இருந்து நல்லவைகளை கேட்க உதவி செஞ்ச அல்லாவுக்கு துணை புரிவான், அல்லாஹ் உதவி செய்வானாக. இந்த கட்டத்தில் மிக முக்கியமான ரெண்டு வார்த்தைகளை மட்டும் சுருக்கமாக சொல்லி முடிச்சு போடுறேன். வாழ்க்கையில் எப்பயுமே ரெண்டு விஷயத்தை கடைபிடிக்கணும். நான் இந்த புரோகிராம் இதுக்கு முன்னால நான் நினைக்கிறேன் இது 12th புரோகிராம் சொல்லி, ஆனா இந்த புரோகிராம் இவ்வளவு சக்சஸ் ஆக இவ்வளோ ஒரு பெரிய ஒரு தொகையான மக்களோட இருந்து செய்வதற்குரிய அடிப்படை காரணம் உங்களை ஜிம்மியத்துள்ளமா. நான் அன்பாக சொல்றேன், உலமாக்களை நேசிங்கோ, உலமாக்களுடைய அன்பாக இருங்கோ, உலமாக்களுடைய சகவாசத்தை பழக்க வழக்கத்தை அவர்களுடைய கூட்டாளித்தனத்தை வளர்த்துக்கோங்க. ஏன் காரணம் உண்டா, நபிமார்களுடைய அனந்தரக்காராக்கள், அன்பியா நபிமார்களுடைய அனந்தரக்காராக்கள், அவர்களுடைய வாழ்க்கையில தவறுகள் நடக்கையிலும் அவங்க சூழ்ந்தல் அல்ல, பாவத்தை விட்டும் பாதுகாப்பு பெற்றவங்கள் அல்ல. ஒரு குரான் இருக்குது, குரான் எழுத்துப்பிழை இருக்கிறது காரணமாக தூக்கி நாங்க டஸ்ட்பின்ல போடுறது இல்லை. குரான் எழுத்துப்பிழை இருந்தாலும் அந்த குரான பத்திரம் வச்சுவோம், பாதுகாப்பா வைப்போம். இதே போலத்தான் சங்கையான உலமாக்கள், கண்ணியத்துக்குரியவர்கள், மதிக்கப்பட வேண்டியவர்கள், மரியாதைக்குரியவர்கள். நான் அன்பாக சொல்றேன், ஒவ்வொரு செல்வந்தர்களும் வசதி படைத்தவர்களும் அவங்க தீனுடைய ஹிதமத்தை செய்றாங்க, தீனுக்காக வேண்டி உழைக்கிறாங்க, ஏற்பாடுகளை செய்றாங்க. இந்த வாலிப சங்கம் உங்களுடைய வாலிப சமூகம் சங்கமும் ஒன்று சேர்ந்தாங்க, அல்ஹம்துலில்லாஹ். மிகவும் பரபரப்பான, அழகான, கலகலப்பான ஒரு நிகழ்வை நீங்க நடத்தாட்டு இருக்கிறீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உங்களுக்கு மேலான கிருபை செய்வானாக, மேலான ரஹமத்து செய்வானாக. இது போன்ற நிகழ்வுகளை இன்னும் இன்னும் அல்லாஹ் நடத்தக்கூடிய நடத்தாட்டக்கூடிய வல்லுமையையும் மனதகரியத்தையும் அல்லாஹ் அத்தனை பேருக்கு நசீபாக்குவானாக. உண்மையிலே அஞ்சாம் திகதி நான் இந்த இன்றைக்கு வார நோக்கம் எனக்கு இருக்கல்ல, ஆனாலும் குறிப்பாக ரஃபீதுல் ஹஜரத் அவர்கள் என் வீட்டுக்கு வந்து இதில் வேண்டிக் கொண்ட நிர்பந்தமாக வரத்தான் வேண்டும் என்று சொல்லி இன்னும் 2-3 உலமாக்கள் வந்தாங்க. சங்கைக்குரிய கண்ணியத்துக்கு உலமாக்கள், அவங்க பேரை நான் மறந்துட்டேன், அவங்க பேரை பேரளவில் அவங்களை தெரியாது. எனவே அவர்களை பத்திர தெரியாது வந்து சொன்னதின் காரணமாக உலமாக்களுடைய பேச்சை தட்டக்கூடாது, அவருடைய கட்டளையை நாம் ஏற்கத்தான் வேணும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தில் தான் இன்றைக்கு நான் இன வந்து பேசுறேன், இந்த நிகழ்வுல பங்கெடுத்தேன். எனவே உலமாக்களை கண்ணியப்படுத்துங்கோ, உலமாக்களுடைய தேவைகளை அவருடைய கண்ணியத்தையும் மரியாதையையும் கருத்தில் கொண்டு யாருக்கும் தெரியாம பேச்சு அவங்களோட உதவிகளை அவங்களோட வேலைகளை செஞ்சு கொடுக்க பாருங்கோ. யாருக்கு ஊரிலையோ அவரோட வீட்டுடைய பிரச்சனையை பூர்த்தியை பாருங்கோ. எங்க பள்ளியில இனாம் என்ன பிரச்சனை இருக்குது அதை நாங்க செஞ்சு கொடுப்போமே. நான் இன்றைய காலையில திகாரில ஒரு விஷயம் சொன்னேன், ரொம்ப திருச்ச விஷயம் படிக்க வைக்குது. நான் சொன்ன கொழும்புல நூற்றுக்கணக்கான சேச்சு இருக்குது. ஒரு சேச்ச காட்டுங்க பார்ப்போம், வாகனம் இல்லாத சேச்சு உண்டு, வாகனம் இல்லாத சேச்சு இல்ல, எல்லா சேச்சுக்கும் வாகனம் இருக்குது. இது வாகனம் அவங்க வாங்கல, இது கவர்மெண்டால போமை கொடுக்கிறாங்க. ஒவ்வொரு சேச்சுக்கும் ஒவ்வொரு பள்ளிக்கும் போமை இருக்கிறோம், பள்ளிக்கும் இருக்கிறோம். அப்ப சேர்ச்சுக்கு கொடுத்தா அது அழகாக பேரை போட்டு அந்த சேர்ச்சுடைய ஃபாதர், சிஸ்டர்ஸ், மேனேஜ்மெண்ட் எல்லாரும் எங்கேயாலும் போறதுதான் அந்த வாகனத்தை தான் பாவிக்கிறாங்க. நான் கேட்டு போட்டு சொன்னேன்,
கொழும்புல ஒரு பள்ளியை காட்டு பார்ப்போம், வாகனம் உள்ள பள்ளி உண்டு, ஒரு பள்ளியும் உலமாக்களை கண்ணியப்படுத்துங்கோ, உலமாக்களை சங்க செய்யுங்கோ, அவர்களுடைய தேவையை பேச்சு பூர்த்தியை பாருங்கோ. நான் நோன்பு 29 நோன்பு சென்ற வருஷம் ஒரு பயான் செஞ்சேன் வெள்ளவத்த பள்ளியில, ஹதரத்மார் எப்படி கண்ணியப்படுத்தும் சொன்னேன். நான் அந்த பயான்ல ஒரு சகோதரர் வந்திருந்தார் அக்னிகமையில் இருந்து, அவர் சொன்னார் எனக்கிட்ட வந்து அந்த பயான கேட்டதுமே ஹதரத் நான் அழுதுட்டேன், ஏந்த பள்ளியில் ஒரு ஹதரத் இருக்கிறாரு, அவர் சுமார் 8 அவருக்கு பின்னால நான் தொழுகிறேன், ஆனா அவர்கிட்ட ஒரு நாளும் பேய்த்து அவர்கிட்ட உங்களோட பிரச்சனை என்ன, உங்களோட தேவை என்ன, அவங்களோட நலவு பொருளா பின்னாண்டு கேட்டதில்லை. நீங்க பயான் சொன்னதுக்கு பிறகு நான் பெருநாள் அன்று நான் முடிவு செஞ்சேன், இன்றைக்கு எந்த பள்ளி ஹதரத்து வீட்டுக்குத்தான் போகணும் என்று நான் எங்க குடும்பத்தை கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு போனா அவர் சொல்லி எனக்கு கண்ணால கண்ணீர் வடித்தார். ஹதரத் 8 எங்களோட பள்ளியில தொழுவிக்கிறாரு, எத்தனையோ வீடுகளுடைய திறப்பு விழாவில் பங்கெடுத்திருக்கிறாரு, எத்தனையோ வீடுகளுடைய நிகாய்களில் வந்து துவாவில் இருக்கிறாரு, அவருடைய வீட்டுக்கு நான் பேசி பார்த்தா ஒரே வீட்டுல 3 இருக்குது, அந்த வீட்டுல 4 வாழ்றாங்க, 4 வாழ்றாங்க, மதிமார் இருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க, மாமிமார் இருக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒன்றுக்குத்தான் வாழ்றாங்க. அவ்வளவு ஒரு வறுமையான கட்டத்தில் வாழ்றாங்க. ஆனா இந்த மனிதன் 8 வாழ்க்கையில என்னிடத்தில் வந்து ஒரு நாளும் தலையை சொல்வதில்லை. ஏன் அவர் அம்மாடத்தில் தான் கேட்டுக் கொண்டிருந்தாரு. சொல்லி போட்டு சொன்னார் ஹசரத், நான் அண்டைக்கு போனவன், 3 பிறகுதான் என் ஊருக்கு திரும்பி வந்தேன், ஒரு காணி வாங்கி பவுண்டேஷன் போட்டுட்டு தான் வந்தேன்னு சொன்னார். நான் சொல்றேன், ஒவ்வொருத்தரும் ஆளுங்களை கண்ணியப்படுத்துங்கோ, உலமாக்களை சங்க செய்யுங்கோ. நபி பிறந்த மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடந்தரக்காரர்களை பத்தி பேசுறேன், ஏன் உலமாக்கள் இதை பேச மாட்டாங்க, உலமாக்கள் கூச்சப்படுவாங்க, கண்ணை பத்தி ஏன் எப்படி பேசலாம் என்று சொல்லி அவன் கூச்சப்படுவாங்க. வாலிப சங்கத்துக்கும் சொல்றேன், நிர்வாகத்துக்கும் சொல்றேன், ஊர்களுக்குரிய பெருமைக்கும் சொல்றேன், உலமாக்களுடைய தேவைகளை அவர்களுடைய கண்ணியத்தையும் அவருடைய மரியாதையையும் உணர்ந்து அதை பாதுகாத்து நான் இதை செஞ்சு கொடுக்க போறேன், இதை செஞ்சு வைப்போமே என்று சொல்லி பாருங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதை கொண்டு பெரிய ஹைர்களை வச்சிருப்பான். இரண்டாவது இன்ன வண்டியை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் எல்லாரும் ஒற்றுமைக்கு வழிவகுப்போம், தயவு செஞ்சு முரண்பட்டுக் கொள்ள வாடும், கருத்தை வேறுபட்டுக் கொள்ள வாடும், ஒருவரை ஒருவரை மதிப்போம், மற்றவங்களை மதிப்போம், விட்டுக் கொடுப்போம், மன்னிப்போம், சேர்ந்து வாழுவோம், நல்லதை பேசுவோம். இப்படிப்பட்ட விடயங்களை கொண்டே ஊருடைய ஒற்றுமையை காக்கிறோம். பேரேலும் நீரூடி காலமாக இந்த 800 பகுதி அல்லாஹுடைய பெரிய கிருபையின் காரணமாக முருத்தராவியாக இருக்கலாம், வெகியங்கியாக இருக்கலாம், யாரத்தன்மையாக இருக்கலாம், தண்டுரையாக இருக்கலாம், அக்கம் பக்கத்தில் கூடிய சின்ன சின்ன முஸ்லீம் கிராமங்களாக இருக்கலாம், இவைகள் அனைத்தும் செழிப்பாக அன்றும் வாழ்ந்து இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள். இந்த ஊருக்கு இருக்கக்கூடிய ஹைல்களும் பரக்கத்துகளும் நிரந்தரமாக இருக்க வேண்டும். உலமாக்கள் அப்பாலிமஸ்தானா, இதே போன்று எங்களுடைய சரிவகத்தவர்கள் போன்ற பெரும்பெரும் உலமாக்கள் இந்த பூமிக்கு மேல வாழ்ந்திருக்கிறாங்க, பெரும்பெரும் மகான்கள் வாழ்ந்த பூமி. எனவே இந்த பூமிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஹைல்களையும் பரக்கத்தை நிறுத்திருக்கிறான். எனவே ஒவ்வொருத்தரும் ஒற்றுமைக்கு என்னால என்ன செய்யணுமோ அதை செய்து ஒற்றுமையை காப்போம், ஒற்றுமையை கட்டியெழுப்போம், முஸ்லீம்களாக வாழ்ந்து இஸ்லாத்திலேயே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. கடைசியாக இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்த அத்துணை சகோதரர்களுக்கும் நன்றி தெரிவித்தவனாக நன்றி உணர்வுடன் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. For more lectures, visit slhub.com.